காலை வணக்கம் நண்பர்களே, மீண்டுமாக இக்காலையில் சபைக்கு திரும்பி வந்துள்ளதை குறித்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு வார காலமாக ஒவ்வொரு சில நிமிடங்களும் என் ஜலதோஷத்தை பிசாசுக்கு திரும்ப அளித்துக் கொண்டிருந்தேன். உங்களுக்கு தெரியுமா, ஒவ்வொரு முறையும் அவர் அதை எனக்கு கொடுக்கும் போது அதை அவனுக்கே நான் திரும்ப அளிப்பேன். நாங்கள் இன்னமும் சண்டையிட்டுக் கொண்டுதான் இருக்கிறோம். அவன் தான் அதை காத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் தீர்மானித்து விட்டேன். புரிகின்றதா? ஒவ்வொரு முறையும் அவன் அதை எனக்கு கொடுக்கிறான், நான் அதை அப்படியே அவனுக்கு திருப்பி தள்ளிவிடுகிறேன். புரிகின்றதா? அவன் அதை எனக்கு கொடுக்கிறான், நான் அதை அவனுக்கு திரும்ப தள்ளிவிடுவேன். ஆகையால் அவரதை திருப்பிக் கொடுப்பதில் சமர்த்தன். இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் அவரதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை நிச்சயமாய் அறிந்திருக்கிறான். ஆனால் நாம் முடிவே அவனை கலைப்படைய செய்வோம், அல்லது அன்றிரவு நான் கூறினது போல அவனுடைய பொறுமையை கலைப்படைய செய்வோம். ஒருவன் சொன்னான், ஒருமுறை அவனுக்காக ஜபம் ஏறெடுக்கப்பட்டதாம். அவன் சொன்னான், நல்லது, நான் சுகமாக்கப்படவில்லை என்று பிசாசு என்னிடம் கூறினான் என்றான். நான் கீழே நோக்கி பார்த்தேன் என்றான். என்னுடைய எல்லா அறிகுறிகளும் துவக்கத்தில் இருந்தது போன்றே அப்படியே இருந்தன என்றான். அதற்கு அவன், நல்லது, நான் சொன்னேன், சாத்தானே, நான் எந்த வித்தியாசத்தையும் காணவில்லை என்பது உண்மைதான். ஆனால் என்னவென்று உனக்கு தெரியுமா? அவைகள் என்னை விட்டு போகும் வரை என்னால் முடிந்த மட்டும் கடினப்பட்டு தேவனுடைய மகிமைக்காக நான் அப்படியே சாட்சி கூறப் போகிறேன். எனவே இப்பொழுது நீ இங்கே இருந்து எனக்கு செவி கொடுக்க விரும்பினால் அப்படியே தரித்திருந்தானாம். அதுவே உண்மையான விசுவாசம். தேவனுடைய மகிமைக்கென்று சாட்சி கூறுங்கள். ஏனென்றால் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. புரிகின்றதா? நீங்கள் விசுவாசத்தை காண்கிறதில்லை, விசுவாசத்தை நீங்கள் அப்படியே நம்புகிறீர்கள். இந்த வாரம் வீட்டிலே அதிக வேலையாக இருந்தேன். முதல் நாளிலே உண்மையிலேயே அங்கே ஏறக்குறைய 30 பேர் அவர்கள் உள்ளே வந்திருந்தார்கள் என நான் நினைக்கிறேன். அதன் பிறகு நான் விரும்பின என்னுடைய எல்லா பேட்டிகளும் மற்ற காரியங்களும் வந்தன. அது ஒரு வேலை மிகுதியான வாரமாயிருந்தது. இந்த வாரத்தில் நான் சில காரியங்களை கற்றுக்கொண்டேன். நான் சென்றேன் இங்கே பட்டணத்தில். எனக்கு ஒரு நண்பர் உண்டு, அவர் மிகவும் அருமையான ஒரு நபர். அவர் ஒரு மருத்துவ வைத்தியர். நாங்கள் ஒன்று சேர்ந்து பள்ளிக்கு சென்றோம். வைத்தியர் சாம் அடையர், அவர் அப்படியே ஒரு பெருந்தன்மையான நபர். ஆக நான் சுமார் 4 வருடங்களாக அவரை பார்க்கவே இல்லை. இந்த வாரம் நான் சுமார் 3 அல்லது 4 மணி நேரம் அவரோடு பேசிக் கொண்டிருந்தேன். நாங்கள் அலுவலகத்திற்கு சென்று அதை அப்படியே மூடிவிட்டு உள்ளே சென்று பேசினோம். நான் அவரிடம் ஆவிக்குரிய பிரகாரமாக நான் கண்டறிந்த சில காரியங்களையும் பொல்லாத சக்திகளை குறித்தும் அவைகள் எப்படி உள்ளே வருகின்றன என்பதை குறித்தும் வரிசைப்படுத்தி கூறிக்கொண்டிருந்தேன். அவர் மருத்துவத்தில் அல்லது ஒரு மருத்துவ முறையில் அதன் நிர்ணயிப்பதை என்னிடம் கூறிக்கொண்டிருந்தார். அவைகள் ஒன்றோடொன்று எவ்வளவு பரிபூர்ணமாய் பொருந்துகிறது என்பதை காண்பதற்கு அது ஆச்சரியமாயிருக்கிறது. புரிகிறதா? எனவே அவர் என்னிடத்தில், ஒரு மனிதனுக்கு அங்கு ஜலதோஷத்தை போன்று அல்லது வேறெந்த காரியமும் பிடிக்காமலேயே ஒரு குறிப்பிட்ட சளியானது மானிடருக்குள் வருகிறதை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார். சரியாக ஏதோ சளி அங்கே உள்ளே வருகிறது. பின்னர் கிருமியானது இந்த குறிப்பிட்ட சளிக்குள்ளாக உள்ளே புகுந்து விடுகிறது, அல்லது இந்த சளியானது அந்த கிருமியை உண்டாக்குகிறது. நான், நல்லது, சளியானது கிருமியை உண்டாக்குகிறது என்றால் அப்பொழுது அந்த கிருமியின் ஜீவன் எங்கிருந்து வருகிறது என்று நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்றேன். புரிகின்றதா? அவர், நல்லது, உண்மையிலேயே அதை நாம் அதை அறியோம் என்றார். சரியாக சொல்ல முடியாது என்றார். உங்களுக்கு குளிர் அல்லது மற்ற ஏதோ காரியம் உண்டாகிறது. அந்த கிருமி வித்தியாசமான உருவங்களில் உருவாகிறது. பின்னர் அது தன்னைத்தானே பெருக்கிக் கொள்ளும் ஒரு வழி இருக்கிறது. இந்த சளியில் இருந்து கிருமிகளை அப்படியே உருவாக்கிக் கொண்டே இருக்கிறது என நான் யூகிக்கிறேன். வைத்தியர் பக்கத்தில் இருக்கும் யாராவது அல்லது ஒரு மருத்துவச்சி அதை குறித்து அதிகமாக அறிந்து கொள்வர். ஆனால் என்னுடைய கருத்தும் என்னுடைய அபிப்பிராயங்களுமா இருந்தது அந்த கிருமி. அதுவேதான் அதற்குள்ளாக இருக்கிற ஜீவன், அதற்குள்ளாக இருக்கிற அந்த சிறிய மேற்பகுதி ஒரு சிறிய உரை போன்று மிகவும் சிறியதாய் மனித கண்ணால் கூட அதை காண முடியாததாய் இருக்கிறது. ஆனால் அதற்குள்ளாக இருக்கிற அந்த சிறிய காரியத்தை, அதற்குள்ளாக இருக்கிற ஒரு ஜீவனை ஒரு மகத்தான சக்தி வாய்ந்த கண்ணாடியினால் மட்டுமே அதை காண முடியும். அந்த ஜீவன் அவ்வளவு சளியை எடுத்துக்கொண்டு தன்னையே சுற்றிலுமாய் இந்த உரையை உண்டாக்கிக் கொள்கிறது. பாருங்கள், அல்லது ஒரு கிருமியை உண்டாக்கிக் கொள்கின்றதன் காரணம் என்னவென்றால் அதுதான் பிசாசாயிருக்கிறது. அது ஆவிக்குரிய வல்லமையாயிருக்கிறது. அவர்களால் அதை பார்க்கவே முடியாது. அவர்கள் மூலக்கூரை காட்டிலும் சிறிய ஒன்றை காணும் நிலையை அடைந்துள்ளனர். ஒரு சக்தி வாய்ந்த கண்ணாடியை கொண்டே காணக்கூடிய இந்த மிக சிறிய சளி கிருமி அணுவை அவர்களால் பிரித்தெடுக்க முடிகிறது. ஆனால் அதற்கு மேல் அவர்களால் காண முடியாது. ஏனென்றால் அதை பற்றிக் கொண்டிருக்க எந்த இயற்கையான பொருளும் அங்கே இல்லை. ஜனங்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்போ சார்லி, நான் அதை காணவிருக்கிறேன். நீயும் டேவிட்டும் ராட்னியும் மற்றும் அங்கே இருக்கின்ற நீங்கள் எல்லோரும் நான் உங்கள் வீட்டுக்கு வரும்போது நீங்கள் என்னை மிகவும் நன்றாக கவனிக்கிறீர்கள். தேவனுடைய வீட்டில் ஒரு இருக்கையை உங்களுக்கு கொடுக்க முடியவில்லை. ஆனால் நான் என்ன செய்கிறேன் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நேராக இங்கே வருவீர்களானால் என்னுடைய இருக்கை இங்கே இருக்கிறது. நேராக மேலே வாருங்கள். அப்படியே உங்களையே வரவேற்பாக ஆக்கிக் கொள்ளுங்கள். இங்கே வர விரும்புகிற நீங்கள் எவரும் இந்த இருக்கையை எடுத்துக் கொள்ளுங்கள். அப்படியே நேராக இங்கே நடந்து பாருங்கள். புரிகின்றதா? நீங்கள் அதிகமாய் வரவேற்கப்படுவீர்கள். அது நலமான ஒன்றாக இருக்கிறது. அது உண்மையாகவே எனக்கு சொந்தமானதல்ல. அது பள்ளியின் தலைவரான திரு வில்சனுக்கு சொந்தமானது. நான் அதை 1937 முதல் கொண்டே வைத்திருக்கிறேன். எனவே அது மிகவும் பழமையானதாக இருக்கிறது. இங்கு சில நாட்களுக்கு முன்னர் அவர், ஹே, இன்னுமா நீ என்னுடைய நாற்காலியை வைத்திருக்கிறாய் என்றார். நான், ஒவ்வொரு இரவும் நான் பிரசங்கிப்பதற்கு முன்பு நான் அவைகளில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் என்றேன். அதற்கு அவர், நல்லது, அப்படியானால் அது நல்ல கரங்களில் இருக்கிறது, அது அப்படியே இருக்கட்டும் என்றார். இப்பொழுது நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். இங்கே ஒரு இருக்கை இருக்கிறது, ஆகையால் சிறு பிள்ளைகள் உட்கார்ந்து கொண்டிருக்கும். இங்கே நீங்கள் சரியாக வர விரும்பினால் இப்பொழுது உங்களை ஒரு சிறு பிள்ளை என்று நினைப்பார்கள் என்று உங்களது குழப்பமூட்ட அனுமதிக்க வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் சிறு பிள்ளைகள் அல்ல. ஆனால் மீண்டும் நீங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். ஆனால் இங்கே இன்னும் ஒரு இருக்கை இங்கே வெளியே உள்ளது. இதோ ஒன்று இருக்கிறது. விசேஷமாக அங்கே இருக்கின்ற சில ஸ்திரீகள், அதை போன்று அந்த விதமாக அங்கே நின்று கொண்டிருப்பவர்கள், நீங்கள் வந்து அமரலாம். உங்களுக்கு நன்றி. நீங்கள் நேராக இங்கு வந்து அமர்ந்தால் நாங்கள் சந்தோஷப்படுவோம். அது சரியானதா இருக்கும். நாங்கள் பேசுகையிலே அப்படியே உங்களுடைய கரங்களை மேலே சுற்றி போட்டு தாங்கிக் கொள்ளுங்கள். சார்லி, நீ இந்தபடியா மேலே வந்து கொண்டிருந்தாய் என்று நான் நினைத்தேன். நான் அவரை எல்லா நேரத்திலும் கேலி செய்கிறேன். நான், நீ சபைக்கு வா என்றேன். அவர், வந்து என்னை பார்க்கும்படி நான் முயற்சிக்கிறேன். பின்னர் நான், நீ சபைக்கு வரும்போது இந்த காலையில் டாக்டர் சார்லி காக்ஸ் செய்தியை கொடுப்பார் என்று நான் கூறிவிட்டு நழுவி விடுவேன் என்றேன். அவர், நான் மயங்கி விடுவேன் என்றார். எனவே நான் அவரை அழைப்பதற்கு முன்னரே அவர் பின்னறைக்கு சென்று விட்டார். எனவே நான் பாடத்தை துவங்குவதற்கு முன்னர், கடந்த வாரம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தார் என்று நான் நினைத்தேன். உங்களுக்கு அது விருப்பமாக இருந்ததா? என்ன, அது அப்படியே எல்லா இடங்களிலும் பரவிவிட்டது. அந்த செய்தி கலிபோர்னியாவுக்குள்ளும் கூட சென்று விட்டது. அதிலிருந்து அவர்கள் நேற்றிரவு கலிபோர்னியாவிலிருந்து அழைத்துக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அவர்கள் அடுத்து வருகின்ற ஜனவரி மாதத்தில் அதே காரியத்தை கலிபோர்னியாவில் நிறுவ விருப்பம் கொண்டிருக்கிறார்கள். புரிகின்றதா? உடனடியாக நேராக அங்கே சீவர் போட்டில் பரிசுத்த ஆவியாளர் இறங்கினது போன்றே தோன்றிற்று. அதை போன்றே அது அப்படியே இடத்திலிருந்து இடத்திற்கு போய் கொண்டிருக்கிறது. சரியாக ஒரு வெளிப்பாட்டின் வேலையாயிருக்கிறது. எனவே நமது மத்தியில் இங்கு தேவனுடைய வெளிப்படுத்தலை காண்பதினாலும், அதனால் இங்கே கூடாரத்தில் நம்முடைய சொந்த குழு செழிப்படைவதை காண்பதில் நாங்கள் மிகவும் சந்தோஷமும் நம்பிக்கையுள்ளவர்களுமாயிருக்கிறோம். நாங்கள் அதற்காக மிகுந்த சந்தோஷமாயிருக்கிறோம். சபையானது வெளியே அழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற மகத்தான நேரத்தில் நாம் இருக்கிறோம் என்றும், அது ஒழுங்கில் பொருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றும் விசுவாசிக்கின்றோம். என் நல்ல நண்பரான டாக்டர் அடையர் அவர்களோடு அவருடைய அலுவலகத்தில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கையில் நான் ஒன்றை அறிந்து கொண்டேன். அவர் வித்தியாசமான காரியங்களான உள்ளுறுப்புகளை காட்டும் மின்கிரணங்களை பற்றியும், மோசமான ஜலதோஷத்தை பற்றியும், மற்றும் வித்தியாசமான கிருமிகளை பற்றியும் பேசிக் கொண்டிருந்தார். அவருடைய புத்தகங்களை எடுத்து அவர்கள் என்ன கண்டுபிடித்தார்கள் என்பதை அவைகளின் மூலமாக எனக்கு காட்டிக் கொண்டிருந்தார். அவர், பில்லி, நான் உனக்கு சொல்லுவேன் என்றார். ஒரு பயங்கரமான ஜலதோஷத்தை போன்று அவைகளில் அநேகம் இருக்கிறது என்றார். ஒரு பயங்கரமான ஜலதோஷத்திற்கு நம்மிடத்தில் ஒரு காரியமும் கிடையாது என்று அவர் கூறினார். நான், நல்லது, உங்களுக்கு தொண்டர்ப்பும் இருக்குமேயானால் நீங்கள் ஏதாவது ஒன்றை கொப்பளித்தால் நல்லது என்று நான் எப்போதும் எண்ணியிருந்தேன் என்றேன். நான் சொன்னேன், பிரசங்கம் செய்த பின்பு இரவில் வீட்டுக்கு சென்று அந்த சிறிய தொண்டை கரகரப்பிற்கு நான் லவோரியஸ் என்ற மருந்தை கொண்டு அதை கொப்பளிப்பேன் என்று நான் கூறினேன். நான், அநேக வருடங்களாக நாங்கள் அந்த வாய் கழுவுதலை எங்களுடைய வீட்டில் வைத்திருக்கிறோம் என்றேன். அவர், குளிர்ந்த தண்ணீரே அதற்கு நல்லது என்றார். அவர், ஏனென்றால் நீங்கள் எதை கொண்டு கொப்பளித்தாலும் அதில் உங்களுக்கு உபயோகம் உண்டு என்று நீங்கள் ஒருபோதும் நினைக்க வேண்டாம். ஏனென்றால் அது செய்யக்கூடிய ஒரே காரியம், உங்களுடைய தொண்டையில் உள்ள கிருமிகளை அது கழுவி வெளியே கொண்டு வரலாம். அதனால் இரத்த ஓட்டத்திற்குள் கீழே செல்ல முடியாது. அது அப்படி செய்தால் அது உங்கள் தொண்டையை வெடிக்க செய்து உங்களுக்கு இரத்த கசிவு உண்டாகும். புரிகின்றதா என்றார். அதை செய்ய முடியாது என்றார். எனவே மருந்து விற்பனைக்காகவே செய்யப்பட்டது, உட்கொள்ள அல்ல என்ற பண்டைய பழமொழி மீண்டுமாய் திரும்பி வருகின்றது. உங்களுக்கு தெரியும். பார்க்க போனால் என் வீட்டில் நான் படிப்பதற்கு வைத்திருக்கும் மருத்துவ புத்தகங்களில் படித்திருக்கிறேன். நான் மருத்துவத்தில் ஆர்வம் கொண்டவன். நிச்சயமாக மானிட வர்க்கத்திற்கு உதவ தேவனுடைய ஜனங்களுக்கு உதவியாய் உள்ள எதிலும் நான் ஆர்வம் கொண்டவன். அது சமாதானமாய் இருக்குமானால் சமாதானத்தை குறித்த பேச்சுவார்த்தைகளில் அதில் எனக்கு ஆர்வம் உண்டு. எனக்கு ஜீவிப்பதற்கு ஒரு மேலான சமுதாயம் இருக்க அக்கறை உண்டு. நம்முடைய பிள்ளைகள் செல்வதற்கான மேலான பள்ளிக்கூடங்களில் எனக்கு சிரத்தை உண்டு. நன்மையாயும் முழுமையாயும் சரியாயும் உள்ள எந்த காரியத்திலும் எனக்கு சிரத்தை உண்டு. மருத்துவம் சில மகத்தான காரியங்களை செய்திருக்கிறது. அநேக காரியங்களில் தேவன் அதை உபயோகித்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். நாம் அதிக உத்தமமாயும் தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்களுமாய் இருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். அவர்கள் புற்றுநோய் மற்றெல்லா காரியத்திற்காகவும் மருத்துவத்தை உடையவர்களாயிருக்கிறார்கள். அதை குறித்து அவரிடத்தில் நாம் கேட்போமையானால் தேவர் அந்த காரியத்தை உடையவராயிருக்கிறார். புரிகின்றதா? ஆகவே இப்பொழுது சால்க் தடுப்பூசி இருந்ததற்கு காரணம் சிறு பிள்ளைகள் அதில் அந்த விதமாக கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்ததனால்தான். சாத்தான் அங்கே உள்ள அந்த பொல்லாத காரியத்தினால் சிறு பிள்ளைகளை பக்கவாதத்தினால் தாக்கிக் கொண்டிருந்தான். தேவன் அந்த தடுப்பூசியை கண்டுபிடிக்க அனுமதித்தார். அது ஒரு மகத்தான காரியத்தை செய்திருக்கிறது. அதற்காக நாம் சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு நன்றியுள்ளவர்களா இருக்கிறோம். தேவன் நம்மை எப்பொழுதும் ஆசீர்வதித்திருக்கிறதுக்காக நாம் மிகவும் நன்றியுள்ளவர்களா இருக்கிறோம். சகோதரனே, எங்கே அவர் வீட்டிற்கு திரும்பி போகவில்லை, போகிறாரா சகோதரன்? ஓ, அது நல்லது, அது அருமையானது. சரி, பின்னர் சிந்தித்துக் கொண்டே நான் வீட்டிற்கு வந்த பிறகு நான் ஒரு அறையில் உட்கார்ந்து நீண்ட நேரமாக இது எல்லாவற்றையும் குறித்து என்ன என்று படித்தேன். நீங்களும் என்னுடன் சேர்ந்து படிக்கும்படி நான் படித்துக் கொண்டிருக்கிறவைகளில் ஒரு சிறிய ஏதோ காரியத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கப் போகிறேன். நாங்கள் அந்த அறையில் இருந்த போது கர்த்தரிடம், நான் அதை அவரிடம் கொண்டு செல்கிறேன், ஏனென்றால் நான் அவரோடு சில மகத்தான அனுபவங்களை பெற்றிருக்கிறேன். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, அதாவது வைத்தியர் அதை என்னிடம் கூறி உயர்ந்ததும் சமீபத்தில் வெளியானதுமான மருத்துவ புத்தகங்களை எனக்கு காண்பித்த பிறகு அது சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்பதை நான் அறிவேன். எப்படியோ இங்கு ஒரு வைத்தியர் அமர்ந்து கொண்டு என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது இது ஒரு பயங்கரமான ஜலதோஷத்திற்கு சமீபத்தில் வந்ததும் சிறந்ததுமான காரியங்கள், அதற்கு அவர்களிடத்தில் மருந்து கிடையாது. அவர்கள் ஆஸ்பிரின் முதலான மாத்திரைகளை சாப்பிடுவதை கண்டிக்கிறார்கள். அது வெறுமன ஜலதோஷம் அல்லது மோசமான நிலைமை போன்றவற்றிலிருந்து வலிக்கு தற்காலிக நிவாரணம் அளிக்கிறது. ஆனால் அது ஜலதோஷத்திற்கு எந்த நன்மையும் செய்கிறதில்லை. ஆனால் அது நீங்கள் இளைப்பாற உதவுகிறது. ஒரு மோசமான ஜலதோஷத்திற்கு மேலான காரியம் என்னவென்றால் அதை சுலபமாக எடுத்துக்கொண்டு போய் படுத்து உறங்குவதே. நீங்கள் செய்யக்கூடிய மேலான காரியம் அப்படியே படுக்கையில் படுத்து கிடப்பதே. பின்னர் நான் தொடர்ந்து வாசித்துக் கொண்டிருந்தேன். நான், வைத்தியர் சாம், அப்படியானால் ஒரு மோசமான ஜலதோஷத்திற்கு இளைப்பாறுவதே சிறந்த காரியம் என்றேன். அதற்கு அவர், அது எந்த காரியத்திற்கும் சிறந்ததா இருக்கிறது என்றார். நான், நல்லது வைத்தியரே, உமக்கு நன்றி, அது மிகவும் நல்லது என்றேன். நாங்கள் நீண்ட நேரம் உரையாடிவிட்டு பின்னர் நான் வீட்டுக்கு சென்றேன். நான் அவரிடம் கூறினேன், அவர் முயல்களையும் அணில்களையும் விரும்புகிறார், வெளியிலோ செல்வதற்கு நேரம் கிடைப்பதில்லை. நாங்கள் பையன்களாக இருந்த போது நாங்கள் வழக்கமாக அதிகமாக ஒன்று சேர்ந்து வேட்டையாடுவோம், மற்றும் வேட்டையாடுவோம், மீன் பிடிப்போம், இல்லை என்றால் விசேஷமாக மீன் பிடிப்போம். ஆக அப்பொழுது நான் வீட்டிற்கு போன பொழுது என்ன என்று நான் சிந்திக்கலானேன். உங்களுக்கு தெரியும், நான் கவனித்தேன், மிருகங்களை கவனியுங்கள், நீங்கள் ஒரு நாயை எடுத்துக் கொள்ளுங்கள், அது சுகபூரமாகிற போது அது போய் கொஞ்சம் தண்ணீர் குடித்துவிட்டு எங்கேயாவது போய் படுத்துக் கொள்ளும். பின்னர் அடுத்த காலையில் இந்த எண்ணம் எனக்கு வந்தது. நான் படுக்கையில் படுத்துக் கொண்டு மற்றவர்களுக்காக காத்துக் கொண்டிருந்தேன். அவர்கள் சுமார் 6:30 எழுந்திருப்பார்கள். எனவே நான் சுமார் 4:30 அல்லது 5 விழித்தேன். நான் அங்கே படுத்துக் கொண்டிருந்தேன். சிந்திக்கையில் அநேக முறைகள் தேவன் காரியங்களை வெளிப்படுத்துகிறார். உங்களுக்கு தெரியும், நான் இதை போதிக்கவில்லை, ஆனால் உங்களுக்கு தெரியுமா, மனிதன் ஆதியிலேயே தேவன் அவனை உண்டாக்கிற போது அவர் அவனை சிகிச்சை பெற வேண்டியவனாய் உண்டாக்கவில்லை. அவர் அவனுடைய சொந்த சிகிச்சையை அவருக்குள்ளேயே வைத்திருந்தார். அவன் தன்னில் தானே ஒரு அமைப்பாயிருந்தான். புரிகின்றதா? ஆகையினால் சுகமளித்தல் எந்த வெளிப்புற உதவியிலிருந்தும் வருகிறதில்லை, அது உட்புறத்திலிருந்தே வர வேண்டியதா இருக்கிறது. இப்பொழுது நமக்குள் என்ன இருந்தாலும் அல்லது அத்தகைய கிருமிகளை கொள்வதற்கென வெளிப்புற உதவிகளை நம்மால் எடுத்துக்கொள்ள முடியும், அல்லது நம்முடைய கரங்களை கொண்டு நாம் ஒருவரை ஒருவர் வெட்டிக்கொள்ள, ஒரு துண்டை வெட்டி வெளியே எடுக்க, அல்லது குடல்வாழ்வு போன்ற ஏதோ காரியத்தையோ, அல்லது ஒரு சொத்தை பல்லையோ, அல்லது எதையோ அதை வெளியே எடுக்க முடிகிறது. ஆனால் நீங்கள் உபயோகிக்கிற எந்த காரியத்திலிருந்தும் சுகமளித்தல் வருகிறதில்லை. வெளியே எடுக்கப்பட்ட இடத்திலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட திசுக்களை மீண்டும் வளரச் செய்யும்படியாக சுகமளித்தல் உங்களுக்குள்ளாகவே இருக்கிற வல்லமையினால் மாத்திரமே வருகிறது. ஆகையினால் சுகமளித்தல் உங்களுக்குள்ளாகவே இருக்கிறது. இப்பொழுது இதை குறித்த உங்களுடைய கருத்து உங்களை விட்டு போகும் முன்னே கூர்ந்து கவனியுங்கள், ஆழ்ந்து சிந்தியுங்கள். மனிதன் ஆதியிலேயே அவன் உண்டாக்கப்பட்ட போது மனிதன் ஒரு தேவனாயிருந்தான். அவன் முற்றிலுமாய் ஒரு தேவனாயிருந்தான், ஏனென்றால் அவன் தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்டான். ஒரு தேவனுடைய குமாரனாய் இருந்ததினால் அப்பொழுது அவன் தேவனுடையதாய் இருக்கிற எல்லாவற்றுக்கும் ஒரு சுதந்திரவாளியாயிருந்தான். மனிதனுக்கு ஒரு ஆதிக்கம் கொடுக்கப்பட்டது. அந்த ஆதிக்கம் பூமியாயிருந்தது. மச்சங்கள் மேலும் ஆகாயத்து பறவைகள் மேலும் மற்றும் எல்லாவற்றின் மேலும் நீங்கள் ஆளுகை செய்யுங்கள். அவன் பேச எல்லா காரியங்களும் அவனுக்கு கீழ்ப்படிந்தன, ஏனென்றால் அவன் தனக்குள் தானே ஒரு தேவனாயிருந்தான். ஆனால் வானத்துக்கும் பூமிக்கும் தேவன் என்று நான் கூறுகிற அண்ட சராசரங்களின் தேவனாய் அல்ல, ஆனால் அவன் தன் ஆதிக்கத்தில் ஒரு ஆளுகை செய்பவனாக இருந்தான். அவன் ஒரு ராஜாவாக இருந்தான், ஒரு அரசாளும் ராஜாவாக. அதுவே மனிதனாயிருந்தது. இப்பொழுதும் கூட, இப்பொழுதும் அவனுடைய விழுந்து போன நிலையிலும் அவன் இன்னமும் அந்த தோற்றத்தை உடனாயிருக்கிறான். இப்பொழுது அதிக நாட்களுக்கு முன்பல்ல, அவர்கள் இனக்கலப்பு முதலியவற்றை செய்ய முயற்சித்துக் கொண்டு மனிதன் தாழ்வான மிருகங்களில் இருந்து வந்தான், படிப்படியான மாறுதல்களின் மூலமாக அவன் தானே வந்தான் என்று கூறுகிறார்கள். நல்லது, பாருங்கள், அவர்கள் அவர்களுடைய சொந்த தத்துவத்தை தவறென்று நிரூபிக்கும் வரை அவர்கள் விஞ்ஞானத்தோடு சுற்றி விளையாடிக் கொண்டிருந்தனர். நீங்கள் எந்த காரியத்தையும் கலப்பணமாக்கி அதை உயர்வானதாக உருவாக்க முடியாது, அது கீழாக திரும்பிவிடும். அதனால் முடியாது. கலப்பாக்கப்பட்ட தானியமோ அல்லது எந்த காரியமானாலும் தன்னைத்தானே திரும்ப உற்பத்தி செய்து கொள்ள முடியாது. இல்லை என்றால் அன்று நாள் நான் கூறிக்கொண்டிருந்தது போன்று கழுதையையும் பெண் குதிரையையும் இனச்சேர்க்கை செய்ய முடியும். அது ஒரு கோவேறு கழுதையை பிறப்பிக்கும். ஆனால் அந்த கோவேறு கழுதை இன்னொரு கோவேறு கழுதையை பிறப்பிக்க முடியாது. துவக்கத்திற்கு அது திரும்பி போக வேண்டும். ஏனென்றால் தேவன் ஒவ்வொரு விதையும் தன் தன் ஜாதியை முளைப்பிக்க கடவுள் என்றார். இப்பொழுது நாம் உண்டாக்கப்பட்ட போது அவர்கள் அண்மையில் உங்களுடைய சரீரம் முழுவதும் ஒளியா இருக்கிறது என்பதை சரியாக கண்டுபிடித்தார்கள். ஊடுகதிர் நேரப்படமெடுத்தல் அதை நிரூபிக்கிறது. அந்த ஊடுகதிருக்கு அதனுடைய எந்த சொந்த ஒளியும் கிடையாது. அது உபயோகப்படுத்துகிறது உங்களுடைய ஒளியா இருக்கிறது. நீங்கள் 4 ஒளிக்கதிர்களோடு பிறக்கின்றீர்கள். கொஞ்சம் கழித்து உதாரணமாக 20-25 வயதாகும் போது ஒரு கதிர் வெளியே போய்விடுகிறது. மற்றொன்று 35-40 வயதாகும் போது இன்னொன்று போய்விடுகிறது. முடிவே நீங்கள் சுமார் 65 வயதை கடக்கும் போது நீங்கள் உங்களுடைய கடைசி கதிரில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரு ஊடுகதிர் நிழற்படம் எடுக்கும் போது நீங்கள் அந்த ஒளிக்கதிர்களை போக்கிக் கொண்டே இருக்கிறீர்கள். அந்த காரணத்தினால் தான் உங்களிடத்தில் அதற்கு மேல் இல்லை. நீங்கள் இந்த பிள்ளைகளுடைய பாதத்தை அந்த யந்திரங்களின் அடியில் வைக்கிறீர்கள். ஏனென்றால் அது அவர்களுடைய சிறு சரீரத்திலிருந்து அந்த ஒளிக்கதிர்களை அப்படியே வெளியே போக்கிவிடுகிறது. அது உங்களுக்குள்ளாக இருக்கிற விண்வெளி வெளிச்சம். அதை கொண்டு ஒளி அணுக்களினால் நிறைந்தவளாய் நீங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதுதான் விண்வெளி வெளிச்சம். ஆனால் தேவனோ ஒரு வித்தியாசமான ஒளியாயிருக்கிறார். ஆனால் இருந்தாலும் அவர் ஒளியாயிருக்கிறார். அங்கே இருக்கிற அந்த படம் தேவன் ஒளியா இருக்கிறார் என்று நான் கூறப்போவதற்கு ஒரு மகத்தான நிரூபணமாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். தேவனுடைய குமாரர்களாய் தேவனுடைய வெளிச்சத்தில் நாம் நடந்து கொண்டிருக்கும் போது தேவன் விண்வெளி வெளிச்சம் அல்ல, ஆனால் தேவனுடைய ஒளி நம்முடைய சரீரத்தில் உள்ள நமது அணுக்களில் உள்ள விண்வெளி வெளிச்சத்தின் மூலமாக இயங்கினது. ஒரு சமயத்தில் நாம் முற்றிலுமாக உண்மையான அசலான தேவனுடைய குமாரர்களாய் இருந்தோம். ஆனால் அப்பொழுது வீழ்ச்சி வந்தபோது அப்பொழுது இன்றைக்கு ஆவியின் கனியானது அன்பு, சந்தோஷம், விசுவாசம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, பொறுமை என்பவை எல்லாமே இயற்கைக்கு மேம்பட்டதாக இருக்கிறது. அது அப்படியே முழு சரீரமும் சரியாக படிப்படியாக இயங்கத்தக்க ஒரு நிலைக்கு வந்துவிட்டது. நீங்கள் கடலின் ஆழத்திற்கு போகும்போது அங்குள்ள ஒரு கடற்பூண்டை போன்றே அநேக சமயங்களில் நீர்மூழ்கிகள் இந்த கடற்பூண்டுகளின் கீழே அவர்கள் போய்விடுவார்கள். அவர்கள் அதை அறிவதற்கு முன்னரே அவர்கள் அதில் ஒரு விதமாக சுற்றிக் கொள்ளப்பட்டு அதிலிருந்து அவர்களால் வெளியே வர முடியாமல் போகிறது. அந்த விதமாகத்தான் பாவமானது மானிட வர்க்கத்திற்கு செய்திருக்கிறது. அந்த விதமாகத்தான் குளிர்ந்த நிலை சபைக்கு செய்துள்ளது. அந்த விதமாகத்தான் கம்யூனிஸ்டுகள் தேசத்திற்கு செய்துள்ளார்கள். அது மிகவும் துரோகமான செயல். பின்னர் மானிட சரீரத்தில் அது நம்மை சுற்றி கொண்டு இந்த தேவனுடைய வெளிச்சத்தை வெளியே தள்ளி கொண்டிருக்கிறது. ஸ்தாபனங்களினாலே விசுவாசத்தை மறுதளித்தல் போன்றவற்றின் மூலமாக அது நமக்குள் இருக்கிற, அதாவது இருக்க வேண்டிய எல்லா தேவனுடைய மகத்தான விசுவாசத்தின் வல்லமையான கதிர்களையும் அது வெளியே தள்ளிவிட்டது. பாருங்கள், நாம் ஒரு விடுதியை அடைந்துவிட்ட அளவிற்கு அத்தகைய ஒரு இடத்தில் அவைகள் அந்த எல்லா கதிர்களையும் வெளியே தள்ளியுள்ளது. ஆகையால் இப்பொழுது சபையானது விடுதியை காட்டிலும் கீழானதாக உள்ளது. ஏனென்றால் அது சரியாக எல்லா இருளையும் வெளியே தள்ளிவிட்டபடியினால் அது சம்பவிக்கவில்லை என்றும் கூட கூறுகிறார்கள். அது சம்பவிக்க கூடும் என்பதையும் தேவனுடைய அற்புதங்களையும் மறுதளிக்கிறார்கள். பாருங்கள், இருந்த போதிலும் மனிதனுக்குள் எங்கேயோ அவருக்குள் இருந்தது. அவன் மாத்திரம் அந்த சிறியதை அனுமதித்திருந்தால் நான் அதை விளக்கி காண்பித்தபடி ஒரு பொத்தானை போன்று. ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் பொழுது அவரில் அவ்வளவுதான் தேவனாயிருக்கிறது. அவன் செய்கிற தவறை விட்டுவிடும்படி செய்ய உள்ளே வருகிறதே அந்த சிறிய ஒளிதான். இப்பொழுது உங்களால் எல்லா குரோதத்தையும் பொறாமையையும் சச்சரவையும் அவிசுவாசத்தையும் வெளியே நீக்கிவிட முடியுமானால் அந்த சிறிய பொத்தானை போன்று தேவனுடைய ஒளியும் வல்லமையும் தொடர்ந்து வளர்ந்து 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 அவிசுவாசத்தை வெளியே அகற்றிவிடும். சரீர பிரயாசத்தின் உற்சாகங்களை கொண்டு நீங்கள் அதை செய்கிறதில்லை. ஒரு பரிசுத்தமாக்கப்பட்ட உங்கள் மூலம் அசைவாடுகிற அர்ப்பணிக்கப்பட்ட ஜீவியமான பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் அதை செய்கிறீர்கள். நான் அவற்றில் சிலவற்றை அண்மையில் ஒரு இடத்தில் அறிந்து கொண்டேன். அன்று காலையில் எலிஜ் பெரி அவர்கள் மறித்தோரில் எழுப்பப்பட்ட போது இங்கு இருக்கின்ற சிலரில் எத்தனை பேருக்கு அது நினைவிருக்கிறது? அநேக முறைகள் நீங்கள் செய்தித்தாளில் படித்திருக்கிறீர்கள். நான் சகோதரி வில்சன் கண்டவர்கள் அவருடைய கரங்களை உயர்த்துகிறதை காண்கிறேன். அந்த மனிதன் மறித்த போது நான் அங்கே நின்று கொண்டிருந்தேன். அவர் இப்பொழுது சரியாக இங்கேதான் வசிக்கிறார். எப்பொழுதாவது சபைக்கு வந்து அதை சாட்சி பகர்கிறார். அவர் பல மணி நேரமாக மறித்து கிடந்தார். நோயாளிகளில் ரத்த குழாய்கள் வெடித்ததால் அவர் மறித்தார். அவரோ முழுவதுமாய் மிகுதியான ரத்தப்பெருக்கில் இருந்தார். நான் நடந்து தூர சென்றேன். அந்த நாட்களில் நான் வெறுமென ஒரு வாலிப பிரசங்கியாக இருந்தேன். சகோதரி ஜாக்சன் அப்பொழுது சபையின் ஒரு அங்கத்தினராக இருந்தார் மற்றும் ஒரு மெத்தோடிஸ்ட் பிரசங்கியாருடைய மனைவி. இப்பொழுது அந்த மனிதனுடைய பெயர் என்ன என்பதை நான் மறந்துவிட்டேன். ஷாஃப்னர், சகோதரன் ஷாஃப்னர் மற்றும் சகோதரி ஷாஃப்னர், அவர்கள் வைசார்ட்ஸ் அவர்களுக்கு ஏதோ உறவினர்கள். அவர்களும் அவளும் அங்கே படுக்கையின் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். நான் கடந்து போக துவங்கினேன். அவர் மறித்த இடத்திலேயே அப்படியே அவர் ரத்தமாயிருந்தார். அவருடைய கண்கள் பின்னாக சொருகி போயிருந்தன. அவருடைய தொண்டை வீங்கி போயிருந்தது. அவர்கள் அவருடைய தலையை ஒரு போர்வையினால் இழுத்து மூடியிருந்தனர். அவருடைய மனைவி அங்கே வெளியே இருந்து அங்கேயே அழுது கொண்டிருந்தாள். அன்பார்ந்தவர்களை அழைக்கும்படியாக விலாசங்களை பெற முயற்சித்துக் கொண்டிருந்தாள். நான் அந்த படுக்கையை விட்டு விலகிச் செல்ல துவங்கினேன். யாரோ என் மீது அவர்களுடைய கரத்தை வைப்பதை நான் உணர்ந்தேன். அது சகோதரி ஷாப்பினர் என்று நான் நினைத்தேன். நான் திரும்பின போது அங்கே யாருமே இல்லை. பின்னர் நான் புறப்பட்டேன். நான் திரும்பிய போது அது என்னை விட்டு போயிற்று. சகோதரன் எலிஜ் அங்கே மறித்தவராய் படுத்து கிடந்தார். நாங்கள் மிகவும் நல்ல நண்பர்களாய் ஆற்றில் மீன்பிடித்துள்ளோம். எப்படியாய் நாங்கள் ஒன்று சேர்ந்து மீன்பிடித்தோம் என்று உங்களுக்கு தெரியும். அவர் அங்கே ஒரு இருப்பு பாதையில் வண்டியை ஓட்டிக் கொண்டிருந்த போது காயப்பட்டார். அது அவருடைய நுரையல்களை உள்ளாக சிதைத்து விட்டது. அவருக்கு ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. அவருக்கு ரத்தம் கசிந்து அதிலிருந்து காசநோய் கண்டு மறித்து போனார். நான் இந்த வழியாய் வெளியேற துவங்கினேன். அப்பொழுது நான் அந்த கரத்தை மீண்டும் உணர்ந்தேன். நான் திரும்பின போது அது என்னை விட்டு நீங்கினது. நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று நான் அறிந்து கொள்ளும் முன்பே நான் இந்த மனிதன் மேல் என் உதடுகளை அவருடைய உதடுகளோடு வைத்து படுத்துக் கொண்டிருந்தேன். நான் அவரை போலவே ரத்தமயமாகி அங்கே அந்த மனிதன் மேல் படுத்துக் கொண்டு தேவனிடத்தில் முறையிட்டுக் கொண்டிருந்தேன். என்னுடைய காதின் பக்கமாக ஏதோ ஒன்று வருவதை நான் உணர்ந்தேன். அது அவருடைய கரமாயிருந்தது. அவர் இங்கு நின்று அதை குறித்து சாட்சி கொடுப்பதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள், புரிகின்றதா? அவர் திரும்ப ஜீவனுக்குள் வந்தார். அது சுமார் 25 ஆண்டுகளுக்கு முன்னர் அல்லது ஒருகால் 30 வருடங்களுக்கு முன்பு நடந்தது. இங்கே அந்த வளைவில் இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அவர் அண்மையில் இங்கு வந்து அதை குறித்து சபையில் சாட்சி பகர்ந்தார். இப்பொழுது அதன் காரணமாகத்தான் கனடா ஒரு சமயம் அதை குறித்து அறிய விரும்பி தொலைபேசியில் அழைத்தது. நான் என்னுடைய கூட்டங்களை முதலில் துவங்கின போது கனடாவில் நான் அதை குறித்து சாட்சி கூறினேன். அவர்கள் செவாடக்கம் செய்பவரான திரு கூட்ஸை அழைத்து மறித்த எந்த ஒரு மனிதனாயிலும் செவாடக்க அறையிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டாரா என்று கேட்டனர். செய்தித்தாளில் இருந்து வெளிவந்த பாகத்தை நான் இன்னமும் வெட்டி வைத்திருக்கிறேன். அதற்கு அவர்கள் அநேக அற்புதங்கள் செய்யப்பட்டிருக்கிறதை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் என்றனர். திரு கூட்ஸ் கூறினார், திரு பிரன்னாம் என்னுடைய தனிப்பட்ட நண்பர். எல்லா விதமான காரியங்களும் சம்பவித்திருக்கின்றன. ஆனால் யாரும் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டதாக, அதிலும் விசேஷமாக சவாடக்க அறையிலிருந்து எழுப்பப்பட்டதாக எங்களிடம் சான்று ஏதும் இல்லை என்றார். கனடாக்காரர்கள் அதை தவறாக புரிந்து கொண்டனர். அடுத்த நாள் என்ன இது செய்தித்தாளில் வெளிப்பட்டது. அவர் நூற்றுக்கணக்கான மக்கள் எல்லா இடங்களிலிருந்தும் தொலைபேசியில் அழைத்தனர் என்றார். மற்றும் சகோதரன் பேரை அவரே அங்கு வந்து அங்கே தனக்கு சரீர உயிர்த்தெழுதல் உண்டானது என்று கூறி செய்தித்தாளில் அவன் வெளியிட்டிருந்ததை எதிர்த்தார். ஆக அதன் பிறகு அது அங்கே இல்லை என்று அது அறிந்து கொள்ளப்பட்டது. அது அவருடைய வீட்டில் சம்பவித்தது. எனவே அவர் அங்கே மறித்து கிடந்தார். இருந்த போதிலும் அவரை அவர்கள் ஒருபோதும் சவாடக்காரைக்கு கொண்டு போகவில்லை. அது இரேனியஸ் அல்லது பரிசுத்த மார்ட்டின் என்று நான் நினைக்கிறேன். அதாவது தூக்கிலிடப்பட்டு மறித்த தன் நண்பனின் சரீரத்தின் மேல் படுத்து கிடந்ததாக அன்றொரு இரவு நான் வாசித்தேன். இப்பொழுதோ அது வரலாறாய் இருக்கிறது. ஒரு மணி நேரமாக அவன் மீது படுத்திருந்த போது அந்த மனிதனுக்கு ஜீவன் வந்தது. ஒரு மறித்து போன குழந்தையினுடைய சரீரத்தின் மேல் எலியா தன்னுடைய சரீரத்தை வைத்து படுத்து கிடக்க அது உயிர் பெற்றதாக நான் வேதத்தில் காண்கிறேன். பின்லாந்தில் சாலையின் ஓரத்தில் அங்கே மறித்து கிடந்த சிறுவனை குறித்து நான் நினைக்கிறேன். அப்போதும் கூட சுமார் 2 மாதங்களுக்கு முன்னர் ஜீன், அது நியூஸ் வீக் பத்திரிகையில் இருந்தது என்று நான் நினைக்கிறேன். அதாவது தெய்வீக சுகமளிப்பவர்கள் என்று அவர்கள் அழைக்கின்றவர்களை அவர்கள் லண்டனில் விடுவித்து விட்டார்களாம். அவர்களை வியாதிஸ்தர்களுக்காக ஜபிக்கும்படி போக அனுமதித்து விட்டார்களாம். மருந்துகளால் உண்டான சுகமடைதலை காட்டிலும் கிட்டத்தட்ட 80% கூடுதலான சுகமடைதல் உண்டாயிருந்ததாம். அது வியாதிஸ்தருக்கான ஜபம். ரீடர் டைஜஸ்ட் என்ற பத்திரிகை அதை பிரசுரித்தது. இங்கே அமெரிக்காவில் அவர்கள் தெய்வீக சுகமளித்தலை பரிசோதித்தனர் என்று ரீடர் டைஜஸ்டில் குறிப்பிட்டதை நாங்கள் அதை எழுதி வைத்திருக்கிறோம். அவர்கள் வியாதிஸ்தருக்காக ஜபிக்கும் ஒரு சகோதரனையும் ஒரு வியாதிஸ்தனையும் கொண்டு வந்து அந்த வியாதிஸ்தனுக்காக அவரை ஜபிக்கும்படி செய்தார்களாம். அப்பொழுது அவர்கள் ஒரு துண்டு மெல்லிய ஈய தகடை எடுத்து வைத்தார்களாம். மெல்லிய ஈய தகடு கதிர்களை பிரதிபலிக்க செய்கிறது என்று யாவரும் அறிவீர்கள். அதை ஜபிக்கும் சகோதரனுடைய கைக்கு கீழேயும் ஜபிக்கப்படும் மனிதனுக்கும் இடையே இந்த விதமாக வைத்து அதை ஊடுகதிர் நிழற்படம் எடுத்தார்களாம். அந்த மனிதனின் கரத்திலிருந்து ஒளிக்கதிர் புறப்பட்டு மற்ற மனிதனுக்குள் செல்லுகிற ஒரு வெளிப்படையான பிரதிபலிப்பை அது காண்பித்ததாம். புரிகின்றதா? அது உண்மை. சரி, வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று அவர் கூறின போது அவர் என்ன கூறினார் என்பதை தேவன் அறிந்திருந்தார். இந்த மனிதன் ஒரு வியாதியாயிருந்த மனிதன் மேல் கைகளை வைக்கும் போது ஊடுகதிர் நிழற்பட எந்திரம் அந்த மனிதன் கையிலிருந்து ஒளி வருகிறதை காட்டுகிறது. ஓஹோ தேவரே, தெய்வீக சுகமளித்தல் என்ற அப்படிப்பட்ட ஒரு காரியமே இல்லை என்று கூறி எப்படி ஜனங்கள் அவ்வளவு முட்டாள்களாக இருக்க முடியும்? ஏன் விஞ்ஞானம் உண்டாக்கின எந்திர கருவிகளும் கூட என்ன தெய்வீக சுகமளித்தல், தேவனுடைய வல்லமை, அத்தகைய ஒரு காரியமே கிடையாது என்கிற இந்த சபைகளின் சொந்த கருத்துக்களுக்கு ஒரு கடிந்து உள்ளதாக இருக்கின்றன. சிக்காகோவில் உள்ள மனிதனை குறித்து எப்படி இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம்? எப்படி அவன் என்னை ஒரு அளக்கும் கருவிக்கு முன்னால் அங்கே நிறுத்தினான்? அந்த காரியம் எப்படி அந்த கரம் அதனுடைய பொய்யை கண்டுபிடிக்கும் எந்திரத்தை போன்று பதிவு செய்கிறது? புரிகிறதா? மறித்துக்கொண்டு படுத்து கிடந்த அந்த ஸ்திரியை அதன் மேல் பரிசோதனைக்காக வைத்தார்கள். அந்த கருவியின் கரம் அப்படியே சுழன்று வானொலி மூலம் உலகம் முழுவதற்கும் ஒரு செய்தியை 40 முறைகள் அனுப்புவதற்கு போதுமான சக்தியை உடையதாயிருந்து அந்த கருவியை உடைத்து போட்டது. அந்த மறித்துக் கொண்டிருந்த அந்த பரிசுத்த வாட்டி அவளுடைய பாவ அறிக்கையை செய்து கொண்டிருந்தாள். அதை ஒரு பொல்லாத மனிதன் மேல் அவன் மறித்துக் கொண்டிருக்கையில் அதை வைத்த போது அது அந்த எந்திரத்தின் கரத்தை மாறுதலையாக சுழல செய்து அந்த எந்திரத்தையே உடைத்து போட்டது. அந்த நாத்திகன் தேவன் ஒருவர், அவர் ஒரு நல்ல இதயத்துடன் அவருடைய துதிகளை கூறுபவர்களுக்கு அவர் போதுமான சக்தியை அனுப்பி அதை அப்படியே சுற்றி வர செய்கிறார். அந்த ஸ்திரீக்குள் ஏதோ ஒன்று இருந்து அந்த சக்தியை உண்டாக்குகிறது. ஒரு பொல்லாத மனிதன் மேல் பிரயோகிப்போமேயானால் அது வேறு திசையில் சுழல் செய்யும் என்றார். தேவரே ஒரு பாவியான என் மேல் இரக்கமாகும் என்று கூறி தன் இருதயத்தை அவன் கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுத்தான். அது உண்மை. ஏன்? விஞ்ஞானம் அறிந்திருக்கிறது, தேவன் உங்களுக்குள் இருக்கிறார் என்பதை என்றோ ஒரு நாள் நீங்கள் கண்டறிய போகின்றீர்கள். புரிகின்றதா? தேவன் அவர்தாமே மானிட வர்க்கத்துக்குள் இருக்கிறார், தேவன் நமக்குள் இருக்கிறார். ஓ, அந்த காரியங்களுக்காக நான் எவ்வளவாய் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அவ்வளவு அற்புதமானது. இப்பொழுது அவருடைய வார்த்தையை அணுகுவதற்கு முன்பாக இப்பொழுது நாம் நம்முடைய நேரத்தை எடுத்துக் கொள்வோம். ஏனென்றால் இந்த காலையில் நாம் யாதிஸ்தர்களுக்காக ஜெபிக்கப் போகிறோம். நான் அதை வெளியே அறிவித்து விட்டேன். இப்பொழுது அடுத்த ஞாயிறு நாங்கள் இங்கிருப்போமா என்று யாரோ ஒருவர் கேட்டுக்கொண்டிருந்தார். நல்லது, சரியாக இன்னும் எனக்கு தெரியாது. கர்த்தர் அதை வெளிப்படுத்தினால் ஒழிய நான் அறிந்து கொள்ள வழியே இல்லை. கர்த்தர் அனுமதிப்பாரேயானால் அடுத்த ஞாயிறு ஒரு கால் இருக்கலாம். இங்கே உள்ள என்னுடைய வெளியேறப்பட்ட சகோதரனிடமிருந்து இந்த காலை பிரசங்கங்கள் அனைத்தையும் நான் எடுத்துக் கொள்கிறேன். அடுத்த ஞாயிறு இரவு ஒரு கால் நான் இங்கே இருந்தால், கர்த்தருக்கு சித்தமானால், எனக்கு வெளியிலிருந்து அழைப்பு வந்தால் ஒழிய நான் வழக்கமாக இங்கேதான் இருப்பேன். கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு பணிந்து கொள்ள வந்தோம் என்பதன் பேரில் நான் பேச விரும்புகிறேன். பாருங்கள், வெறுமன ஒரு செய்தி, ஒரு கிறிஸ்துமஸ் செய்தி. இப்பொழுது நாம் அவரை அல்லது அவருடைய வார்த்தையை அணுகுவதற்கு முன்பு ஜெபத்தினால் நாம் அவரை அணுகுவோமாக. நிற்க முடிந்த யாவரும் ஒரு வினாடி நாம் அப்படியே நிற்போமாக. எங்களுடைய பரலோக பிதாவே, நாங்கள் மிகுந்த சந்தோஷமுள்ள ஜனங்களாக இருக்கிறோம். அதாவது எங்களுடைய மாநில ஆத்துமாக்கள் அதை தாங்க முடியாத அளவிற்கு நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். சில சமயங்களில் எங்கள் இருதயங்களில் இருக்கிற சந்தோஷத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வெளியே காண்பிப்பதற்கு நாங்கள் சத்தமிட வேண்டியதாய் உள்ளது. இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கின்ற இந்த வேளையில் அதை அறிந்து கொள்ள அங்கே ஒவ்வொரு காரியமும், அதாவது அது குழப்பத்துக்குள் இருக்கிறது, இருந்த போதிலும் உறுதியான ஒரு அஸ்திபாரம் உண்டு. கடந்து சென்ற நாட்களில் காண்பதற்கு சாமர்த்தியமான மனிதர்கள் எழும்பி தேவன் இருக்கிறார் என்பதை அவர்களுடைய சொந்த எந்திர கருவிகளை கொண்டு பொய்யென நிரூபிக்க முயற்சித்திருந்தும் சரியாக திரும்பி வந்து தேவனுடைய மகிமைக்காக சாட்சி பகர்கிறார்கள். உண்மையாகவே குற்றமில்லாத ரத்தத்தை காட்டிக் கொடுத்தேன் என்று யூதாஸ் அவன் தானே கூற வேண்டியதாக இருந்தது. அந்த ரோம நூற்றுக்கு அதிபதியும் இவர் உண்மையான தேவனுடைய குமாரன் என்றான். அவருடைய சொந்த சத்துருக்களே சாட்சி பகர வேண்டியதாக இருந்தது. ஒரு விஞ்ஞான காலம் அதனுடைய முடிவிற்கு வருகின்றதை காண நாங்கள் ஜீவிக்கின்றோம். இதற்கு மேல் அவர்களால் போக முடியாது. எந்த நேரத்திலும் அவர்கள் ஒருவரை ஒருவர் துண்டு துண்டாக வெடித்து தகர்த்துக் கொள்ளுவார்கள். இருந்த போதிலும் உண்மை பொய்யென நிரூபிக்கும்படி முயற்சிக்க அவர்கள் கண்டுபிடித்த அதே விஞ்ஞான எந்திரங்கள் அப்படியே திரும்பி உம்முடைய மகிமையை குறித்து சாட்சி பகர்கின்றதை நாங்கள் காண்கிறோம். அதற்காக நாங்கள் உமக்கு எவ்வளவாய் நன்றி கூறுகிறோம். கர்த்தாவே, தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் தவறிப் போகாது என்பதை இன்றைக்கு நினைவுகூறுவோமாக. கர்த்தாவே, எங்களுக்கு விசுவாசத்தை தாரும். தேவனுடைய வல்லமை எங்களுக்குள் இருக்கிறது என்றும், எங்கள் தசைநார்கள் அனைத்தும் தேவனுடைய ஒளியாய் இருக்கிறது என்றும், அந்தகாரமும் பாவமும் எங்களுக்குள்ளாக உள்ள எங்கள் ஆத்மாவில் உள்ள சிறிய நுண்ணிய துவாரங்களை அடைத்து விட்டன என்று சற்று முன்பு கரடுமுரடான விதத்தில் நான் சிறிது விவரித்து காண்பித்தேன். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த காலையில் எங்கள் சரீரத்துக்குள் பரவி எங்களுடைய உள்ளான மனுஷனுக்குள்ளாக விசுவாசத்தை அழுத்தி எங்கள் முழு சரீரங்களும் ஜீரியங்களும் அவ்வளவாய் தேவனுடைய வல்லமையினால் நிரம்பி வழியப்படவும், அதன் விளைவாக இயேசு கிறிஸ்து அவருடைய சபைக்குள்ளாக ஜீவிக்கிறார் என்பதை ஜனங்கள் காணும்படி செய்வீராக. அதை அருளும் பிதாவே. நாங்கள் எல்லாவற்றையும் இப்பொழுது உம்மிடம் சமர்ப்பித்து இப்பொழுது நாங்கள் பேசப் போகிற இந்த சில வார்த்தைகளை உம்முடைய அப்போஸ்தலர்களில் ஒருவரான மகத்தான பரிசுத்த பவுலினால் ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்டுள்ளதன் பேரில் அறிக்க முயற்சிக்கும் விரிவுரையை நீர் ஆசீர்வதிக்கும்படி கேட்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே இதை எடுத்து அதை அப்படியே ஜனங்களுடைய இருதயங்களினூடாக வளரச் செய்யும்படியாகவும், வருகின்றதான சுகமளிக்கும் ஆராதனைக்கான விசுவாசத்தை கொடுக்கும்படியாக பிதாவே நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம், ஆமென். நீங்கள் உட்காரலாம்.
People this day, as thou hast assembled in the house of the living God, that thou might worship me, I speak these words unto thee this day by my Spirit, saith the Almighty God, that I shall visit thee this morning in a great and mighty way, for thou shalt see and behold the demonstration of my power and my Spirit in the midst of thee. And I speak unto my prophet this day, as thou uplift these words of faith, yea, and as thou exhort my people that they should put their trust in the Almighty God, I say that I shall be mightily with thee this day, and thou shalt be delivered from thine affliction, saith the Almighty God. And I speak unto thee, my people that are afflicted, that in the days that lie before thee, thou shalt behold the hand of the living God outstretched in a great and mighty way. And I say that I shall do great and mighty things in the midst of thee. I shall lead thee in many strange ways that thou hast not walked heretofore, and thou shalt behold the workings of the Almighty God as never before. And my might and my power shall be greatly demonstrated in the earth throughout the nations in the midst of my people. For I say that the hour is upon my people that they should demonstrate these things, that the world may know that I am the Almighty God, and that I am rising up by my great and mighty power, and I shall vindicate my truth, saith the Almighty God.
Thanks the Lord. Amen. Praise be.
கர்த்தருக்கு நன்றி. ஆமே. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவரே, உம்முடைய இரக்கத்திற்காகவும் நன்மைக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்காக செய்திருக்கின்ற எல்லாவற்றிற்காகவும், உம்முடைய அன்பின் வெளிப்படுத்தலுக்காகவும், வல்லமைக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு தருகிற ஆசீர்வாதங்களுக்கு நாங்கள் தகுதியற்றவர்களாயிருக்கிறோம். செய்தியின் துணியினால் அது புறப்பட்டு சென்றதான அதே செய்தியாயும் இருக்க வேண்டும். பாவிகள் உம்மை தேடும்படி அழைக்கப்படுகின்றதாய் காணப்படுவது போன்று இருக்க வேண்டும். ஏனென்றால் அழிவின் நேரம் சமீபமாயிருக்கிறது. பிதாவாகிய தேவரே, தேவனுடைய குமாரரும் குமாரத்தீருமாய் இருப்பதற்கு உலக தோற்றத்துக்கு முன்னே நியமிக்கப்பட்டு ஒரு கால் இதை நீண்ட காலமாய் புறக்கணித்துள்ள ஜனங்களை அழைக்க இந்த காலையில் அந்த நபர் அல்லது அந்த நபர்கள் இங்கிருந்தால் இந்த காரியங்களை குறித்து நாங்கள் அறிவோம் என்றும், அது உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவர் மனித உதறுகளின் மூலமாக பேசி யாக்கியானம் அளிக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் இன்றைக்கு கர்த்தாவே உம்மை அறிந்து கொள்ளும்படியாகவும், வேளையானது சமீபமாக இருக்கின்றபடியினால் அந்த மறைவிடத்தை கண்டுகொள்ளும்படியாகவும் வருவார்களாக. இந்த செய்தியில் நாங்கள் உம்மிடம் இன்னும் தொடர்ந்து காத்திருக்கையில் இதை அழியும் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். அந்த செய்திகள் எப்படி அந்த விதமாக செல்கிறது என்பதை சரியாக புரிந்து கொள்ளாத யாராவது இங்கிருந்தால், அவர்களில் இருவர் அதாவது ஒருவர் அதை ஒரு கால் எடுத்து கூற மறந்து போக இன்னொருவர் அதை பற்றி கொண்டிருக்கலாம். ஏனென்றால் இன்னொன்று எவ்வளவு சிறியதாக இருந்ததென்றும் மற்றொன்று சிறியதாக இருந்ததையும் இன்னொருவர் விட்ட ஒரு சில காரியங்களை கூறியிருக்கிற என்பதையும் நீங்கள் கவனித்திருப்பீர்கள். யாக்கியானம் வந்தபோது அது அனைத்தும் ஒரே வரிசையில் வந்தது. நீங்கள் பாருங்கள், அது செய்தியை வெளியே கொண்டு வந்த பாவிகளுக்கான ஒரு அழைப்பாய் இருந்தது. நான் என்ன பேசப்போவதாக இருந்தேன் என்பதை இந்த ஜனங்கள் அறியாதிருந்தபடியால் அது சரியாக சம்பவிக்க வேண்டியதாக இருந்தது. எவருக்குமே அது தெரியாது. இதுவரையிலும் உலகத்தில் உள்ள எவருமே அதை அறிந்திருக்கவில்லை. ஆனால் நான் பேசிக் கொண்டிருப்பது அதே காரியமாயிருக்கிறது. புரிகின்றதா? ஆம். இப்பொழுது என்னோடு 1 கொரிந்தியர் 14 அதிகாரத்துக்கு திருப்புங்கள். எல்லா அவிசுவாசத்தையும் அப்படியே உங்களிலிருந்து எடுத்து போட அனுமதிப்பது நல்லதாயிருக்கிறது. அதனால் பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வரவும் சரியாக தம்முடைய சொந்த வழியில் கொண்டு செல்லவும் உங்களுடைய தசைநார்களினூடாக அசைந்து சென்று உங்களுடைய ஜீவியத்தை ஆட்கொள்ளவும் முடியும். உங்களுக்கு தெரியும், இப்பொழுது வேத வார்த்தைகளை குறித்துக் கொள்பவர்களே உங்களைத்தான் அந்த விதமான போதனையானது அதிகமாக உதவி செய்ததை அன்று நாள் நான் கவனித்தேன். இந்த காலையில் நான் பேச போகின்றதன் பேரில் நான் இங்கே 3 அல்லது 4 பக்கங்கள் வேத வாக்கியங்களையும் காரியங்களையும் நீங்கள் சொல்வதை எழுதி கொள்ளும்படியாகவும் அந்த இடங்களை குறித்துக் கொள்ளும்படியாக எழுதி வைத்துள்ளேன். நான் அவைகளை மறந்து போகாதபடிக்கு நான் அவைகளை இங்கே குறித்து வைத்திருக்கிறேன். இப்பொழுது 1 கொரிந்தியர் 14 1-8 இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். நீங்கள் எல்லோரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். ஆகிலும் அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மை உள்ளவன். ஆதலால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்கிறவர்களாக வேண்டும் என்று அதிகமாக விரும்புகிறேன். மேலும் சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காவது, அறிவுண்டாக்குவதற்காவது, தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறதற்காவது, போதகத்தை போதிக்கிறதற்காவது ஏதுவானதை சொல்லாமல் அந்நிய பாஷைகளில் பேசினால் என்னால உங்களுக்கு பிரயோஜனம்
என்ன?
அப்படியே புல்லாங்குழல், சுரமண்டலம் முதலாகிய சத்தமடுகின்ற உயிரில்லாத வாத்தியங்கள் துணிகளில் வித்தியாசம் காட்டாவிட்டால் குழலாலே ஊதப்படுகிறதும் சுரமண்டலத்தாலே வாசிக்கப்படுகிறதும் இன்னதென்று எப்படி தெரியும்? அந்தப்படி எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுவான்? இப்பொழுது நீங்கள் வீட்டிற்கு போகும்போது அப்படியே தொடர்ந்து அந்த முழு அதிகாரத்தையும் அங்கே வாசிக்கும்படி நான் விரும்புகிறேன். ஏனென்றால் அதில் அநேக வசனங்கள் உண்டு. இந்த அதிகாரத்தில் 40 இருக்கின்றன. நீங்கள் வீட்டிற்கு செல்லும் போது நீங்கள் அதை வாசிக்கும்படி நான் விரும்புகிறேன். அது வரங்களை விளக்குகிறது. இப்பொழுது இந்த காலையில் நான் ஒரு தலைப்பாக அதை அழைக்க விரும்பினால் நான் விளங்காத சத்தம் என்றே கூற விரும்புகிறேன். இப்பொழுது இங்கே பவுல் அந்நிய பாஷைகளில் பேசுவதன் பேரில் பேசிக் கொண்டிருக்கிறான். அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சற்று முன்பு அந்த ஜனங்கள் என்ன கூறினார்கள் என்பதை யார் அறிந்து கொள்வார்கள்? அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அவன் வெறுமன தேவனிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறான். நிச்சயமாக அவனுடைய ஆவி வார்த்தையை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அவன் மகிமையுள்ள நிலையை அடைகிறான். அது அப்படியே அவனை ஆசீர்வதிக்கிறது. அவன் தனக்கே பக்தி விருத்தி அடைகிறான் என்றான். ஏனென்றால் தேவன் அவன் மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறார் என்ற ஒரு ஆறுதலை அவன் உடையவனாயிருக்கிறான். ஆனால் ஒரு அர்த்தம் கூறுபவன் அதனோடு வருவானே ஆனால் பாருங்கள், ஒரு அர்த்தம் கூறுகிறவன் அதன் பின்னே வருகையில் அப்பொழுது அது அவனை மாத்திரம் பக்தி விருத்தி அடைய செய்யாமல் அது முழு சபையையும் பக்தி விருத்தி அடைய செய்கிறது. அதன் மூலமாக ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய வார்த்தை அளிக்கப்படுகிறது. இப்பொழுது அவர்கள் தீர்க்கதரிசியா இருந்தால் அப்பொழுது அந்த தீர்க்கதரிசி முழு சபையிடமும் பேசுகிறார் என்றனர். ஒரு தீர்க்கதரிசி என்றால் என்ன? ஜனங்களுக்கு கொடுக்கத்தக்க வார்த்தையின் வெளிப்பாட்டையுடைய தெய்வீக வார்த்தையின் தெய்வீக வெளிப்பாட்டாளர். ஆகையால் அது ஒவ்வொருவரையும் பக்தி விருத்தி அடைய செய்கிறது. புரிகின்றதா? இப்பொழுது அந்நிய பாஷைகளில் பேசுகிற மனிதன் அந்நிய பாஷைகளில் பேச முடியும். ஏனென்றால் சபையில் அந்நிய பாஷைகளில் பேசுகிற எவராவது இருக்கையில் அங்கே அர்த்தம் சொல்கிறவன் இருந்தால் ஒழிய அது பேசப்படவும் கூடாது என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. எனவே அந்த காரணத்தினால் தான் நாம் இங்கே பாஷைகளில் பேச அனுமதிக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் நமக்கு சபையில் இப்பொழுது 3 அல்லது 4 வியாக்கியானிகள் சரியாக இங்கே சபையில் இருக்கிறார்கள். அந்நிய பாஷையின் வியாக்கியானிகள். ஆகையினால் வியாக்கியானிப்பவர் இல்லை என்றால் அப்பொழுது நாங்கள் அவர்களை சபையில் பேச அனுமதிக்க மாட்டோம். ஆயினும் வீட்டில் அவர்கள் ஜெபம் பண்ணிக் கொண்டிருக்கும் போது அவர்கள் தாங்களே பக்தி விருத்தி அடைகின்ற காரணத்தினால், ஆவியானது அவர்கள் மேல் இருக்கின்ற காரணத்தால் அவர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கும் வரை பேசலாம். ஜனங்கள் உண்மையிலேயே அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறது என்னவென்று உங்களால் புரிந்து கொள்ள முடியும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் என்ன கூறிக்கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களுக்கே தெரியாது. அவர்கள் வெறுமனை எழுந்திருப்பது போல ஏதோ காரியத்தை கூற துவங்குகின்றனர். அதை அப்படியே அவர்களால் நிறுத்த முடியவில்லை. அது அப்படியே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அது ஒரு பாதி உணர்வுடைய நிலையாயிருக்கிறது. மேடையின் மேல் இருப்பது போன்றே இன்று போலவே பகுத்தறிதல்கள் வரும்பொழுது நீங்கள் கவனிப்பீர்கள், இங்கிருக்கின்ற அநேக ஜனங்களை நான் என் ஜீவியத்தில் கண்டதே இல்லை. பரிசுத்த ஆவியானவரை கவனியுங்கள். அவர் கீழே இறங்கி வருகிற போது கூட்டத்தாரின் ஊடாக செல்ல துவங்கி அந்த ஜனங்களை அவர்கள் யார் என்றும் அல்லது அவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள் என்றும் என்ன சம்பவித்தது என்றும் மற்றும் அவர்களுக்கு என்ன வியாதி உண்டாயிருக்கிறது என்றும் அதெல்லாவற்றையும் கூறுகின்றார். புரிகின்றதா? அது என்ன? அது தேவனுடைய வார்த்தையானது இருவரும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் தணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்க உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. புரிகின்றதா? பார்த்தீர்களா? அது தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறது. இப்பொழுது பவுல், நீங்கள் எல்லோரும் அந்நிய பாஷைகளில் பேசிக் கொள்ளும் போது அங்கே அர்த்தம் சொல்கிறவன் இல்லை என்றால் கல்லாதவர்கள் உள்ளே வந்து அவர்கள் பித்து பிடித்தவர்கள், புத்தி சுவாதீனமற்றவர்கள் என்று கூறுவார்கள் என்றான். புத்தி சுவாதீனம் என்ற வார்த்தையின் அர்த்தம் பைத்தியம் பிடித்தவர்கள் என்பதாகும். இப்பொழுது அவர்கள் புத்தி சுவாதீனமற்றவர்கள் என்பார்களே. ஆனால் தீர்க்க தரிசனம் சொல்கிற ஒருவன் இருந்து இருதயங்களின் அந்தரங்கங்களை வெளியரங்கமாக்கினால் அப்பொழுது அவர்கள் முகங்குப்புற விழுந்து தேவன் அவர்களுக்குள்ளே இருக்கிறார் என்பார்கள். இப்பொழுது அர்த்தம் சொல்லுகிறவன் இருந்தால் அந்நிய பாஷைக்கு அர்த்தம் சொல்லுவது ஒரு தீர்க்க தரிசனமாயிருக்கிறது. பாருங்கள், அதுதானே தீர்க்க தரிசனமாயிருக்கிறது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் பேசிக்கொண்டே அதன் அர்த்தத்தை கொடுக்கிறார். அது குறிப்பிட்ட ஜனங்களை குறிப்பிட்ட காரியங்களை செய்யும்படி ஒவ்வொரு காரியத்தையும் கூறுகிறது. அது உங்களை தொடும் பொழுது ஒவ்வொருவரும் அறிந்து கொள்கிறீர்கள். அது யாரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். எனவே அது மாத்திரமல்ல, அது மானிடர் அல்ல என்று காண்பதற்கு அது நலமானதாய் உள்ளது. அது தேவன் மானிடருக்குள்ளிருந்து அவருடைய கிரியையை செய்து கொண்டிருக்கிறதா இருக்கிறது. அதற்காக நாம் நிச்சயமாக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். மகத்துவமானது அது மற்ற இடங்களில் சபைகளில் வர துவங்குகிறது என்பதை நான் கவனிக்க துவங்குகிறேன். சார்லஸ் புல்லர் பழைய மாதிரியான எழுப்புதல் வேலையை பற்றி எத்தனை பேர் கேட்டிருக்கிறீர்கள்? மகத்தான மனிதர். அவர் அண்மையில் கூறினார், அவர் அந்நிய பாஷைகளில் பேசுவதும் அர்த்தமுரைத்தல் இங்கே எங்களுக்கு உண்டு என்றார். சரியாக அங்கே லாங் பீச்சில். அது உண்மை. நான் இங்கே அவருடன் அநேக முறை பிரசங்கித்திருக்கிறேன். எனவே அவர்களுக்கு அர்த்தம் சொல்லுகிறது இருக்கிறபடியால் ஒவ்வொருவரையும் அமைதியாக உட்கார்படி செய்கின்றனர். பாருங்கள், அதன் காரியம் நாம் அந்த வரங்களை பயபக்தியாக அணுகுவதில்லை. ஆகையினால் சில சமயங்களில் ஒரு வரமானது ஒழுங்கை மீறும் போது நீங்கள் அதை அடக்க வேண்டியதா இருக்கிறது. பாருங்கள், அது சாத்தான் அவர்களை கப்பலில் இருந்து கடலில் தள்ள முயற்சிப்பதாயிருக்கிறது. அவனால் ஒரு சத்தியத்தை உங்களிடமிருந்து மறைத்து வைக்க முடியாமல் போனால் அவன் அதே சத்தியத்தை எடுத்து அதனோடு உங்களை கப்பலில் இருந்து கடலில் தள்ளிவிடுவான். புரிகின்றதா? அது உண்மை. அதிலிருந்து ஒரு மூட மதாபிமானத்தை அவன் உண்டு பண்ணுவான். புரிகின்றதா? இப்பொழுது நாங்கள் அதை இங்கு நேர்வழியில் வைக்க முயற்சிக்கிறோம். அது அநேக வருடங்களுக்கு பிறகு முதன்முறையாக மீண்டுமாக நம்முடைய சபையில் அசைய தொடங்கியுள்ளது. எனவே அவர்கள் அதை அறிந்து கொள்ளும்படியாக நாங்கள் அதை நேர்வழியில் வைத்திருக்கிறோம். இப்பொழுது அநேக முறைகள் இப்பொழுது போலவே அந்நிய பாஷையில் பேச வேண்டும் என்ற உணர்வு பாருங்கள் இப்பொழுதே இருக்கலாம். ஆனால் அவர்கள் அமைதியாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். புரிகின்றதா? இப்பொழுது நான் வார்த்தையை உடனாயிருக்கிறேன். பார்த்தீர்களா? புரிகின்றதா? பார்த்தீர்களா? பின்னர் இவைகள் எல்லாம் முடிந்த பிறகு வீடு அடைப்பு அல்லது என்னவாயிருந்தாலும் இங்கே இது முடிந்து விடுகின்றது. பின்னர் ஒரு செய்தி புறப்பட்டு போகலாம். நீங்கள் பாருங்கள், பிரசங்கியார் அந்நிய பாஷையில் பேசலாம் அல்லது இந்த நேரத்திற்கு முன்னர் பேசலாம். இப்பொழுது அது தொடர்ந்து வந்து கொண்டிருந்தால், வரங்கள் உள்ளே வந்து கொண்டிருந்தால், அப்பொழுது அவர்கள் கூடுவதற்கென ஒரு விசேஷித்த நேரத்தை நாம் ஒதுக்கலாம். சபை துவங்குவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னர் அவர்கள் ஒன்று சேர்ந்து கூடி ஒன்றாக அமர்ந்து தீர்க்க தரிசனம் உரைத்து அந்நிய பாஷைகளில் பேசலாம். அந்த செய்திகளை எழுதி அவைகளை இங்கு சரியாக மேடை மீது வைக்கலாம். போதகர் வரும்பொழுது அவர் வந்து கர்த்தர் உரைக்கிறதாவது, நாளைய மறுநாள் இங்கு ரயில் பாதை தண்டவாளத்தின் அருகே வசித்துக் கொண்டிருக்கும் அந்த சகோதரன் ஜோன்ஸ் இடம்பெயர வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் ஒரு ரயில் வண்டி தடம் புரண்டு அவருடைய வீட்டின் மேல் விழுந்து நொறுக்கி போட போவதாக இருக்கிறது. அது நிறைவேறும். கர்த்தர் உரைக்கிறதாவது, இந்த காலையில் என்னென்ன பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ இங்கு இருப்பாள். அவள் ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து வருகிறாள். அவள் ஒரு சிறுவனா இருந்த பொழுது அவள் ஏதோ காரியத்தை திருடிக் கொண்டாள். சகோதரன் பிரணாம் அல்லது சகோதரன் நெபில் யாராவது அவள் மேல் கரங்களை வைத்து அவளுடைய தவற்றை அவள் அறிக்கை செய்த பின்னர் அது சரி செய்யப்பட்டு அவள் சுகமாக்கப்படுவாள். அவளுடைய பெயர் என்னென்னதா இருக்கிறது என்று கூறுவார். புரிகின்றதா? அந்த போதகர் அது சம்பவிக்கிறதற்கு முன்னரே ஆராதனைக்கு முன்னரே இவைகளை வாசிப்பார். அது உண்மை. புரிகின்றதா? இப்பொழுது அது நமது மத்தியில் இப்பொழுது ஒரு குழந்தை வடிவத்தில் இருக்கிறது. புரிகின்றதா? அது ஒரு குழந்தை வடிவில் இருக்கிறது. பின்னர் நீங்கள் பாருங்கள், ஒன்றுமே அதற்குள் நுழைந்துவிட முடியாது. புரிகின்றதா? பார்த்தீர்களா? பிசாசு உள்ளே நுழைந்து அப்படியே மாம்சத்தில் துவங்குகிறான். அப்பொழுது அவன் செய்கையில் அவன் முழு சபையுமே அதை போன்று துண்டு துண்டுகளாக கிழித்து விடுவான். பாருங்கள், அப்படியே மூடபக்தி வராக்கி உள்ளே நுழைந்து எந்த நேரத்திலும் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. நீங்கள் பாருங்கள், ஆனால் சபையோ ஒழுங்கில் இருக்கிறது. புரிகின்றதா? இப்பொழுது ஒரு நபர் வரத்தை உடையவராயிருந்து பின்னர் அவன் வேத வாக்கியங்களினாலே கண்டிக்கப்பட்டிருக்க அவர்கள் அதை விட்டு விலகிச் செல்வார்களே, ஆனால் அது ஒரு தேவனுடைய வரம் அல்ல என்பதை அது காட்டுகிறது. ஏனென்றால் எந்த தேவனுடைய வரமும் வார்த்தையை மதிக்கும். புரிகின்றதா? பார்த்தீர்களா? அந்த காரணத்தினால் தான் தெய்வீக சுகமளித்தல் அது இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறது. புரிகின்றதா? அது பரிசுத்த ஆவி வார்த்தையை, பரிசுத்த ஆவியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலான ஞானஸ்தானத்திற்கு மதிக்கிறதா இருக்கிறது. உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவி இந்த வார்த்தையை மதிக்கும். ஏனென்றால் அவரே அதை எழுதினார். அவர் தாமே பாருங்கள், அவரே உங்களுக்குள் இருக்கிறார். அதுவே உங்களுக்குள் இருக்கிற அந்த தேவனுடைய ஒளியாயிருக்கிறது. வார்த்தையானது இங்கு எங்கே எழுதப்பட்டிருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் அதை கனப்படுத்தும். தீர்க்க தரிசிகளின் ஆவி, அதாவது தீர்க்க தரிசனம் உரைப்பவர்கள் வரங்கள் தீர்க்க தரிசிக்கு அடங்கியிருக்கிறது. நீங்கள் பாருங்கள், அது வார்த்தையின் தெய்வீக வெளிப்பாட்டாளராயிருக்கிறது. இப்பொழுது நம்முடைய நாளில் இந்த காரியங்களை காணனா மகிழ்ச்சியா இல்லையா? இப்பொழுது இது ஒரு நிச்சயமில்லாத நாளாயிருக்கிறது. அது இங்கே அந்தப்படி எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுவான் என்கிறது. பவுல் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறான். உண்மையாகவே அவன் இந்த கொரிந்தியர்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறான். அந்த நாட்களில் அவர்களுடைய சொந்த ராணுவத்தில் அநேகர் போர் சேவகர்களாயிருந்தனர். இப்பொழுது எக்காலம் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுவான்? நீங்கள் எந்த காரியத்திலும் நிச்சயத்தையுடையவர்களாய் இருக்க வேண்டும். அது சரியானதா அல்லது தவறானதா என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். இப்பொழுது நாம் ஒரு மகத்தான நிச்சயமில்லாத நாளில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் எல்லோரும் அதை அறிவோம். நிச்சயமில்லாத நாள், நிச்சயமில்லாத காலம். எப்போதுமே இதை போன்ற ஒரு காலம் இருந்தது என்று நான் நம்பவில்லை. காலம் முதலாவது துவங்கின ஏதேன் தோட்டம் முதற்கொண்டே பாவமானது உள்ளே வந்து நித்தியத்தை காலத்திற்குள்ளாக உடைத்து போட்டதும் இன்றைக்குள்ளதும் போல அவ்வளவு அதிக நிச்சயமில்லாத ஒரு கால அளவு இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறதில்லை. ஏனென்றால் இன்றைய இயற்கையான உலகத்தில் ஒரு நம்பிக்கையும் கூட விடப்பட்டிருக்கவில்லை. இப்பொழுது நீங்கள், நான் காலங்களை கண்டிருக்கிறேன், யுத்தங்கள் பூமியை மூடின போது சரித்திரத்தில் வாசித்திருக்கிறேன் எனலாம். அது உண்மை. ஆனால் முழு பூமியும் அப்படியே ஒரு நொடியில் துண்டுகளாக வெடிக்கப்படும் என்ற ஒரு காலம் ஒருபோதும் இருந்ததில்லை. புரிகின்றதா? அத்தகைய ஒரு அழிவு அது வாரங்களாக மணிக்கணக்காக இவ்வாறு எடுத்துக்கொள்ளும். இப்பொழுதோ அது ஒரு நிமிடத்தை எடுத்துக் கொள்கிறது. அதுவும் இல்லாதிருக்கலாம். அப்படியே ஒரு பொத்தானை அழித்தினதும் அவள் முழுவதுமே முற்றுப்பெற்று விடுவாள். அவர்களிடமும் இல்லை, கியூபா அதுவே அதை செய்யும். அது செய்ய வேண்டியதில்லை. ஒரு சிறிய குட்டியான ஹெய்ட்டியினால் அதை செய்ய முடியும். அப்படியே விரும்புகிற எந்த தேசத்தினாலும் முழு உலகத்தையும் தீக்கிரையாக்க முடியும். அதனை அதனுடைய சுழற்பாதையிலிருந்து அவர்கள் விரும்புகிற எந்த நேரத்திலும் வெடிக்க செய்ய முடியும். புரிகின்றதா? அது ஒரு பைத்தியக்காரனை மட்டுமே எடுத்துக் கொள்கிறது. அங்கே உலகத்தை சுற்றி அவர்கள் கோடிக்கணக்கானோர் அதை செய்வதற்கு இருக்கின்றனர். அங்கே அவர்கள் மத்தியிலிருந்து இங்கே வந்தடைகிற சில தற்கொலை தகவலை அப்படியே கவனியுங்கள். பிசாசு அவனை அவ்வளவாய் பீடித்துள்ளது. அப்படியே அங்கே இந்த பெரிய அணு ஆயுத கருவிகள் தூக்கிக் கொண்டிருக்கின்றன. அப்படியே அந்த ஒரு பொத்தானை அழுத்த இங்கேயே அவர்கள் போய்விடுவார்கள். அவர்கள் உயிரே போகிற மாத்திரத்தில் அது மற்றவர்களுடைய தொலைநிலை இயக்கமானியின் திரைகளில் காணப்படுகிறது. அவர்கள் அவர்களுடைய அழுத்துகிறார்கள். இதோ நாம் இருக்கிறோம். புரிகின்றதா? அவ்வளவுதான் காரணம். அவர்கள் அப்படியே வைத்துள்ளனர். ஒவ்வொரு நபரும் தன்னுடைய திரையை வெளியே வைத்துக் கொண்டு சமுத்திரங்களில் இருந்தும் நீர்மூழ்கி கப்பல்களில் இருந்தும் தீவுகளில் இருந்தும் ஒவ்வொரு இடத்திலிருந்தும் கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள். உயரே வடதுருவத்திலும் கீழே தென் துருவத்திலும் எல்லாவிடத்திலும் இந்த பெரிய திரைகளோடு சுற்றி உட்கார்ந்திருக்கிறார்கள். வெறுமனை யாராவது பொத்தானை அழித்துவிட்டால் அவர்களுக்கு தேவையே அவ்வளவுதான். இங்கே அவர்களுடைய பொத்தானம் அழுத்தப்படுகிறது. அவர்களை மற்றவர்கள் அவர்களுடைய பொத்தானை அழுத்துகிறார்கள், அழுத்துகிறார்கள், அழுத்துகிறார்கள். என்ன சம்பவிக்க போகிறது? ஆனால் ஓஹோ, சிந்தியுங்கள். அதாவது இந்த காலை நாம் ஆராதனையிலிருந்து வெளியே செல்வதற்கு முன்பே அது சம்பவிக்க கூடும். ஆனால் ஞாபகம் கொள்ளுங்கள், அது சம்பவிக்கிறதற்கு முன்பே தேவன் அவருடைய சபைக்காக வருவதாக வாக்களித்திருக்கிறார், வருவதாக வாக்களித்தார். ஆகவே சரியாக எந்த நேரத்தில் அவர் வருவார் என்பதை நாம் அறியோம். என்ன ஒரு மகிமையான காரியம்! அவருடைய பிரசன்னமாகதலை விரும்புகிற யாவருக்கும் அவர் பிரசன்னமாவார். நீங்கள் விரும்பவில்லையா? இந்த காலையில் நீங்கள் அவரை காண விரும்ப மாட்டீர்களா? நாம் அந்த சிறிய பாடலை பாடுவது போல, நான் அவரை காண விரும்புகிறேன், அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க விரும்புகிறேன், அங்கே அவருடைய ரட்சிப்பின் கிருபையை குறித்து என்னென்றைக்குமாய் பாட விரும்புகிறேன். ஜீவிய காலமெல்லாம் முடிவு பெற்று தொல்லைகளும் துக்கங்களும் கடைசி முறையாக பறந்து செல்லும் போது நாம் அவரை காண்போம். அங்கு நாம் வாலிபமாய் அழிவில்லாதவர்களாய் என்னென்றைக்குமாய் அவருடைய சமூகத்தில் நிற்போம். அங்கே ஒருபோதும் பாவமோ வியாதியோ இருதய வேதனையோ துக்கங்களோ இருக்காது. அப்பொழுது எல்லா காலமும் நித்தியத்திற்குள் மறைந்து போகும். ஏன்? என்ன ஒரு மகிமையான காரியம்! அப்படியானால் அது உங்களை என்ன செய்ய தூண்டுகிறது? அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலுக்காக உங்களால் முடிந்தவரை ஒவ்வொருவரையும் அந்த ஸ்தானத்திற்குள் வர இப்பொழுது கிரியை செய்ய விரும்புகிறது. நான் என்னையே மறுபிரதர்ஷனை செய்து நான் இரட்டிப்பான பங்கை செய்வதற்கு முயற்சிப்பேன் என்று நான் தேவனிடம் வாக்களித்தேன். எப்படி செய்ய வேண்டும் என்று நான் அறிந்துள்ள ஒவ்வொரு காரியத்தையும் நான் செய்திருக்கிறேன். நான் மீண்டும் 18-20 வயதுடைய ஒரு இளைஞனாக இருந்து நான் அறிந்துள்ளதை அறிந்து கொள்ள நான் அப்படியே ஆசைப்படுகிறேன். எப்படியாவது ஒருவேளை நான் இன்னும் கொஞ்ச காலம் நிலைத்திருக்கவோ, இன்னும் ஒரு சிலரை சந்திக்கவோ, தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தமாக அதை போன்ற ஏதோ காரியத்தை செய்யக்கூடும். இந்த காலையில் வாலிப ஜனங்களே, நீங்கள் அதாவது வாலிபமாய் இருக்கிறவர்களே, உங்களுக்கு இன்னும் அதிகமான இளமை இருக்கிறது. குடும்ப பிழைப்பு மற்றும் காரியங்கள் இல்லாதவர்களாக இருக்கிறவர்களே, தேவன் உங்களை தரிசனம் காணும்படியாகவும் நாம் என்ன வேளையில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை காணும்படி செய்வாராக. நிச்சயமின்மை. இப்பொழுது இந்த நிச்சயமற்ற நேரத்தில் நாம் ஒரு சில நிச்சயமற்ற காரியங்களை நோக்கி பார்ப்போமாக. நிச்சயமின்மையை குறித்து நாம் யுத்தத்தை குறித்து பேசினதினாலே யுத்த தளபதியின் சத்தத்தில் நிச்சயமின்மை இருக்கிறது. நாம் புரிந்து கொள்ள முடியாது. அவர்களுக்கு தெரியாது. நீங்கள் போங்கள். அவர்கள் பெரிய கூட்டங்கள் முதலானவைகள் நடத்துவார்கள். அவர்களால் சரியாக ஒன்று சேர முடியாது. நிச்சயமின்மையாய் உள்ளது. அவர்களுக்கு தெரியாது என்ன சம்பவிக்க போகிறது என்பது. அவர்களுக்கு தெரியாது. போர்களை குறித்து ஆராயும் எல்லா மகத்தான போர் தந்திர வல்லுநர்களிடமும் சாத்தியமானவைகளும் எப்படி இது வெளியிலே வரும் என்று அவர்களிடம் இந்த காலையில் பதிலே கிடையாது. அதை செய்கிற ஒருவரும் இல்லை. அவர்களால் சரியாக உங்களுக்கு கூற முடியாது. விஞ்ஞானம் அவர்களால் சிந்திக்கக்கூடிய எல்லா மகத்தான காரியங்கள், அவர்களினூடாக போகக்கூடிய எல்லா மகத்தான யுத்த தந்திரங்கள், எல்லா விஞ்ஞான ராணுவ நடவடிக்கைகள், அவர்களுடைய எந்திரங்களினால் இழுக்கக்கூடிய நிறுத்த துவக்க உபயோகிக்கும் கருவிகள், அவர்களுடைய மகத்தான நுண்ணறிவு, சிந்தனைகளுக்கான சிந்திக்கக்கூடிய சிந்தனைகள், இவர்கள் எல்லாவற்றுக்கும் பின்னர் இந்த வேளையில் அவர்கள் எல்லாவற்றையும் ஒன்று சேர்ந்து பெற்றிருந்த போதும் அவர்கள் நள்ளிரவுக்கு இன்னும் 3 நிமிடங்கள் உள்ளன என்ற ஒரு காரியத்தையே கூறினார்கள். அதுவே அவர்களுடைய பதிலாயிருக்கிறது. அதிலிருந்து நாம் தப்பிப்பிழைக்க முடியுமா? நாம் கீழாக ஆழமாக தோண்டி ஒரு தேசமாய் தப்பிப்பிழைக்க, அந்த வெடிகுண்டுகளிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள பூமிக்கு கீழாக போதுமான அளவு ஆழமாக தோண்டி அங்கே போக முடியுமா? நிச்சயமாக உங்களால் முடியாது. அது பூமியில் 1 மைல் ஆழத்திற்கு வெடிக்கும். நீங்கள் 10 மைல் ஆழத்தில் இருந்தால் என்ன? நீங்கள் அப்படி சென்றால் நீங்கள் உருகிய பாறை குழம்புக்குள் இருப்பீர்கள். உங்களால் அந்த ஆழத்திற்கு போக முடிந்தால் அந்த அதிர்ச்சி அப்படியே உங்கள் சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு எலும்பையும் உடைக்கக்கூடும். கீழாக ஒரு வழியும் இல்லை. வழியோ உயிரே இருக்கிறது. ஓ, பதிலை உடையவனாய் இருப்பதனால் நான் சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் சந்தோஷப்படவில்லையா? நிச்சயமாய் உள்ள ஒரு சத்தம். அந்த எக்காலம் ஆழமாக தோண்டிக்கொண்டே குகைக்குள்ளாக போய்கொண்டே இருக்கிறது. இப்பொழுது அவர்கள் அரசாங்கத்தையும் மற்றும் இங்கே வெளியே இருக்கிற காரியங்களையும் சுற்றியுள்ள நாக்ஸ் கோட்டையையும் கீழே சுற்றிலுமுள்ள மிகப்பெரிய குகைக்குள்ளாக கொண்டு போகிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிறேன். அங்கே கீழே ஒரு இடம் இருக்கிறது. அதை அவர்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிறிய மட்டுமீறிய யுத்த அமளியை போன்ற ஏதோ காரியம் அல்லது ஏதோ காரியமாய் அது வறுமையானால் அவர்கள் அரசாங்கத்தை இந்த குகைகளின் உட்புறமாக கொண்டு செல்ல போகிறார்கள். அவர்கள் குகைகளுக்குள்ளும் பூமியின் காரியங்களுக்குள்ளும் தங்களை ஒழித்துக் கொள்வார்கள் என்று வேதம் தெளிவாய் கூறவில்லையா? சரியாக அப்படியே. புரிகின்றதா? அவர்களிடத்தில் பதிலே கிடையாது. எனவே நமது மகத்தான ஆட்சி முறை ராணுவ பலம் அதற்கு பதிலை கொண்டிருக்கவில்லை. இப்பொழுது நாம் வழக்கமாக கூறுவதுண்டு, நம்முடைய விஞ்ஞானம், நாம் ஒரு மகத்தான எந்திரத்தை உண்டு பண்ண முடியும். ஜெர்மனியால் செய்யக்கூடிய ஒரு துப்பாக்கியை காட்டிலும் நாம் ஒரு சிறந்த துப்பாக்கியை உடையவராயிருக்கிறோம். நமக்கு அதிக தைரியமும் சக்தி வாய்ந்த அந்த பழமையான யாங்கி சக்தி வாய்ந்த ஜனங்கள் இருக்கிறார்கள். நாம் முரசு கொட்டி எக்காலங்கள் ஊதி கொடிகளை பறக்க விட்டு ஒரு சிறு கரகோஷம் செய்து அதை போன்ற ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறோம். பையனே, நம்மால் அங்கே போக முடியும். நமக்கு பின்னே நாம் அதை செய்வதற்கு அந்த பழைய சக்தியுடைய இருக்கிறோம் என்று கூறும். நீங்கள் அங்கே போக வேண்டியதில்லை. இந்த ஒருமுறை நாம் அதை வீட்டிலேயே பெற்றுக் கொள்ளப் போகிறோம். புரிகின்றதா? அப்படியே ஒரு நபர் அந்த பொத்தானை அழுத்துகையில் அவைகள் எல்லாமே சம்பவிக்க வேண்டியதாயிருக்கிறது. ஒரு மனிதன் பயிற்சி அளிக்கப்பட்ட 1000 போர் வீரர்கள் இருக்க வேண்டியதில்லை. அறிவில்லாத பிசாசு பிடித்துள்ள ஒரு மனிதன் வெறுமன அந்த பொத்தானை அப்படியே அழுத்த வேண்டியதா இருக்கிறது. அதுவே போதுமானது. புரிகிறதா? எனவே அவர்கள் பதிலையே பெற்றிருக்கவில்லை. ஆகையால் முடிவிலே அவர்கள் என்ன கூற முன் வந்தார்கள்? நள்ளிரவுக்கு இன்னும் 3 நிமிடங்கள். அதை குறித்த ஒரு திரைப்படத்தை நான் வைத்திருக்கிறேன். அது என்னுடைய ஒரு வைத்திய நண்பரிடம் இப்பொழுது வெளியே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நள்ளிரவுக்கு 3 நிமிடங்கள். இப்பொழுது அந்த திரைப்படம் சுமார் 5 வருடங்களுக்கு முன்பு யூதர்கள் முதன்முறையாக பாலஸ்தீனாவுக்கு திரும்பிச் செல்ல துவங்கின போது தயாரிக்கப்பட்டது. அந்த படம் அவர்கள் வயதான ஊனமுற்றவர்களை தங்கள் முதுகின் மேல் சுமந்து கொண்டு நடந்து வந்ததை அங்கே காட்டுகிறது. அவர்கள் சுற்றிலுமாய் அவர்களை பேட்டி காண போய்கொண்டிருந்தார்கள். எனவே அவர்கள் அவர்களிடத்தில் தாய்நாட்டில் மறிக்கும்படியாகவா நீங்கள் தாய்நாட்டிற்கு திரும்பி போய்க் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், நாங்கள் மேசியாவை காண திரும்பி வருகிறோம் என்றனர். தீர்க்கதரிசி என்ன வாக்களித்தான்? உங்களில் அநேகர் லுக் லைஃப் என்ற பத்திரிகைகளை படிக்கிறீர்கள். அவர்கள் இருந்த இடங்களையும் மற்றும் ஈரான் வித்தியாசமான இடங்களிலிருந்து அவர்களை கொண்டு வந்த அந்த ஆகாய விமானங்களின் படத்தை அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். அந்த சமயத்தில் அவர்கள் அந்த ஆகாய விமானத்தில் ஏற மறுத்தனர். அவர்கள் அதை ஒருபோதும் கண்டதே இல்லை. அவர்கள் இன்னமும் கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கு முன் ரோம சாம்ராஜ்யம் அவர்களை சிதறடித்த போது அவர்கள் செய்தது போன்றே பழைய மரக்கலப்பையினாலே விழுகிறார்கள். அவர்கள் அவர்களை விமானங்களில் ஏற்ற மறுத்தனர். அவர்களுடைய பழைய ஆசாரியர் அங்கே நடந்து சென்று, பழைய ரபிகளில் ஒருவர், ஒரு போதகர் அங்கே நடந்து சென்று, என்றோ ஒரு நாள் நாம் கழுகின் சட்டைகளின் மேல் தாய்நாட்டிற்கு திரும்பி செல்வோம் என்று தேவன் நமக்கு சொல்லவில்லையா என்றார். அவர்களுடைய கலப்பைகளை அவர்கள் கீழே வைத்துவிட்டு ஆகாய விமானத்தில் ஏறி சட்டைகளின் மேலே திரும்ப வீட்டிற்கு பறந்து வந்தார்கள். ஏசாயா அதை கண்டான். ஆனால் அது என்னவென்று அவன் அறிந்திருக்கவில்லை. அது ஒரு பறவை பறப்பது போன்று சரியாக காணப்பட்டது. அவன் இஸ்ரவேல் முன்னும் பின்னுமாக அடித்துக் கொண்டு திரும்பி வருவதை கண்டான். விமானங்களில் பயணம் செய்த உங்களுக்கு அது என்னவென்று தெரியும். அது ஒரு அலையை போன்று முன்னும் பின்னுமாக அப்படியே ஒரு பறவை பறந்து வருவது போன்று வீட்டிற்கு திரும்பி வந்து கொண்டிருந்தனர். அவர்கள் அங்கிருந்து இறங்கியவுடன் அவர்கள், நல்லது, மேசியா எங்கே என்றார்கள். அவர்கள் அவரை காண விரும்பினார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதை போன்று யூதர்கள் திரும்பி சென்று கொண்டிருப்பதை நீங்கள் காணும் பொழுது அது தேவனுடைய கடிகாரமாயிருக்கிறது. நாம் முடிவிலே இருக்கிறோம். இப்பொழுது சரியாக சமீபத்தில் ஒரு தேசமாக ஆனது. அவர்களுக்கு இருக்கிற அனைத்தும், அவர்கள் வைத்திருந்த சொந்த பணமும், அவர்களுடைய சொந்த ராணுவமும் மற்றும் ஒவ்வொரு காரியமும், அவர்களுடைய சொந்த ஒவ்வொரு காரியமும் அவர்களுடையதானது. அவர்கள் மீண்டும் ஒரு தேசமாயிருக்கிறார்கள். புரிகின்றதா? ஓ, என்ன ஒரு அழகான கருத்து! அதன் பேரில் நான் சில வேத வாக்கியங்களை இங்கே சற்று கீழே எழுதி வைத்திருக்கிறேன். ஆம், அதை குறித்தவைகளே. இப்பொழுது யுத்தத்தை குறித்து நிச்சயமின்மை. என்ன நேரம் என்பதை நாம் அறியோம். வானொலியில் கேளுங்கள். அவர்கள் வானொலியில், உங்களுடைய அடித்தளத்தில் இவ்வளவு பொருட்களை சேமித்து வையுங்கள். குண்டு விடுவதின் காரணமாக போதிய தண்ணீரை சேமித்து வையுங்கள். நீங்கள் அங்குள்ள ஒரு வானொலி பெட்டியை கொண்டு சென்று அதை லகுவாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறதை நீங்கள் கேட்கிறீர்கள். அவர்கள் சிறிய கட்டிடங்களை வாங்குவதற்காகவும் அதை உங்களுடைய அடித்தளத்தில் அல்லது தாழ்வாரத்தில் அல்லது ஏதோ காரியத்தை அமைக்க விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறதை நான் பத்திரிகைகளில் பார்க்கிறேன். குண்டுகள் விழத் துவங்கினால் நீங்கள் அதில் தப்பித்துக் கொள்ளலாம். எப்படி இருந்தாலும் குண்டு வெடித்ததின் கதிர்கள் உங்களை தாக்கும். எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அவர் நியூ ஆர்லன்ஸில் ஒரு குண்டு போட்டால் அந்த குண்டு வெடித்ததின் கதிர்கள் உங்களை இங்கே தாக்கும். எனவே அதனால் பாதகமில்லை. எப்படி இருந்தாலும் நீங்கள் மரிப்பீர்கள். எனவே உள்ளேயே இருங்கள், சிறிது காலம் உயிரோடு இருங்கள், அல்லது அதை போன்ற ஏதோ காரியம். ஓஹோ, என்ன, நான் அதை நம்பவும் கூட இல்லை. அதை செய்ய முயற்சிப்பதும் கூட அர்த்தமற்றது என்று நான் நம்புகிறேன். அது உண்மை. ஆனால் சபையோ கவலைப்பட வேண்டியதில்லை. எப்படியாயினும் அப்பொழுது நீங்கள் இங்கே இருக்க போவதில்லை. புரிகிறதா? அந்த ஒரு காரியம் நிச்சயமாயிருக்கிறது. புரிகிறதா? நிச்சயமான தேவனுடைய வார்த்தை அவ்விதம் வாக்களிக்கிற காரணத்தால் நீங்கள் இருக்க மாட்டீர்கள். இப்பொழுது நிச்சயமில்லாத வேறொரு காரியத்தை நாம் எடுத்துக் கொள்வோம். அப்படி அநேக காரியங்கள் உள்ளன. வேலைகள் நிச்சயமில்லாதவர்களாக இருக்கின்றன. என்ன நேரம் என்று உங்களுக்கு தெரியாது. இன்றைக்கு நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள், நாளை உங்களுக்கு தெரியாது. அது வெறுமன நிச்சயமற்றதாக இருக்கிறது. உங்களுக்கு ஒரு நல்ல வேலை இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். அடுத்த நாள் முதலாளி வரம் வந்து வேறு யாரையாவது கொண்டு வந்து உங்களை வெளியே துரத்தி விட்டு வேறு யாரையோ உள்ளே வைக்கிறான். எனவே அது நிச்சயமற்ற வேலையாயிருக்கிறது. வீட்டு வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட நிச்சயமற்றதாக இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய ஸ்திரிகளின் நல்லொழுக்கத்திற்கு என்ன சம்பவித்திருக்கிறது என்று நான் அறியேன். விவாகரத்து நடந்து கொண்டே இருக்கிறது. அது அப்படியே பயங்கரமாக இருக்கிறது. விவாகரத்து நீதிமன்றங்களில் அதிக ஜனக்கூட்டம் இருக்கிறதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். பையன்களும் பெண்களும் திருமணம் செய்து கொள்வார்கள். ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்து இரண்டு அல்லது மூன்று குழந்தைகளை பெற்றுக் கொள்கிறார்கள், அல்லது அதை போன்ற வேறு ஏதோ காரியம். அவர்கள் பிரிந்து விடுவார்கள். வெளியே சென்று இன்னொருவரை மணந்து கொள்வார்கள். இன்னொருவரை மணந்து கொள்ளுதல். அவர்களுடைய வீடுகளில் என்ன? நான் ஒரு ஏழ்மையான, உண்மையாகவே ஏழ்மையான வீட்டில் அன்று நாள் இருந்தேன். அந்த மனிதன், நான் உனக்கு சொல்லுகிறேன், எனக்கு தெரியாது என்றான். நான் எப்படி என் வருமானத்திற்குள் வாழப்போகிறேன் என்று எனக்கு சரியாக தெரியவில்லை என்றான். நான் சுற்றுமுற்றும் பார்த்தேன். அவன் வேலை செய்தான். அவனுக்கு அவ்வளவு உத்தமமாக இருக்கக்கூடிய ஒரு சிறிய வயதான மனைவி அங்கே இருந்தாள், மற்றும் நான்கு அல்லது ஐந்து சிறிய வயதுடைய அழுக்கு முகமுடைய பிள்ளைகள் தரையிலே சுற்றி இருந்தனர். நான், பையனே, நீ ஒரு கோடீஸ்வரன் என்றேன். அதற்கு அவன், நல்லது சகோதரன் பிரணாம், நான் உங்களுடைய வார்த்தையை மறுத்து கூற மாட்டேன் என்றான். அவரோ, சகோதரனே, என்னிடம் ஒரு பைசா கூட இல்லை என்றான். நான், ஆனால் அந்த பணம் வாங்க முடியாத ஏதோ காரியத்தை நீ பெற்றுள்ளாய் என்றேன். நான், நீ பெற்றுள்ள ஒரு சிறிய வயதான மனைவிக்கு இங்கே ஒருவேளை அவளுடைய பெயருக்கு இரண்டு ஆடைகள் கூட இல்லாது இருக்கலாம் என்றேன். அப்படி அவளுக்கு இருக்கிறது என்றால் யாரோ அவளுக்கு கொடுத்ததாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த மனிதனுக்கு விட்டு விட்டு ஒரு நாள் மட்டுமே வேலை கிடைக்கிறது. நான், இங்கே பார், ஆனால் அவளோ அவ்வளவு உத்தமமாக இருக்கிறாள் என்றேன். நான், அப்படிப்பட்ட ஒரு மனைவியுள்ள வீட்டிற்கு வருவதற்கு அவனிடம் இருக்கும் எல்லா பணத்தையும் கொடுக்கும்படியாக இன்றிரவு அநேக கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்கள் என்றேன். நான், அவனுடைய மனைவி எங்கோ வெளியில் ஒரு கூட்ட ஆண்களோடு எங்கேயாவது ஒரு மதுருந்தும் ஸ்தலத்தில் கொஞ்சி விளையாடிக் கொண்டு, பாடிக்கொண்டு, புகைத்துக் கொண்டு, இரவு வண்டியில் சுற்றி கொண்டு, அதை போன்ற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாள். இருந்த போதிலும் அவன் அவளை நேசிக்கிறான். ஆனால் அவன் என்ன பெற்றிருக்கிறான் என்று பாருங்கள். அவனுடைய ஜீவியம் முழுவதுமே அந்த ஸ்திரியோடு சுற்றப்பட்டிருக்கும் போது அவள் செய்து கொண்டிருக்கிற விதத்தை பாருங்கள் என்றேன். அவ்வாறே மனிதனும் ஸ்திரீக்கு செய்கிறான். புரிகின்றதா? வித்தியாசமே இல்லை. ஒவ்வொரு காரியமும் பாவத்தின் ஒரு திரண்ட உருண்டையா இருக்கின்ற காலத்திற்கு அது வந்துவிட்டது. வீட்டிலே சிறிய ஸ்திரீ அவளுடைய பிள்ளைகளை கவனித்துக் கொள்ள முயற்சித்துக் கொண்டிருக்கையில் அவளுடைய கணவன் வெளியில் எங்கேயோ குடித்து விரித்து மற்ற பெண்களோடு அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான். அவளிடம் கோடிக்கணக்கான டாலர்கள் இருந்தாலும் காண்பதற்கு அந்த கணவனை ஒரு உண்மையான மனிதனாக்கும்படி அவள் என்னத்தை கொடுப்பாள்? எப்பொழுதுமே அதற்கு ஒரே ஒரு வழிபட்டுமே உண்டு. அதற்கு பதில் இயேசு கிறிஸ்துவே. எந்த நன்மையையும் செய்ய வேற எதுவுமே கிடையாது. அது கடைசி நேரத்தில் இருக்கிறது. அது கிறிஸ்துவே, அவர் மட்டுமே. இப்பொழுது பின்னர் நான், அவன் பெற்றுள்ள அந்த சிறிய மூளை கோளாறுள்ள குழந்தை இன்றிரவு இங்கே இருக்கின்ற உங்களுடைய ஆரோக்கியமான குழந்தையை போல் ஆவதற்கு அவர்களுக்கு இருக்கின்ற எல்லாவற்றையும் கொடுக்க கோடிக்கணக்கான டாலர்களோடு இன்றைக்கு எத்தனை தகப்பன்மார்கள் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள்! புரிகின்றதா என்றேன். அவர் என்னையே நோக்கி பார்க்க துவங்கினார். நான், பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் பீன்ஸும் ஒரு ரொட்டியும் மாத்திரம் இருப்பதாக சொன்னீர். இன்று பிற்பகல் தான் நீங்கள் உங்கள் பணத்தை பெற்று கொஞ்சம் ரொட்டியும் பீன்ஸும் இன்றளவு உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி வந்திருந்தேன். நான் அவர்கள் ஒவ்வொருவராலும் நல்ல வயிறோடு அதை சாப்பிட முடிந்தது. நீங்களும் கூட சாப்பிட்டீர்கள் என்றேன். எத்தனை கோடீஸ்வரர்கள்! ஜான் டி ராக்ஃபெல்லர் என்ன கூறினார்? அவரால் மட்டும் ஒரு பாத்திரம் முட்டைகோஸ் சாப்பிட முடிந்தால் அவர் $10,00,000 கொடுப்பேன் என்றார். நான் நீங்களோ இந்த காலையில் ஜன்னலின் அருகே உட்கார்ந்திருந்ததாகவும் குளுமையான காற்று உள்ளே வீசிக்கொண்டிருந்ததாகவும் நீங்கள் கூறினீர்கள். அவரோ ஒரு அரண்மனையில் எங்கேயோ உட்கார்ந்திருக்கிறார் பாருங்கள். ஆனால் இருந்தாலும் நீங்கள் அங்கே உட்கார்ந்து ஒரு பாத்திரம் நிறைய முட்டைகோசை அந்த குளிர்ந்த காற்று உள்ளே வீசிக்கொண்டிருக்க ஒரு துண்டு காயத்திலே வைத்து சாப்பிட முடிந்ததென்றால் நான் ஜான் டி ராக்ஃபெல்லர் எந்த நேரத்திலாவது ஒருமுறை உங்களை போன்று சாப்பிட முடிந்தால் $10,00,000 கொடுப்பார் என்றேன். எத்தனை பார்வையற்ற மனிதர்கள் அவனுடைய கையில் ஒரு தடியுடன் அவனுக்கு இருக்கின்ற எல்லா காசையும் அவருடைய பார்வைக்காக கொடுக்கும்படி வீதியில் தடியை ஊன்றிக்கொண்டே செல்கின்றனர். புரிகின்றதா? நாம் ஐஸ்வர்யம் என்று அழைக்கின்ற காரியங்களோடு உண்மையிலேயே ஐஸ்வர்யமான காரியங்களை உங்களால் மதிப்பிட முடியாது. சபை அங்கத்தினர்களே, இப்பொழுது என்னை மன்னியுங்கள். அந்த காரணத்தினால்தான் இந்த காலையில் அவர் உங்களுக்கு கொடுக்கிற பரிசுத்த ஆவியினாலே நம்முடைய இதயத்தில் இருக்கிற தேவனுடைய அன்போடு உங்களுடைய பெரிய சபையையும் உங்களுடைய பெரிய கோபுரங்களையும் காரியங்களையும் உங்களால் மதிப்பிட முடியாது என்று நாம் கூறும்படியாக முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். ஒப்பிடவே முடியாது. இந்த காரியங்கள் இயற்கைக்கு மேம்பட்டவர்களாக வருகின்றன. நீங்கள் அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசுவதையும் வியாக்கியானிப்பதையும் ஜனங்கள் கூச்சலிடுவதையும் சத்தமிடுவதையும் அலறுகிறதையும் கேட்கின்ற காரணத்தால் நாம் வினோதமானவர்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். எல்லாவற்றை காட்டிலும் நான் இதை பெறவே ஆசிக்கிறேன். கிறிஸ்தவர்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் வெதுவெதுப்பான குளிர்ந்த நிலையில் உள்ள மக்களை கொண்ட உலகத்திலேயே மிகப்பெரிய ஆலயத்திலே பிரசங்கிப்பதை காட்டிலும் தேவனுடைய வல்லமை ஜனங்களை சந்திக்கின்ற இதை போன்ற ஒரு சிறிய பண்டைய பாழடைந்த கட்டடத்தில் அங்கே அதை போன்ற இந்த காரியங்களோடு ஒன்று சேர்ந்து வருகிற சபைக்கே நான் ஒரு போதகராயிருக்க விரும்புகிறேன். அதாவது நீங்கள் கூறுகிற ஒவ்வொரு வார்த்தையையும் கவனித்துக் கூற வேண்டும். நீங்கள் ஆவியின் ஏவுதலால் பிரசங்கிக்க முடியாது. நீங்கள் அங்குள்ள ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு மருத்துவரையும் ஒவ்வொரு நீதிபதியையும் கவனித்து அவர்களுடைய உணர்வுகளை புண்படுத்தும்படியான ஏதோ காரியத்தை நீங்கள் கூறாமல் அதை இன்னபடியாக செய்ய வேண்டியிருக்கிறது. ஏனெனில் அவர்கள் சபைகளுக்கு அதிக பணம் தருபவர்களாயிருக்கிறார்கள். கர்த்தருடைய நிந்திக்கப்படுகின்ற சிலருடன் நான் வழியை தெரிந்து கொள்வேன். நீங்கள் அதை மதிப்பிட முடியாது. அதை செய்வதற்கான வழியே இல்லை. ஆகையினால் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற மனிதனே ஐஸ்வர்யமான மனிதனாக இருக்கிறான். இப்பொழுது உங்களுக்கு நல்ல பார்வையும் நல்ல ஆரோக்கியமும் அதிகமான பணமும் மற்ற எல்லா காரியமும் இருக்கிறது என்று கூறுகிறீர்கள். ஆனால் இருந்தாலும் கிறிஸ்துவற்றவர்களாயிருந்தால் நீங்கள் இழக்கப்பட்டவர்களாயிருக்கிறீர்கள். நீங்கள் நிர்பாக்கியமுள்ளவர்களாயும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாயும் தரித்திரராயும் குருவராயும் நிர்வாணியாயும் இருந்து அதை அறியாமல் இருக்கிறீர்கள். புரிகின்றதா? அதுதான் லவோதிக்கியா சபையின் காலமாயிருந்தது. நீங்கள் தேசத்திலேயே மிகப்பெரிய சபையை சார்ந்தவராக இருக்கலாம். நீங்கள் பெரிய ஸ்தாபனத்தை சார்ந்தவராக இருக்கலாம். ஆனால் அப்படி இருந்தும் இழக்கப்பட்டவர்களை போன்று இழக்கப்பட்டிருக்கலாம். புரிகின்றதா? எனவே கிறிஸ்துவுக்குள் இருக்கிற மனிதனே ஐஸ்வர்யமான மனிதனாக இருக்கிறான். அது உண்மை. இப்பொழுது வீட்டு வாழ்க்கையின் நிச்சயமின்மை, வேலையின் நிச்சயமின்மை, யுத்தத்தின் நிச்சயமின்மை, சபைகளின் நிச்சயமின்மை, நாம் அதை குறிப்பிட்டிருக்கிறபடியால் நாம் சபை ஜீவியத்தின் நிச்சயமின்மை அதன் பேரில் ஒரு சில நிமிடங்கள் பேசலாம். உங்களால் அப்படியே எளிதாக அதை மதிப்பிட முடியாது. ஏனென்றால் ஒரு சபையின் ஒரு அங்கத்தினருக்கு பரிசுத்த ஆவியின் ஒரு அனுபவம் என்னவென்பதை மதிப்பிட வழியே இல்லை. புரிகின்றதா? வழியே இல்லை. இந்த பரிசுத்த ஆவியை நீங்கள் வாங்க வழியே கிடையாது. அது தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு இலவசமான வரத்தை போன்றிருக்கிறது. அது விரும்புகிற யாவருக்கும் வருகிறது. நீங்கள் அது பெந்தேகோஸ்திற்கு போய்விடுமா என்கிறீர்கள். பெந்தேகோஸ்தே ஒரு ஸ்தாபனம் அல்ல. அவர்கள் அதை செய்ய முயற்சித்தார்கள். ஆனால் உங்களால் தேவனை ஸ்தாபனமாக்க முடியாது. எந்த ஒரு விசுவாசியும் பெறக்கூடிய ஒரு அனுபவமே பெந்தேகோஸ்தேவாக இருக்கிறது. புரிகின்றதா? பேப்டிஸ்டுகளுக்காகவும் கத்தோலிக்கர்களுக்காகவும் யூதர்களுக்காகவும் கருப்பர்களுக்காகவும் வெள்ளையர்களுக்காகவும் பழுப்பு நிறத்தவர்களுக்காகவும் மஞ்சள் நிறத்தவர்களுக்காகவும் சிகப்பு நிறத்தவர்களுக்காகவும் எந்த நிறமுடையவர்களுக்காகவும் கோட்பாடுகளுக்காகவும் அல்லது எந்த காரியத்திற்காகவும் அது இருக்கிறது. நீங்கள் ஏழையாயிருந்தாலும் பணக்காரராயிருந்தாலும் ஒன்றுமில்லாதவர்களாயிருந்தாலும் அதிகமுள்ளவர்களாயிருந்தாலும் நீங்கள் அதற்கிடையில் இருந்தாலும் அல்லது நீங்கள் யாராயிருந்தாலும் உங்களுக்காக அது உங்களுக்காகவே இருக்கிறது. அதை எடுத்துக்கொள்ளும்படியாக தேவனுடைய அன்பும் இரக்கமும் உங்களுக்கு அளந்து கொடுக்கப்பட்டதாய் அது இருக்கிறது. ஒரு காரியத்தையும் உங்களிடம் கிரயமாக்குவதில்லை. அது உங்களை கிரயமாக்குகிற ஒரே காரியம் அதை பெற்றுக்கொண்டு உங்களுடைய ஜீவியத்தை அவருக்கு அப்படி அர்ப்பணிக்க செய்கிறதா இருக்கிறது. எவ்வளவு எளிமையானது! வெறுமன எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ளுதல். உங்களுக்கு தெரிந்துள்ள எல்லாவற்றையும் அப்படியே மறந்து வெறுமன உங்களையே அவருக்கு அர்ப்பணியுங்கள். அந்த விதமாகத்தான் அது வருகிறது. அதை அந்த விதமாக பெற்றுக் கொள்ளுதலால் வெறுமன பெற்றுக் கொள்ளுதலாயிருக்கிறது. அது ஸ்தாபனங்களாயிருக்க முடியாது. ஸ்தாபனம் விளங்காத சத்தம் இடுகிறது. இப்பொழுது அது விளங்காத சத்தம் என்று நான் உங்களுக்கு சரியாக காட்டட்டும். நீங்கள் இந்த ஸ்தாபனத்திற்கு போங்கள், அவர்கள் நாங்கள் அதை பெற்றுவிட்டோம், மற்றவர்கள் அதை பெற்றிருக்கவில்லை என்கிறார்கள். சரி, நீங்கள் அந்த ஸ்தாபனத்திற்கு போங்கள், அடுத்த ஒன்றுக்கு போங்கள், நாங்கள் அதை பெற்றுவிட்டோம், அவர்கள் அதை பெற்றிருக்கவில்லை. பாருங்கள், ஒவ்வொரு ஸ்தாபனமும் 900 வித்தியாசமான ஸ்தாபன சபைகள் இருக்கின்றன. புள்ளி விவரத்தின்படி சரியாக 969 இருக்கின்றன என நான் நினைக்கிறேன். 969 வித்தியாசமான ஸ்தாபன சபைகள் ஒவ்வொன்றும் மற்றவர்கள் தவறாய் உள்ளனர், அவர்கள் அதை பெற்றுவிட்டனர் என்று உரிமை கோருகிறார்கள். எனவே அது நிச்சயமாகவே மிகவும் ஒரு விளங்காத சத்தமாக இருக்கிறது, 900. ஆனால் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று எப்படி இது சத்தமிடுகிறது? அதை குறித்து நிச்சயமின்மையே கிடையாது. இருக்கிறதா? அந்த விதமாகத்தான் மதிப்பிட வேண்டும். சத்தியம் எங்கே இருக்கிறது என்று அங்கேதான் அறிந்து கொள்ள வேண்டும். புரிகின்றதா? மெத்தோடிஸ்டுகளாகி நாங்கள் அதை பெற்றுவிட்டோம், பாப்டிஸ்டுகளாகி நாங்கள் அதை பெற்றுவிட்டோம், கத்தோலிக்கர்களாகி நாங்கள் அதை பெற்றுவிட்டோம், பிரஸ்பிட்டரியன்களாகி நாங்கள் அதை பெற்றிருக்கிறோம் என்கிறீர்கள். நல்லது, இயேசு ஒருவரே அதை உடையவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் நானே ஒளியும் சத்தியமும் வழியுமாய் இருக்கிறேன் என்றார். ஆகையால் அது கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பதாக இருக்கிறது. எனவே இந்த வித்தியாசமான பெரிய ஸ்தாபனங்கள் நிச்சயமாகவே ஒரு வித்தியாசமாக இருக்கின்றன. அவைகள் மிகவும் ஒரு நம்பத்தகாத சத்தத்தை கொடுக்கின்றன. நிச்சயமில்லாதிருக்க எந்த காரியமும் அதை போலவே மிகவும் நம்பத்தகாததாக இருக்கிறது. நிச்சயமில்லாத எந்த காரியமும் நம்பத்தகாததாக இருக்கிறது. நீங்கள் வெறுமனே ஒரு சபையில் சேர்ந்து கொள்வதன் பேரில் சார்ந்திருந்து அதுதான் அது என்று கூற முடியாது. ஏனென்றால் ஒவ்வொன்றும் ஒரு வித்தியாசமான சத்தத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் எங்கே போய்க் கொண்டிருக்கிறீர்கள்? அது உங்களை குழப்புகிறது. ஒரு இடம் இருந்திருக்குமானால், நான் இதை அநேக முறை கூறியிருக்கிறேன், நான் அதை மீண்டுமாக இந்த காலையில் கூறுகிறேன், நான் அறிந்த மட்டில் அவர்களுக்கு ஊழியக்காரர்கள் தேவைப்படுகிற மோசமான இடம் அமெரிக்க ஐக்கிய நாடுகளாக இருக்கின்றன. ஒரு அஞ்ஞானி என்றால் என்ன? ஒரு அஞ்ஞானி அவிசுவாசியா இருக்கிறான். நல்லது, இப்பொழுது நமக்கு ஆப்பிரிக்காவிலும் தாய்லாந்திலும் நாட்டின் பல வித்தியாசமான பாகங்களிலும் நமக்கு விக்கிரகங்களை வழிபடுகிற சுதேசிகள் இருக்கின்றனர். நாம் அவரை ஒரு அஞ்ஞானி என்று அழைக்கிறோம். ஏனென்றால் அவன் அந்த விக்கிரகத்தை வழிபடுகிறான். அவன் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாது இருக்கிறான். அவன் தன்னுடைய மொழியின் முதல் எழுத்துக்களான ABC அறியான். அவனுக்கு அவன் அறிந்திருக்கிற ஒரே காரியம், அதுதான் தேவன் என்றும், அங்கேதான் தேவன் இருக்கிறார் என்றும், அதற்குள்ளேதான் இருக்கிறார் என்றும், அதை குறித்து அவனிடம் கூறின ஒரு மந்திரவாதியையே. இப்பொழுது அவன் அறிந்திருக்கிற ஒரே காரியம் சாப்பிடுவதற்கு ஏதாவது தேடி கண்டுபிடிப்பதாகும். சாப்பிட அவனால் எந்த வழியிலாவது கண்டுபிடிக்க முடியும். இப்பொழுது அதனால் தான் நாம் ஒரு அஞ்ஞானி என்று அழைக்கிறோம். ஆனால் இப்பொழுது நீங்கள் அவனுக்கு சத்தியத்தை கொண்டு வந்தால் அந்த மனிதனோடு ஈடுபடுவது மிகவும் கடினமானதாக இருப்பதில்லை. ஆனால் ஈடுபடுவதற்கு கடினமான மனிதன் இந்த கல்வி கற்ற அஞ்ஞானியே. பாருங்கள், இங்கு ஐக்கிய நாடுகளில் 4 பட்டங்களை கல்லூரியில் பெற்று பிரசங்க பீடத்திற்கு பின்னே நிற்கிற இந்த அஞ்ஞானியே ஒரு அவிசுவாசி. நல்லது, அந்த காலை நாங்கள் ஒரு ஆராதனை வைத்திருந்தோம், அங்கே கீழே கிடந்த ஒரு அம்மாளை கர்த்தர் சுகப்படுத்தினார் என்கிறீர்கள். அதுதான் ஒரு அஞ்ஞானி. அவன் ஒரு கல்வி கற்ற அஞ்ஞானி. அஞ்ஞானி என்றால் ஒரு அவிசுவாசி. நேற்றைய முந்தின தினம் ஒரு கூட்ட ஜனங்களோடு ஓரிடத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அவர்களில் சிலர் இப்பொழுது இங்கே இருக்கின்றனர். ஒரு சிறிய அம்மாள் காரோட்டி முன்னே வந்தாள். உள்ளேயோ 5 அல்லது 6 ஜனங்கள் இருந்தனர். ஒரு அம்மாள் ஒரு குடியிருப்பு வண்டிக்கு முன்னே காரை ஓட்டிக்கொண்டு வந்திருந்தாள். ஒரு மனிதன் கதவண்டை வந்து, சகோதரன் பிரணாம், நான் அங்கு இருக்கின்ற அந்த அடையாள தண்டை வர வருகிறேன். ஏனென்றால் என்றான், நாங்கள் அதனோட கடந்து போய் கொண்டிருக்கிறோம், எனவே இதை கூட விரும்புகிறேன் என்றான். நான் உள்ளே வாருங்கள் என்றேன். புரிகின்றதா? நான் சொன்னேன், வேண்டாம், என் மனைவி சம்பவித்துள்ள ஏதோ காரியத்தை உங்களிடம் கூறி சாட்சி பகர விரும்புகிறாள் என்றார். நல்லது, இங்குள்ள சகோதரன் லியோ, இங்கே நம்முடைய சபை சகோதரர்களில் ஒருவர், ஒளிநாளா பதிவு செய்யும் நபர்களில் ஒருவர், அவருடைய தாயாரான சகோதரி மெர்சியருக்கு அவள் ஒரு நல்ல சிநேகிதியாக இருக்க நேர்ந்தது. சுமார் 9 அல்லது 10 வருடங்களுக்கு முன்பு நான் இங்கு எங்கோ தென்பாகத்தில் இருக்கையில் ஒரு ஸ்திரீ ஜெபித்துக் கொள்ளப்படுவதற்காக பிரசங்க பீடத்திற்கு மேலே வந்தாள். பரிசுத்த ஆவியானவர், நீ திருமதி இன்னார் இன்னார், நீ ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து வந்தாய், நீ என்னென்னவற்றினால் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் என்றார். ஆம், அது அனைத்துமே உண்மை என்றாள். இப்பொழுது கலிபோர்னியாவில் வசிக்கிற ஒரு சிநேகிதி உனக்கு உண்டு, அவள் ஒரு உன்னுடைய மிகவும் மதிப்பு மிக்க சிநேகிதி. இந்த ஸ்திரீ சிறுநீரக புற்றுநோயினால் மறித்துக் கொண்டிருக்கிறாள் என்றார். அவள், அது நிச்சயமாக உண்மை சகோதரன் பிரணாம் என்றாள். அது பரிசுத்த ஆவியானவர் இருதயத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. நீங்கள் பாருங்கள், அது அமெரிக்க ஜனங்கள் முகங்குப்புற விழுந்து தேவரே என்று கூறும்படி செய்ய வேண்டும். புரிகின்றதா? அது அதனை செய்ய வேண்டும். ஆனால் ஓ, அவர்கள் கல்வி கற்ற அஞ்ஞானிகள், அந்த விதமானவரிடம் ஈடுபடுவது கடினமாயிருக்கிறது. பாருங்கள், அவன் மிகவும் புத்திநுட்பம் வாய்ந்தவன், அவன் தேவரை காட்டிலும் அதிகம் அறிந்திருக்கிறான். எனவே அந்த காரணத்தினால் தான் அவன் தன்னுடைய தானியத்தை கலப்பு செய்கிறான், அவனுடைய மிருகங்களை மற்றும் ஒவ்வொரு காரியத்தையும் இனக்கலப்பு செய்கிறான். பாருங்கள், அவன் தனக்கென்று எண்ணத்தை பெற்றிருக்கிறான். சரியாக திரும்பி வந்து அப்படியே எளிமையாக்கி அப்படி செய்வதால் தன்னுடைய உற்பத்தியை சீர்குலைக்கிறான். அது உண்மை. அவருடைய சிந்தையின் எல்லா உற்பத்தியிலும் ஆவியிலும் அவன் எளிதாக அப்படியே அதன் பேரில் விலகி செல்கிறான். இப்பொழுது இந்த ஸ்திரீ, ஆம் அது உண்மை, கலிபோர்னியாவில் இருக்கிற ஒரு சிநேகிதி எனக்கு உண்டு, அவள் சிறுநீரக புற்றுநோயினால் மறித்துக் கொண்டிருக்கிறாள் என்று கூறினதை நாம் கவனிக்கிறோம். நான் நீங்கள் எழுதி அவளிடம் கர்த்தர் உரைக்கிறதாவது அவள் மறிக்கப் போவதில்லை, ஜீவிக்கப் போகிறாள் என்று சொல்லுங்கள் என்றேன். அந்த ஸ்திரீ வெளிப்புறத்தில் இருந்தாள். அவள் அது சுமார் 10 அல்லது 12 வருடங்களுக்கு முன்னர் இருந்திருக்கலாம் என்றாள். நான் நல்லபடியாக ஆரோக்கியமாக சுகமடைந்து விட்டேன், அந்த சிறுநீரகத்தில் ஒரு பொழுதும் இல்லை என்றாள். அதாவது அவள் சுகமாக்கப்பட்டு விட்டாள். சுமார் 5 வருடங்களுக்கு பின்னர் நான் ஒரு கட்டியை எடுத்தேன். அந்த கட்டி அது அத்தகைய ஒரு அதிகமான அளவு உள்ளதாக மட்டுமாய் வளர்ந்திருந்தது என்றாள். நான் நினைக்கிறேன் அவள் அது 17 அல்லது 27 அங்குலங்கள் குறுக்காக இருந்தது என்றாள். அவள் மிக பெரிதாக இருந்தாள். அதாவது அவளால் இந்த கட்டியோடு எழும்பி நிற்க முடியவில்லை. அவள் எழும்பி நிற்க முயற்சித்த போது அவளால் தன்னை சமப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. அவர்கள் அவளை இந்த சபைக்கு கொண்டு வந்து சரியாக அங்கே அவளை உட்கார வைத்தனர். அந்த காலை நாங்கள் சுகமளிக்கும் ஆராதனை நடத்தின பிறகு இரவிலே அவர்கள் அவளை கொண்டு வந்திருந்தனர். இங்குள்ள சகோதரர்கள், அந்த இரவு வியாதிஸ்தர்களுக்காக நாங்கள் ஜபிக்க மாட்டோம் என்று அவளிடம் கூறினர். ஏனெனில் நான் அந்த காலை வியாதிஸ்தர்களுக்காக ஜபித்திருந்தேன். அவர்கள் ஒரே நேரத்தில் அதிகப்படியான பாரத்தை என்மேல் வைக்க விரும்பவில்லை. எனவே ஆராதனை முடிந்த பிறகு, ஆனால் ஆராதனை முடிந்த பிறகு நான் நின்று கொண்டு சில ஜனங்களிடம் பேசிக் கொண்டிருந்தேன். சில மனிதர்கள் இந்த ஸ்திரீயை பற்றி பிடித்து அவளை வீட்டை சுற்றி தூக்கி வந்து அவளை அங்கே அந்த படிக்கட்டின் மேல் உட்கார வைத்து விட்டு அவர்கள் வெளியே போய்விட்டனர். அவள் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தாள். மனிதர்கள் அவளை தூக்கி கொண்டு வந்தனர். இங்கே சபையில் இருக்கின்ற நம்முடைய வெளியேறப்பட்ட சகோதரர்களில் ஒருவரான சகோதரன் டெய்லர் அது சம்பவித்த போது சரியாக அங்கே இருந்தார். அந்த ஸ்திரீயை கொண்டு வர உதவி செய்தார் என்று நான் நினைக்கிறேன். சகோதரன் டெய்லர், நீர் இங்கே இருக்கிறீரா? நீர் எங்கே இருக்கிறீர்? பின்னால். ஆம், இங்கே பின்னாலா? அவர் இங்கே நின்று கொண்டு அவளை இங்கே பின்னாக கொண்டு வருவதற்கு உதவி செய்தார். அந்த கட்டி இதை போன்று வெளியே இருந்தது. அப்பொழுது இன்னென்னவென்று கூறினர். நான் பின் கதவின் வழியாக வெளியே வந்தபோது அப்படியே உற்று நோக்கியவாறு அவளையே நோக்கி பார்த்து, ஸ்திரீயே, அநேக ஆண்டுகளுக்கு முன்பு உன் சிறுநீரக புற்றுநோயை குணமாக்கின கர்த்தராகிய இயேசு உன் கட்டியையும் கூட சுகமாக்குவார், கர்த்தர் உரைக்கிறதாவது என்றேன். ஒருபோதும் தொடபோ அல்லது எந்த காரியமும் செய்யவில்லை. அப்படியே வெளியே நடந்து காரில் ஏறி சென்று விட்டேன். நான் சென்று விட்டேன், புரிகின்றதா? அவர், நீங்கள் வெளியே வந்து அவளை பார்ப்பீர்களா என்றார். நான், ஆம், நிச்சயமாக அவளை உள்ளே வர சொல்லுங்கள் என்றேன். இல்லை, எங்களுக்கு நேரம் இல்லை, நாங்கள் போயாக வேண்டும் என்றார். அங்கே வெளியே சென்றேன். ஒரு சிறிய ஸ்திரீ அவள் காரிலிருந்து அப்படியே என்னை போன்றே குதித்தாள். அவள் சாலையில் ஒரு மகத்தான நேரத்தை அனுபவித்துக் கொண்டு அங்கே சாலையில் மேலும் கீழுமாக ஓடிக்கொண்டிருந்தாள். சரியாக ஒரு மகத்தான நேரத்தை அனுபவித்துக் கொண்டு பிரஸ்பிட்டேரியன் போதக தங்கும் இல்லத்தின் முன்னே அவளுடைய உச்சக்கட்ட குரலில் சித்தமிட்டுக் கொண்டு அந்நிய பாஷைகளில் பேசிக் கொண்டிருந்தாள். இப்பொழுது சில அண்டை வீட்டார் அவளை நோக்கி பார்த்து, ஜெபித்துக் கொள்வதற்காக யாரோ பைத்தியக்கார விடுதியிலிருந்து வந்திருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கலாம். அந்த ஸ்திரீ ஒரு பைத்தியக்கார விடுதியிலிருந்து வந்தவள் அல்ல. அவளுடைய ஆத்மா மகிமையிலிருந்து திரும்பினதாயிருந்தது. பாருங்கள், ஒரு அற்புதமான நேரத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தாள். அவள், இங்கே பாருங்கள் சகோதரன் பிரணாம் என்றாள். அவளுடைய மேற்சட்டையை திறந்து காண்பித்தாள். அப்படியே அவள் அவ்வளவு தட்டையாக இருக்கக்கூடியவளாக இருந்தாள். அவள், இப்பொழுது நீங்கள் என்னிடம் கூறினது முதல் 2 அல்லது 3 மாதங்களுக்கு பிறகு நான் மிகவும் மோசமாக இருந்தேன் என்றாள். மருத்துவரோ, நான் அந்த கட்டியை அங்கிருந்து வெளியே எடுக்க அவரை அனுமதிக்காவிட்டால் அவர் எந்த காரியத்தையும் செய்ய முயற்சிக்கப் போவதில்லை என்று கூறிவிட்டார் என்றாள். அதன் எடையோ முன்னிலும் அதிகமாயிருக்கும் என்றாராம். சகோதரன் டெய்லர், அவள் எவ்வளவு என்று கூறினாள்? ஏறத்தாழ 30 பவுண்டா? அவர்கள் கணக்கிட்ட அந்த கட்டியின் எடை ஏறக்குறைய 30 பவுண்டு. திடீரென்று அது என்று சுருங்க தொடங்கியது என்றாள். ஓ, அவர் அவருடைய வார்த்தையை காத்துக் கொள்ளுகிறார், அது உண்மை. இப்பொழுது அந்த ஸ்திரீக்கு நீங்கள் எழுத விரும்பினால் அவளுடைய முகவரியும் மற்றும் எல்லா காரியமும் எங்களிடம் உள்ளது. அவள் அதை லியோவிடம் அவருடைய தாயாரை அவளுக்காக வாழ்த்தும்படியாகவும் மற்ற காரியங்களுக்காகவும் கொடுத்துவிட்டு சென்றாள். அவளுடைய சகோதரன் இங்கு ஊடிகாவில் உள்ள என்னுடைய சிநேகிதியை திருமணம் செய்த போது அது சம்பவித்திருக்க வேண்டும். அந்த பெண் அங்கிருந்தாள். அவனுடைய பெயர் கிளைன் ரெயின். அவன் அநேக இடங்களுக்கு பயணம் செய்கிறவன். நாங்கள் அவனை சிசல் என்று அழைப்போம். அவன் ஒரு சிறுவனாய் இருந்த போது நான் அவனுடன் விளையாடினேன். இங்கே ஊடிகா பைக்கில் வசிக்கிறான். ஏதோ ஒரு மாகாண அதிகாரியாக இப்பொழுது அங்கே இருக்கிறான். அவளுடைய சகோதரி காரில் உட்கார்ந்து கொண்டிருந்தாள். அவர்கள் கேம்ப்ளைட் சபைக்கு செல்கின்றனர் என்று நான் நினைக்கிறேன். அது என்ன ஒரு அபிப்பிராயத்தை அவளை உண்டாக்கி இருக்கும் என்று நான் வியக்கிறேன். அவள், பில்லி, அது அற்புதமானது என்றாள். ஓ, எனக்கே அந்த பெண்ணை நன்றாக தெரியும். நாங்கள் சாலையில் வசித்த போது இளைஞராய் இருக்கையில் 2 முறை நான் அவளோடு வெளியே சென்றிருக்கிறேன். அவள் அவ்வளவு நல்லவளாக இருக்கக்கூடிய ஒரு மிக அருமையான பெண். இப்பொழுது அவள் ஏறத்தாழ 80 வயதை உடையவளாக இருக்கிறாள். எனவே ஆனால் அவள் அப்படியே அங்கே உட்கார்ந்து கொண்டு அந்த சாட்சியை கேட்டுக் கொண்டிருந்தாள். இது சுகமாக்கப்பட்டிருந்த அவளுடைய கணவனின் சகோதரியாய் இருந்தது. ஓ சகோதரனே, நான் உனக்கு சொல்லுகிறேன், அதை குறித்த நிச்சயமின்மையே இல்லை. அது சத்தியமாயிருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறது, அது அதனை உண்மையாக்குகிறது. ஆகையால் நிச்சயமில்லாது இருக்கிற எந்த காரியமும் நம்பத்தகாததா இருக்கிறது. எனவே இக்காலத்தின் நாட்களில் அவர்கள் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறாரா என்று நிச்சயமற்றவர்களாய் இருந்து அந்த காரியத்தை தனியாக விட்டு விடுகிறார்கள். நீங்கள் நிச்சயமற்றவர்களாய் இருக்க முடியும், அது இருக்க வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்க கூடும். அது அவருடையது. அவர் எந்த அற்புதத்தையும் உங்களுக்கு ஒருபோதும் செய்யாமல் இருந்தாலும் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறதே மகத்தான அற்புதம். ஒரு மானிட வர்க்கத்தினுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டியிருந்ததே இதுவரை செய்ததிலேயே மிகப்பெரிய அற்புதமாக இருக்கிறது. தன்னுடைய உள்ளார்ந்த காரியங்களில் இருந்து மாற்றப்பட்டுள்ள அவருடைய அந்த காரியங்களில் இருந்து மனம் மாறின ஒரு மனிதனை எடுத்துக் கொள்ளுங்கள். அவன் ஒரு காலத்தில் குடித்து சூதாடி அதை போன்ற பொல்லாத காரியங்களை செய்திருந்தான். திடீரென்று அது சரியாக மீண்டுமாய் அவனை அன்புக்கு திருப்புகிறது. அவனுடைய மனைவியிடத்திற்கு வீட்டிற்கு போய், தேனே, நான் உன்னை அதை போன்று நடத்தினருக்காக வருந்துகிறேன். அவனுடைய சிறிய குழந்தைகளை எடுத்து அவைகளை கரத்தில் பற்றி கொண்டு, அப்பா தன்னுடைய எல்லா பணத்தையும் சாராயத்திற்காக செலவழித்து விட்டான், அப்பா இதை செய்திருக்கிறான், அம்மா குழந்தைகளாகி உங்களை விட்டுவிட்டு முழுகிறவன் வெளியே சென்று வேலை செய்தாள், நான் அதை மீண்டும் ஒருபோதும் செய்ய மாட்டேன், தேவனே என்னை மன்னியும் என்றான். எப்படி அந்த சாட்சி! அங்கே இருக்கின்ற மிகப்பெரிய காரியங்களில் ஒன்றாய் அது உள்ளது. குடிகாரர்களை குடிப்பழக்கத்தினின்று மீட்கும் சங்கங்கள் அனைத்துமே, அதை போன்றுள்ள அனைத்துமே அது செய்ததை போன்று ஒருபோதும் மாற்ற முடியாது. அவர்களால் அந்த நபருக்காக ஒருபோதும் ஒன்றுமே செய்ய முடியாது. அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற வயதான ரோசல்லா கிருபத்தை பாருங்கள். சிக்காகோவில் உள்ள பழைய குடிகாரர்களை குடிப்பழக்கத்தினின்று மீட்கும் சங்கங்கள் அனைத்தும், நான்கு பெரிய மருத்துவமனைகளும் அதில் பணிபுரியும் மருத்துவர்களும் அவளை கைவிட்டனர். ஒரு கணப்பொழுதிலேயே மேடையின் மேல் அந்த வௌவால் கண் கொண்ட நிர்பந்தமானவள் மாற்றப்பட்டாள். ஒரு மென்மையான மேற்சட்டையை அணிந்து இதை போன்று வெட்டப்பட்ட ஒரு மேற்சட்டையுடன் அங்கே நின்றாள். அதை அவளுடைய தாய் அவளுக்கு வாங்கி கொடுத்திருந்தாள். அவள் ஒரு சாமர்த்தியமான பெண். அங்கே அந்த மேற்சட்டைக்குள்ளேயே அவளுடைய சாராய புட்டிகளை வைத்துக் கொண்டு சென்றாள். அவளை யாராவது கண்டுபிடிக்கும் முன்பே அவள் வீதியிலே விழுந்து உறைந்து மறித்து போவாளோ என்று அஞ்சினர். எல்லா பழைய குடிகாரர்களை குடிப்பழக்கத்திலிருந்து மீட்கும் சங்கத்தினரும் எல்லோருமே அவளை கைவிட்ட போதும் அங்கே நின்று கொண்டிருக்கிறாள். அவள் அதன் பேரில் ஒரு புத்தகத்தை இப்பொழுது எழுதி கொண்டிருக்கிறாள். அவள் மேடையின் மேல் வந்தாள். பரிசுத்த ஆவியானவர் அவளிடத்தில், உன்னுடைய பெயர் ரோசல்லா கிருபத் என்றார். அதை குறித்து எந்த நிச்சயமின்மையும் இல்லை. நீ ஒரு குடிப்பழக்கம் உடையவள். நீ பழைய குடிகாரர்களை குடிப்பழக்கத்தின்றி மீட்கும் சங்கம் மற்றும் ஒவ்வொன்றிலும் இருந்திருக்கிறாய். ஆனால் கர்த்தர் உரைக்கிறதாவது இப்பொழுதே அது முடிந்துவிட்டது. இங்கே மாடி முகப்பில் உட்கார்ந்திருக்கும் அந்த ஸ்திரீ அவள் ஃப்ரெட் ஆஸ்டனுடைய நடன கூட்டாளி. அவள் குதித்தெழுந்தாள். அது உண்மை. அவளும் கூட ஒரு குடிப்பழக்கம் உடையவள் மற்றும் போதை வஸ்துக்களை உபயோகிப்பவள். சட்டமானது அவளை இப்பொழுது தேடிக்கொண்டிருக்கிறது. அவளுடைய தகப்பனார் எழுப்பி நின்று, நான் அதை ஆட்சேபிக்கிறேன் என்றார். அவள், தந்தையே ஒரு நிமிடம் பொறும், அந்த மனிதன் கூறுவது சரி என்றாள். அதை பற்றிய நிச்சயமின்மையே கிடையாது. கர்த்தர் உரைக்கிறதாவது நீ சுகமாக்கப்பட்டிருக்கிறாய், உன்னையே ஒப்புக்கொடு. இப்பொழுது அவள் தன்னுடைய கணவனுடன் வெளியே ஊழியத்தில் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறாள். ஓஹோ, என்னே அது என்ன? ஏசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். இந்த நாட்களில் ஸ்தாபனம் அதை குறித்து நிச்சயமின்மையை தெரிவிக்கும் போது, கிறிஸ்து மாறாதவராக இருக்கும் போது நாம் ஏன் ஒரு சபை ஸ்தாபனத்திற்கு செவி கொடுக்க வேண்டும்? அதை குறித்து நிச்சயமின்மையே கிடையாது. அது எப்பொழுதுமே நிச்சயமாக இருக்கிறது. இப்பொழுது வேதம் இங்கு கூறுகிறது என்று நாம் அறிவோம். மறித்திருக்கிற எந்த ஒரு காரியமும் ஒரு சத்தமிடுகிறது. ஒரு மறித்த காரியம், மறித்த சபைகள் அல்லது என்னவானாலும் சத்தமிடக்கூடும். ஆனால் அந்த சத்தத்தில் வித்தியாசம் இருந்தால் ஒழிய, நாம் நிச்சயமுடனாய் இருக்கக்கூடிய ஏதோ வழி இருந்தால் ஒழிய, இப்பொழுது நாம் அறிவோம். இங்கு நான் ராணுவ வீரர்களை பற்றிய சில வேத வார்த்தைகளை இங்கு கீழே எழுதி வைத்திருக்கிறேன். ஆம், ராணுவ வீரர்கள் அவர்களுடைய பயிற்சியின் நாட்களில் அவர்கள் அந்த எக்கால சத்தத்துக்கு பயிற்றுவிக்கப்படுகின்றனர். அணிவகுப்பை விட்டு செல்லவும் அல்லது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றும் ஒவ்வொரு காரியத்திற்கும் அவர்கள் எப்படி சத்தமிடுகின்றனர் என்று பயிற்றுவிக்கப்படுகின்றனர். அவர்கள் ஒரு சத்தத்தால் பயிற்றுவிக்கப்படுகின்றனர். அவர்கள் அந்த சத்தத்தை அறியாமல் போனால் அவர்கள் எப்படி தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள அறிவார்கள்? அது உண்மை. ஆனால் அவர்கள் அந்த சத்தத்திற்கு பயிற்றுவிக்கப்படுகின்றனர். அந்த சத்தம் ஒலிக்கும் போது அது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறிப்பிடுகிறது என்று அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். எப்படியாய் தீத்து எருசலேமின் மதில்களை சேனைகளோடும் பயிற்சி பெற்ற அந்த அனைத்து போர் வீரர்களோடும் அதை சுற்றி வளைத்து முற்றுகையிட்ட போது எப்படியாய் சரித்திரக்காரர்கள் அந்த சீடர்களை பற்றி எழுதுகிறார்கள்? இயேசு அந்த நாளில் மலையின் மேல் உட்கார்ந்து கொண்டு எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும் போது, வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு தன் வீட்டிற்கு திரும்பாதிருக்க கடவன், வீட்டில் உள்ளே இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு மேலே செல்லவோ அல்லது கீழேயோ இறங்காதிருக்க கடவன், நீங்கள் மலைகளுக்கு ஓடிப்போங்கள், ஏனெனில் மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும் என்றார். இப்பொழுது எல்லா ஸ்தாபன சபைகளும் தீத்திராயன் அணிவகுத்து வருகிறதை அவர்கள் கண்டபோது என்ன கூறினர் என்று பாருங்கள். இப்பொழுது நாம் ஜபத்தை ஏறெடுக்க கத்தோடைய வீட்டிற்கு போவோம். அவர்கள் மிகவும் தாமதமாயிருந்தனர். அது ஆசாரியனுக்கு விளங்காத சத்தமாக இருந்தது, அது சபையின் விளங்காத சத்தமாக இருந்தது. ஆனால் இயேசுவின் சத்தத்திற்கு பயிற்றுவிக்கப்பட்டிருந்தவர்கள், அவர்களால் முடிந்த அளவு வேகமாக அவர்கள் மலைக்கு ஓடினர். அவர்கள் மாத்திரமே அதில் தப்பி பிழைத்தனர். விளங்காத சத்தம், நகரத்தை விட்டு ஓடிப்போங்கள். இப்பொழுது இயேசுவானவர் அவர் அந்த சத்தத்தின் பழக்கத்தை அவர்களுக்கு கூறாமலும் அந்த பயிற்சியை அவர்களுக்கு கொடாமலும் இருந்திருந்தால் அவர்கள் ஓடிப்போக வேண்டும் என்பதை எப்படி அறிந்திருப்பார்கள்? இப்பொழுது மகத்தான சரித்திரக்காரன் ஜோசிபஸ் அதில் எங்கு பிழைத்தவர்களாக இருந்த அந்த ஒரே காரியம் நரமாம்சம் தின்பவர்களாக இருந்த கிறிஸ்துவின் சீஷர்களே என்றான். சரித்திரக்காரர்களில் ஒருவன் அவர்கள் நரமாம்ச பட்சிகளாக இருந்தனர் என்று கூறினான். அந்த பிலாத்து சிலுவையில் அறிந்த நசரேயனாகிய இயேசு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனிதரை அவர்கள் கல்லறையில் இருந்து அவருடைய சரீரத்தை அவர்கள் திருடி கொண்டு போய் வெளியே சென்று அதை வெட்டி அதை தின்றனர் என்றான். அவர்கள் செய்து கொண்டிருந்தது என்னவென்றால், ராபோஜனத்தை, கர்த்தருடைய சரீரத்தை இங்கே நாம் செய்கிறது போல ஆசரித்துக் கொண்டிருந்தனர். உங்களுக்கு தெரியுமே, புரிகின்றதா? அவர்கள் மாத்திரமே அதில் தப்பி படைத்தனர். ஏனெனில் அவர்கள் நகரத்தை விட்டு வெளியே ஓடிவிட்டனர் என்றனர். அவர்கள் அந்த சத்தத்தை அறிந்திருந்தனர். ஓ சகோதரனே, பரிசுத்த ஆவியானவர் இந்த காலையில் பரிசுத்த ஆவியின் இருதய துடிப்பின் சத்தத்தையும் அவருடைய வல்லமையையும் நமக்கு தந்தருள்வாராக. நாம் தப்பி பிழைக்க அது மட்டுமே வல்லமை உள்ளதாயிருக்கும். அந்த தேவனுடைய கால சத்தம் என்ன செய்ய வேண்டும் என்று அறியும்படியாக நம்முடைய இருதயங்களை இந்த வேலைக்காக ஆயத்தம் செய்கிறது. கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை அல்லது தடை செய்வதில்லை. ஏனெனில் எக்காலம் துணிக்கும் காலங்களிலூடாக அந்த எல்லா சேனை வீரர்களும் அக்கறையிலே நித்திரையடைந்துள்ளனர். ஆனால் எக்காலம் துணிக்கும் போது அவர்கள் மறித்து நித்திரையடைந்திருந்தாலும் அது அவர்களை தடை செய்வதில்லை. ஏனெனில் எக்காலம் துணிக்கும் அவர்கள் எழும்புவர், அவர்கள் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கின்றனர். ஆயத்தமா இல்லாதவர்கள் சத்தத்தை அறியார்கள். கர்த்தருடைய வருகையை குறித்து அந்த சத்தம் முழங்கும் போது, அது முழங்குகிற போது அது வானத்தையும் நரகத்தையும் அசைக்கும். ஆனால் நரகத்தில் இருக்கிறவர்களும் இழக்கப்பட்டவர்களும் அந்த சத்தத்தை அறிய மாட்டார்கள். அவர்கள் என்ன செய்வதென்றே அறியார்கள். ஆனால் அவர்கள் கிறிஸ்துவுக்குள் அவர்கள் இத்திரையாக இருந்தாலும் அவர்கள் அந்த நிச்சயமான சத்தத்தை அறிவார்கள். ஓ கர்த்தருடைய காலம் துணிக்கும், அப்பொழுது இனி காலம் செல்லாது. காலை நித்தியமாயும் பிரகாசமாயும் அழகாயும் விடியும். பூமியில் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆகாயத்திற்கு அப்பாலே அவர்களுடைய வீடுகளில் ஒன்று சேரும் போது, அக்கரையிலே பெயர் பட்டியல் கூப்பிடப்படும் போது நான் அங்கிருக்க விரும்புகிறேன். கர்த்தராகிய இயேசுவின் ரத்தத்தினால் இன்று உங்களுடைய பெயரை ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புத்தகத்தில் எழுதுங்கள். அது விளங்காத சத்தமாக இராது. இப்பொழுது நாம் தொல்லையின் சத்தம் வந்து கொண்டிருப்பதையும், அணுகுண்டுகள் எங்கும் தொங்கிக் கொண்டிருக்கிறதையும், தேசங்களுக்கிடையே இடுக்கனையும் கலக்கமான நேரத்தையும் கேள்விப்படுகிறோம். நாம் ஏன் வேலையை குறித்து கவலைப்பட வேண்டும்? நாம் ஏன் வீட்டை குறித்து கவலைப்பட வேண்டும்? நாம் ஏன் எந்த காரியத்தையும் குறித்து கவலைப்பட வேண்டும்? இயேசு கவலைப்படும்படிக்கு ஒருபோதும் நம்மிடம் கூறவில்லை. ஆனால் இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்களுடைய தலையை உயர்த்தி களி கூறுங்கள் என்றார். அதுவே சுவிசேஷ சத்தத்தின் நிச்சயமுள்ள தன்மை. பரிசுத்த ஆவியானவர் சபைக்குள்ளாக வருகிறதையும், இருதயத்தின் நினைவுகளை வகையறுக்க தொடங்குகிறதையும், இந்த பெரிய அடையாளங்களை செய்கிறதையும், சாயங்கால நேரத்தில் மீண்டும் ஆவியானவரின் திரும்புதலையும் நாம் காண்பொழுது வெளிச்சங்கள் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் போது அவர் வந்து அங்கே சோதனையிலே அது எரிவதற்கு முன்னர் அவர் செய்த அதே காரியத்தை செய்கிறதை நாம் காண்கிறோம். பாருங்கள், அந்த தூதன் அவருடைய முதுகை திருப்பி அவருக்கு பின்னே சாராள் ஏன் நகைத்தாள் என்றார். இயேசு சோதோமி நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வருகையில் நடக்கும் என்றார். அது என்ன? அது கர்த்தராகிய இயேசுவின் வருகையை முழங்கி தெரிவிக்கிறதா இருக்கிறது. இதோ பெரிதும் பயங்கரமான நாள், உலகத்தை அழிக்கும் முன்னே நான் எலியா தீர்க்கதரிசியை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். பெரிதான நாள் வருகிறதற்கு முன்னே அவன் பிள்ளைகளுடைய இருதயங்களை மீண்டும் மூல விசுவாசத்திற்கும், மீண்டும் சுவிசேஷத்திற்கும், மீண்டும் தேவனுடைய வல்லமைக்கும், மீண்டும் உண்மையான பரிசுத்தாவிக்கும், மீண்டும் மறுபடியும் கிறிஸ்துவுக்கும் திருப்புவான். நாம காலம் துடிப்பதை கேட்கிறோம். ஓ என்ன அது என்ன? கர்த்தருடைய பரிசுத்தமான்களே, நீங்கள் எழுந்திருங்கள். முடிவு நெருங்கிக் கொண்டிருக்கும் போது ஏன் உறங்குகிறீர்கள்? அந்த கடைசி அழைப்பிற்காக நாம் ஆயத்தப்படுவோமாக. அது விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுவான்? அது விளங்காதிருந்தால், ஆனால் அது விளங்காததல்ல. ஜனங்கள் பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களுடைய சிந்தனைகளை அறிகிறதையும், அவர் செய்து கொண்டிருக்கிற காரியங்களை பற்றி அவர்கள் பேசிக்கொண்டு இது என்ன காரியம் என்கிறார்கள். அதுவே நிச்சயமுள்ள தன்மையான சுவிசேஷத்தின் சத்தமாக இருக்கிறது. அது அந்த விதமாக இருக்கும் என்று கிறிஸ்து கூறினார். நல்லது, ஏன் இந்த பெரிய சபைகள் எல்லாம் எப்படி இருக்க முடிகிறது? அது அந்த விதமாக இருக்கும் என்று கிறிஸ்து கூறினார். நிச்சயமின்மையே இல்லை, அது அதனுடைய நிச்சயமான தன்மையாயிருக்கிறது. இந்த காரியம் அந்த விதமாக இருக்கும் என்று வேதம் திட்டவட்டமாக கூறுகிறதை அறிந்து கொள்ளும்படியாக அதன் பேரில் நாம் சரியாக 8 நாட்களுடைய கூட்டத்தினூடாக நாம் இருந்தோம். பெரிய ஸ்தாபனங்கள் எழும்பி அவைகள் அனைத்தும் தங்களுக்கு ஒரு சபைகளின் நேச கூட்டமைப்பை உருவாக்கிக் கொள்ளும். நாம் அதை பெற்று கத்தோலிக்க குருக்கள் ஆட்சிக்கு மிருகத்திற்கு ஒரு சிறுவத்தை உண்டாக்குகிறோம். நாம் மிருகத்திற்கு ஒரு சொரூபத்தை உண்டாக்குவோம். நாம் அதில் ஒவ்வொரு ஸ்தாபனத்தையும் நேச கூட்டமைப்பையும் அதில் பெற்றுவிட்டோம். அது விளங்காத சத்தம் அல்ல, அது ஒரு அசலான உண்மையான சத்தத்தை கொடுக்கிறது. அது ஒரு நிச்சயமான சத்தம். நாம் ஐக்கிய நாடுகளில் ஐநாவில் ஒரு மகத்தான விசுவாசத்தை உடையவர்களாக இருக்கிறோம். நல்லது. அது கிட்டத்தட்ட தேசங்களின் சங்கத்தை போன்றே அவ்வளவு ஆழமானதாய் அதே காரியமாயிருக்கிறது. முதல் உலக போருக்கு பின்னர் நமக்கு ஒரு தேசங்களின் சங்கம் இருந்தது. அவர்கள் முழு உலகத்தையும் காவல் காக்க போவதாக இருந்தனர். அதுவோ கிரியை செய்யவில்லை. அந்த ஐநாவின் உண்மையான பேச்சு இப்பொழுது அது மிகவும் நிச்சயமற்றதாயிருக்கிறது. என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் அறியவில்லை. குருஷேவ் தன்னுடைய காலனியை அவிழ்த்து மேசையின் மேல் அடித்த போது அவர்கள் அதில் இருந்தனர். அது என்ன நன்மையை செய்கிறது? எல்லா வித்தியாசமானவைகளுமே அது ஐநாவினுடைய நிச்சயமற்ற தன்மையாயிருக்கிறது. ஐநாவை பொறுத்தளவில் அது நடைமுறைப்படுத்துகிறதெல்லாம் சரிதான், ஆனால் அது மிகவும் காலதாமதமாயிருக்கிறது. அதை போன்ற எந்த ஒரு காரியத்திற்கும் அது மிகவும் காலதாமதமாயிருக்கிறது. ஒரே ஒரு விளங்கும் சத்தம் மாத்திரமே உண்டு, அதுதான் சுவிசேஷம். யுத்தத்திற்கு ஆயத்தப்படுங்கள். என்ன யுத்தம்? கர்த்தருடைய வருகை. பொல்லாங்கு ஒவ்வொரு செயலிலும் ஜனங்களை நெருக்கி தாக்கிக் கொண்டிருக்கும் போது இப்பொழுது பொல்லாங்கிற்கு எதிராக உங்களை யுத்தத்திற்காக ஆயத்தப்படுத்துங்கள். ஒவ்வொரு காரியமும் தவறாகி, வீட்டு வாழ்க்கை தவறாகி, ஐநா விழுந்து, தேசங்கள் உடைந்து, அணுகுண்டுகள் சுற்றிலும் இருந்து, குடும்பங்கள் பிரிந்து, தாய்மை அது கீழ்த்தரமாகி, ஜனங்களுக்கிடையே நடத்தையின்மையும், ஒருவருக்கொருவர் மத்தியில் அவநம்பிக்கையும், எல்லா ஸ்தாபனங்களும் குழப்பம் உண்டாக்கிக் கொண்டும் கோபத்தால் குமரிக்கொண்டும் இருக்கையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? நிச்சயமானவர்களாயிருங்கள். யுத்தத்திற்காக உங்களை ஆயத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். தொலைக்காட்சியும் வானொலியும் செய்தித்தாளும் மோசமாய் கொண்டே போகிறது. எல்லா வெளிப்புற விளம்பரமும் தொடர்ச்சியாய் சிகரெட்டுகளும் புகையிலைகளும் சாராயமும் குடியும் நன்னடத்து கெட்ட ஆடையுடுத்திய பெண்களாயும் உள்ளன. ஆபாசமான நகைச்சுவைகளும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் ஆபாசமான நகைச்சுவை துணுக்குகளை கூறுபவர்களுக்கும் அமெரிக்கா அதற்கு ஒழுக்கம் தவறியுள்ளது. அந்த இரவு ராஜா நேபுகாத்நேச்சாருடைய வீட்டின் கலையாட்டத்தில் ஒரு பித்துபிடித்த நெருக்கடியினூடாக அங்கே வந்த போது கொண்டுவரப்பட்டதை போன்றே அவர்களுக்கு ஒரு பெரிய மதுவிருந்தும் நடனமும் தொலைக்காட்சியும் அந்த நாளில் அது இருந்திருக்குமானால் அவர்களுடைய கோமாளிகள் அங்கே வந்திருந்தனர். அங்கே சுவற்றின் மேல் ஒரு கையெழுத்து வந்தது. இன்றைக்கு நாம் மிகவும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம் என்று நாம் நினைத்த போது உலகத்திலே மிக சிறந்த விஞ்ஞானிகள் நமக்கு இருந்தனர். நாம் உலகத்தில் மிக சிறந்ததை பெற்றுவிட்டோம். பார்க்க போனாலோ ஏவுகணை போட்டியில் நாம் பின்தங்கியிருக்கிறோம். அப்படியானால் ஐக்கிய நாடுகளுக்கு என்ன சம்பவித்திருக்கிறது? சுவற்றின் மேல் ஒரு கையெழுத்து மட்டுமல்லாமல் அநேக ஆண்டுகளாக நாம் பின்தங்கியிருக்கிறோம் என்பதை எரிப்படைத்துறைகளின் ஏவுகணைகளாக எழுதி கொண்டிருக்கின்றன. காரியம் என்ன? சுவற்றின் மேல் கையெழுத்திருக்கிறது. அந்த நாளில் சுவற்றின் மேல் கையெழுத்து அது அறியாத பாஷையில் எழுதப்பட்டது. அந்த ராஜ்யம் முழுவதிலும் அதை வியாக்கியானிக்கக்கூடிய ஒரு மனிதனை தவிர ஒருவரும் இல்லை. ஆனால் அவர் வியாக்கியானிக்கும் மரத்தையுடையவனாயிருந்தான். நீ தராசிரியர் நிறுத்தப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்று அவன் அதை வியாக்கியானித்தான். தேவன் ஒரு தேசத்தின் ஜனங்களை இங்கு உங்கள் மத்தியில் அனுப்பினார். அதை நீங்கள் பரிசுத்த உருளைகள் என்று அழைக்கிறீர்கள். நீங்கள் அங்கே சென்று அவர்களை அவமானப்படுத்தி, அவர்களை கொலை செய்து, அவர்களை வெளியே எரித்து சாம்பலாக்கி போட்டீர்கள். உங்களுடைய தேவர்களையும் விக்கிரகங்களையும் காரியங்களையும் எடுத்து அதை ஆராதித்து மிக்க மகிழ்ச்சியாய் வாழ்ந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் சென்று அவர்களுடைய தேவரின் ஆலயத்தில் இருந்த அதே பாத்திரங்களை எடுத்து இங்கே வந்து அவர்கள் மேல் கேலி பேச்சுள்ள நகைச்சுவைகளை கூறி பரிகாசம் பண்ணி பரிசுத்த உருளை ஒழுக்கத்திலே பிரசங்கியார் என்று அதை போன்ற அனைத்தையும் செய்தீர்கள். தேவர் அதை குறித்து போதுமானவராயிருக்கிறார். உங்களுடைய அழிவின் நேரம் சமீபித்திருக்கிறது என்றான். அப்பொழுது அவர்களை கைப்பற்ற போகும் தேசம் சரியாக வாசலிலே காத்துக் கொண்டிருந்தது. அப்படியே கொஞ்சம் கழித்து அவர்கள் கொலை செய்யப்பட்டனர். அவர்களுடைய ஸ்திரீகள் வெட்டப்பட்டனர். அவர்களுடைய காவலாளர்கள், அவர்களுடைய சேனை, ஒவ்வொரு காரியமும் கைப்பற்றப்பட்டன. தராசிலே நிறுத்தப்பட்டு குறைய காணப்பட்டாய். நாம் வானொலி மற்றும் தொலைக்காட்சி பைத்தியத்தையும் நகைச்சுவைகளையும் அசுத்தமானதையும் அருவறுப்பானதையும் நேர்மையற்றதையும் இடக்குமுறக்கானவைகளையும் அதை குறித்து தேவன் கலைப்படையமட்டாய் ஒவ்வொரு காரியத்தையும் நாம் உடையவர்களாயிருக்கிறோம். நீ தராசிலே நிறுத்தப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்று தேவன் நம்முடைய ஆகாயத்தில் எழுதுகிற போது நேரமானது இங்கே இருக்கிற வரை அவருடைய வருகையையும் இயேசு கிறிஸ்துவின் நிச்சயத்தையும் சுவிசேஷமானது பரிசுத்த ஆவியானவரின் உண்மையான சுவிசேஷ சபை முன்னும் பின்னுமாக தேசத்தினுடைய காட்டிக்கொண்டிருக்கிறது. ஆமென். நாம் பயங்கரமான ஒரு நிலையில் இருக்கிறோம். விளங்கும் சத்தத்திற்கு செவி கொடுங்கள். நிச்சயமற்ற ஐநாவிற்கல்ல. ஆமையா, அன்றொரு நாளில் கூட நமக்கு தேர்தல் இருந்த போது சில நாட்களுக்கு முன்பு அரசியல் உலக வாக்குகளை எண்ணும் போது அப்போது அவர்கள் கூற விரும்பியது, நாங்கள் ஒரு எந்திரத்தை இப்பொழுது வைத்திருக்கிறோம், அது முழுவதும் ஏமாற்றாததாய் இருக்க வேண்டியுள்ளது. ஏனென்றால் நீங்கள் வெறுமன ஒரு சிறு கம்பியை இழுக்கையில் அது உங்களுடைய மனிதனுக்காக வாக்களிக்கிறது, நீங்கள் கீழே இழுக்கையில் ஒரு சிறிய கிளிக் சத்தம் உங்களுடைய மனிதனுக்காக வாக்களிக்கிறது என்று அவர்கள் கூறுகிறார்கள் என்று அவர்கள் இங்கு கூறினர். அது நிச்சயமற்றது என்று அவர்கள் கண்டுபிடித்துள்ளனர். திரு எட்கர் ஹூவர் அதை அமலப்படுத்தினார். மக்களாட்சி கட்சியை அன்று நாள் அமலப்படுத்தினார். அவர்கள் அந்த இயந்திரத்தை நிறுவன போது அது ஒவ்வொரு முறையும் அவர்கள் திரு நிக்சனுக்காக வாக்களித்த போது அவை கெனடிக்கு வாக்களித்திருந்ததாம். அது அதை போன்று இருக்கிறது என்று அவர்கள் கண்டுபிடித்திருந்தால் அப்பொழுது அதை குறித்து அவர்கள் ஏன் எந்த காரியத்தையும் செய்கிறதில்லை? ஏன் நல்லது, அதற்கு நிச்சயமின்மையே கிடையாது. திரு ஹூவருக்கு என்ன சம்பவிக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள், புரிகின்றதா? சரி, நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு காரியமும் நிச்சயமற்றதாக இருக்கிறது. யார் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பதை நீங்கள் கூற முடியாது. கெனடியோ அல்லது கெனடி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டார், ஆனால் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாரா அல்லது இல்லையா என்று எனக்கு தெரியாது. எப்பொழுது நான் ஒரு அரசியல்வாதி அல்ல, அதை குறித்து நான் ஒன்றையும் அறியேன், ஆனால் எது சரி எது தவறு என்று நான் அறிவேன். நான் அந்த அதிக அறிவுநுட்பத்தை பெற்றுள்ளேன். காவல்துறை துப்பறியும் இலாக்காவினால் அவர்கள் அதை செய்வதற்கென்று அந்த இயந்திரத்தை நிறுவினர் என்று அந்த மனிதர் அதை நிரூபித்திருக்கிறார். நமக்கு முன்பாக சரியாக இருக்கும் பொழுது அது அந்த மற்ற கட்சியினரால் அந்த விதமாக செய்யப்படாது இருந்தது. அது கெனடியினுடைய கட்சியினரே அதை செய்ததாக இருந்தது. ஏன் அது அந்த விதமாக தான் இருக்க வேண்டியிருக்கிறது? இந்த உலகத்தில் தேவனுடைய ராஜ்யத்திற்கு புறமாக இருக்கக்கூடியது ஒன்றுமே இல்லை. ஏனெனில் ஒவ்வொரு ராஜ்யமும் நம்முடைய தேசமும் தராசிலே நிறுக்கப்பட்டு குறையாக காணப்பட்டுள்ளது. அது ஏன்? இங்கே சில வருடங்களுக்கு முன்பு நான் ஒரு பெரிய பழைய மரத்தை இங்கு வழக்கமாக அறிந்திருந்தேன். நான் இங்கு வழக்கமாக போய் கீழே உட்காருவேன். நான் முதிர்வயதா இருக்கும் போது நான் ஜீவித்தால் நான் அந்த மரத்தின் கீழே வந்து உட்காருவேன் என்று அந்த மரத்தை குறித்து நான் நினைத்தேன். இப்பொழுதோ அது வெறுமன ஒரு அடிமரக்கட்டையாக இருக்கிறது. நான் வசித்த இடத்தில் அங்கிருந்து என்னுடைய தந்தையார் தன்னுடைய சிறிய குட்டையான கரங்களோடு வருகிறதை நான் காண்பேன். ஓஹோ, அவர் ஒரு கெண்டக்கீராய் அங்கிருந்தார். அவர் மரம் வெட்டுவார். ஒரு சிறிய நபர், கிட்டத்தட்ட 145 அல்லது 150 பவுண்டுகள் எடையுள்ளவராய் இருந்தார். ஆனால் பருமனானவர். ஓஹோ என்ன, இங்குள்ள திரு கூட்ஸ் தானாகவே அவர் 950 பவுண்ட் எடையுள்ள மரக்கட்டையை வாகனத்தில் ஏற்றியதை அவர் கண்டதாக என்னிடம் கூறினார். அப்படிப்பட்ட ஒரு உண்மையான பலசாலி. ஆப்பிள் மரத்தின் மேலே உடைந்து போன ஒரு கண்ணாடி துண்டு ஒட்ட வைக்கப்பட்டிருக்கையில் அவர் தன்னுடைய சட்டை கைகளை சுட்டு விட்டுக் கொண்டு அங்கே வெளியில் கை கழுவுவதை நான் வழக்கமாக காண்பேன். இந்தியானா ஜனங்களாகிய உங்களில் சிலர் நாங்கள் முற்காலத்தில் அங்கே எப்படி வாழ்ந்தோம் என்பதை அறியாதிருக்கலாம். அங்கு வெளியே குழாயின் அருகில் தொட்டியண்டை ஒரு பழைய கை கழுவும் கலம் பொருத்தப்பட்டிருந்தது. அம்மா ஒரு பழைய கோணியை அங்கே வைத்திருந்தாள், ஒரு மாவு கோணி. அதிலிருந்து ஒரு துவாலையை உண்டாக்கி ஒரு விதமாக அலங்கரித்து வைத்திருந்தாள். நான் சில சரடுகளை வெளியே எடுத்து அதன் முடிவில் சிறு அலங்கரிப்புகளை செய்திருந்தேன். அவள் என்னை அழுத்தி துடைப்பாள். அப்பொழுது அந்த தோலையினால் துடைக்கையில் அந்த பழைய சொரசொரப்பான மாவு கோணியினால் ஏறக்குறைய தோலே உரிந்து வந்துவிடும். அவள் அந்த பழைய தோலையினால் என்னை துடைத்துக் கொண்டு என்னை அழுத்தி தேய்த்து துடைத்துக் கொண்டிருப்பாள். இப்பொழுது அங்கு நின்று கொண்டிருந்த அப்பா உள்ளே வந்து, உங்களுக்கு தெரியும், சிறிய பழைய சட்டை கைகளை அவைகளை சுருட்டிவிட்டு அவர் கை கழுவி கொண்டிருப்பதை நான் பார்ப்பேன். ஓஹோ என்ன, அவருடைய தசைகளை பாருங்கள். நான் உங்களுக்கு தெரியும், அவர் 500 ஆண்டுகள் உயிர் வாழ்வார், அவர் மிகுந்த பலசாலி என்றேன். ஆனால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா, அவர் 52 வயதாக இருக்கும் போதே அவர் மரித்து விட்டார். ஏன், நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. நான் அதோ அங்கே ரோமாபுரியில் நின்றேன். அங்கே மகத்தான சீசர்கள் நின்றனர். அவர்களுடைய மகத்தான கூட்டத்தோடு ஆடம்பரமாகவும் புகழுடனும் அவர்களுக்கு இருந்த அனைத்துடனும் வீதிகளினூடாக நடந்தனர். அவருடைய ராஜ்யத்தை எங்கே கண்டுபிடிக்க முடியும் என்று உங்களுக்கு தெரியுமா? அது நிலத்தில் 20 அடிக்கு கீழே உள்ளது. 2000 ஆண்டுகளில் அது புதைந்து விட்டது. தேவனுடைய ஜனங்களை துன்பப்படுத்தி அவர்களை கடினப்படுத்தி அவர்களை அடிமைகளாக்கின மகத்தான பார்வோன் என்ற எகிப்தில் உள்ள கெய்ரோவில் ஒரு நாள் நான் நின்றேன். அங்கே அவர்களுடைய பாடடி உற்ற ஸ்தலம் 20 அல்லது 30 அடி ஆழத்தில் இருக்கிறது. இங்கிலாந்தில் உள்ள லண்டனில் அங்கே மகத்தான முதன்மை பிரதான பேராயர்கள் அனைவரும் நின்றிருந்த இடத்தில் நான் நின்றேன். பார்க்க போனால் அது பூமிக்கு கீழே புதைந்து கிடக்கிறது. அது என்ன, நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். இந்த ராஜ்யங்கள் ஏன், அது பேசுகிற நித்தியமான ஒருவரை உங்களுக்கு தெரிவிக்க மாத்திரமே. ஒரு மரம் ஏன் அழகாக இருக்கிறது? அது காத்துக் கொண்டிருக்கிறது. அது தேவனுடைய புத்திரர் முழுவதும் வெளிப்படுவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறது. அப்பொழுது அந்த மரம் என்னைக்குமா ஜீவிக்கும், வரப்போகும் ஒரு ராஜ்யம் உள்ளது. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம் என்று வேதம் கூறியுள்ளது. தேவன் நமக்கு ஒரு அசையாத ராஜ்யத்தை கொடுத்திருக்கிறார். பூமியின் மேல் இருக்கிற ஒவ்வொரு காரியமும் அசையக்கூடியதும் குலுங்கக்கூடியதும் விழுந்து போகிறதுமா இருக்கிறது. ஒவ்வொரு காரியமும் அழிந்து கொண்டிருக்கிறது. நாம் மரித்துக் கொண்டிருக்கிற ஒரு உலகத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு காரியமும் மரித்துக் கொண்டிருக்கிறது. மரங்கள் மரித்துக் கொண்டிருக்கின்றன, புல் மறித்துக் கொண்டிருக்கிறது, மலர்கள் மறித்துக் கொண்டிருக்கின்றன, நகரங்கள் மறித்துக் கொண்டிருக்கின்றன, உலகம் மறித்துக் கொண்டிருக்கிறது, நீங்கள் மறித்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஒவ்வொரு காரியமும் மறித்துக் கொண்டிருக்கிறது, நான் மறித்துக் கொண்டிருக்கிறேன், ஒவ்வொரு காரியமும் மறித்துக் கொண்டிருக்கிறது. காற்றில் குறிப்பிட்ட அமில கதிர்களும் மற்றும் மூலப்பொருள்களும், அதாவது காற்றில் ரசாயனங்களும் உள்ளன. இங்குள்ள இந்த பெரிய பாலத்தையும் கூட நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். அது வருவதற்கு 22 வருடங்களுக்கு முன்பே நான் கண்டேன். அது அங்கே கட்டப்படுகையில் மனிதர்கள் தங்களுடைய ஜீவனை அதன் மேல் இழப்பதை கண்டேன். அவர்கள் அந்த பாலத்தை அங்கே கட்டின போது அதை குறித்து கூறப்பட்டது. என்னுடைய தாயார், நான் நரம்பு தளர்ச்சியுடனா இருக்கிறேன் என்று நினைத்து என்னை வைத்தியரிடம் கொண்டு செல்ல விரும்பினாள். நான் அவரிடம் கூறினேன், நான் ஒரு பாலம் குறுக்காக செல்கிறதையும் அந்த மனிதர்களை நான் எண்ணியதையும் நான் கண்டேன் என்றேன். 22 வருடங்களுக்கு பிறகு அந்த பாலம் கட்டப்பட்டு அதே எண்ணிக்கை உள்ள மனிதர்கள் அவருடைய ஜீவனை இழந்தனர். அது 16 என்று நான் நினைக்கிறேன். சரியாக இப்பொழுது அவர்கள் அந்த பெரிய இரும்பு உத்தரங்களை அங்கே மேலே வைத்து கட்டின போது அந்த பாலம் என்னென்றைக்குமாய் நிற்கும் என்று நான் எண்ணினேன். ஓ, அவர்கள் அதற்கு 3 அல்லது 4 முறைகள் வர்ணம் தீட்டியுள்ளனர். அது இப்பொழுது துருபிடித்துக் கொண்டு வருகிறது. அது என்ன? காற்றில் உள்ள கதிர்கள் அதை எரிக்கின்றன. ஒரு அழகான 16 வயதுடைய வாலிப பெண் சபையில் உட்கார்ந்து கொண்டு மெல்லும் பசியை தின்று தலைமுடியை வெட்டி கொண்டு இயல்பு கடந்து நடந்து வெளியில் சென்று அவள் கவர்ச்சியாக காணப்படுகிற ஒரு இடத்திற்கு அவளுடைய ஆடைகளை இழுத்துவிட்டு அவள் தன்னையே நெளித்துக் கொண்டு நடப்பதை நாம் காண்கிறோம். அது ஒரு சில நாட்கள் கூட அல்ல, அவள் வயதாகி சுருக்கமடைந்து அவளுடைய சதை தொங்குகிறது. அவள் நெளித்த அந்த சிறிய உடல் அங்கே ஒரு ஆவி உள்ளே தங்கியிருக்கும்படி அனுமதிக்க அது அவளை ஆதிக்கம் செலுத்தி அவளுடைய நல்லொழுக்கத்தை நாய்களுக்கு வீசி எறிந்து நியாய தீர்ப்பின் நாளிலே விபச்சாரம் செய்த குற்றத்திற்காக அவள் பதில் கூற வேண்டும். ஒரு ஸ்திரீயை இச்சையோட பார்க்கிற எவனும் அவளோட விபச்சாரம் செய்த ஆயிற்று. அவள் மண்ணே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றும் மண்ணுக்கு திரும்பி போக வேண்டும் என்பதையும் உணர்கிறதில்லை. ஏனென்றால் நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். அது என்ன? அவள் மாத்திரம் உணர்ந்து நிறுத்துவாளேயானால் அது விளங்காத சட்டம். நல்லது. இப்பொழுது தொலைக்காட்சியிலே இன்னார் இன்னார், பள்ளியிலே இன்னார் இன்னார், பள்ளியிலே உள்ள குறிப்பிட்ட ஒரு சிலருடைய கருத்துரைகளை ஏற்று செயலாற்ற முயற்சிக்கிறீர்கள். அது உங்களுடைய மாதிரியாக இருக்க நீங்கள் ஒருபோதும் அனுமதிக்க வேண்டாம். தேவனை நோக்கி பாருங்கள். ஓ, விளங்காத சத்தங்கள். தேர்தல் இப்பொழுது எப்படி அது நிச்சயமற்ற காலமாக இருக்கிறது. நமக்கு நேரம் இருந்தால் நாம் அதற்கு சற்று திருப்புவோமாக. சகோதரிகள், வேத வாக்கியங்களை அவைகளை அனைத்தையும் கீழே குறித்துக் கொள்கிறதை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது 2 தீமோத்தேயு 2 ஒரு சில நிமிடங்களுக்காக நாம் வாசிப்போம். 2 தீமோத்தேயு 2 3 அதிகாரம் தொடங்கி 2 தீமோத்தேயு 3 நாம் வாசிப்போமாக. இங்கே கவனியுங்கள். அறிவாயாக, இப்பொழுது அது ஆவியாயிருக்கிறது, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. இப்பொழுது இந்த காலையில் சபையில் நீங்கள் கேட்பது இந்த நாளை குறித்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கிபி 66 பரிசுத்த ஆவியானவர் அப்போது அந்த செயல்முறையை பற்றி பேசிக் கொண்டிருந்ததாகும். எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தாப்பன்மார்களுக்கு கீழ்படியாதவர்களாயும் நன்றியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் இன்றைக்கு அந்த நாளை நோக்கி பாருங்கள். நீங்கள் பரிசுத்தத்தை குறித்து பேச அவர்கள் உங்களை உருளும் பரிசுத்தர் என்று அழைக்கிறார்கள். பிள்ளைகளை நோக்கி பாருங்கள், அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள்? இளமை பருவத்தினரின் தீச்செயல், அவர்கள் அதை குறித்து பேசுகிறார்கள். பெற்றோரே, நான் உங்களோடு இணங்க போவதில்லை. அது இளமை பருவத்தினரின் தீச்செயல் அல்ல, அது பெற்றோருடைய தீச்செயலா இருக்கிறது. புரிகின்றதா? அதுதான் அது. உங்களில் சிலர் இங்கே கெண்டக்கியில் இருந்த இந்த பழைய கெண்டக்கி தாய்மார்களை எப்படியாய் படிப்படியாதவர்கள் நினைக்கிறீர்கள்? ஒரு பழைய வெயில் காப்பு தொப்பி அதை போன்று அங்கே அணிந்துள்ள வயதான தாய்மார்களாகிய அவர்கள் அவ்வளவு படிப்பறிவற்றவர்கள் என்றும் அவர்களுக்கு மொழியின் முதலெழுத்தும் தெரியாது என்றும் அவர்களை குறித்து பேசுகிறீர்கள். அவள் அவ்வளவு அந்தஸ்து இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவளுடைய குமாரத்திகளில் ஒருத்தி உங்களில் சிலரை போன்று ஏதோ ஒரு இரவு அவளுடைய ஆடைகளை சுருக்கி மடக்கிவிட்டுக் கொண்டு அவளுடைய முகம் முழுவதிலும் உதட்டு சாயம் பூசி அவளுடைய தலைமுடி முழுவதும் மேலே கலைந்தவளாய் உள்ளே வரட்டும். கண்ணே, நீ ஒரு மகத்தான நேரத்தை அனுபவித்தாயா என்று அவள் கூற மாட்டாள். அவள் ஏதோ ஒன்றுடைய மரச்சட்டத்தை வெடுக்கென பிடுங்கி அவள் வெளியே சென்றது கடைசி முறை என்று அவள் அறியும்படி செய்வாள். ஆகவே அதை நீங்கள் படிப்பறிவின்மை என்று அழைக்கிறீர்கள். ஆம், அதுதான். நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுவாப அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் உண்மையாக ஜீவிக்க முயற்சிக்கும் ஜனங்களை வெறுப்பது, புரிகின்றதா? துரோகிகளாயும் துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் என்ன, அவர்கள் பந்து விளையாட்டிற்கு செல்ல அல்லது அதை போன்ற ஏதோ ஒன்றிற்கு அல்லது ஏதோ ஒரு சினிமா நட்சத்திரம் நடத்தப் போகிற ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்கு அதை போன்ற மற்றொன்றிற்கு அநேக வருடங்களுக்கு முன்பிருந்த பண்டைய ரோம வட்டரங்கு வேடிக்கை விளையாட்டுகள் போன்றவற்றுக்கு லட்சக்கணக்கான டாலர்களை செலவழிப்பார்கள். ஆனால் ஒரு பரிசுத்த ஆவியானவரின் கூட்டத்திற்கு வீதியூடாக செல்வதற்கோ அவர்கள் தங்களுடைய முன்முற்றத்தின் மேல் அமர்ந்து அதற்காக சிரிப்பார்கள். நல்லது, நீங்கள் நல்லது சகோதரன் பிரணாம், அவர்கள் கம்யூனிஸ்டுகள் என்கிறீர்கள். சரி, நாம் ஐந்தாவது வசனம் என்ன கூறுகிறது என்று பார்ப்போம். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். எதனுடைய பலனை மறுதளிக்கிறவர்கள்? தேவனுடைய வல்லமையை. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து தேவனுடைய வல்லமையை மறுதளிக்கிறவர்கள். ஒரு ஸ்தாபனத்தை சேர்ந்து கொண்டு ஒரு சபைக்கு சென்று, ஆனால் சபையில் உள்ள பரிசுத்த ஆவியினுடைய அதே கிரியைகள் காணப்படுவதையும், ஆதியில் அவர்கள் செய்த அதே காரியங்களை செய்கிறதையும், அது கிரியை செய்கிறதையும் மறுதளித்தல். ஓ என்ன, அந்த ஸ்தாபன சாபம் எப்படி உள்ளது என்று பாருங்கள். நீங்கள் என்னோடு கோபப்படவில்லை என்று நான் நம்புகிறேன், ஆனால் அதன் உள்ளே இருக்கிறதை கூறும்படி நான் முயற்சித்துக் கொண்டிருக்கிற அந்த விளக்கத்தில் அதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். புரிகின்றதா? இப்பொழுது இதை கவனியுங்கள். தேவ பக்தியின் தேசத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை அவர் சபைக்கு என்ன கூறிக்கொண்டிருக்கிறார்? நீ விட்டு விலகு, அதிலிருந்து விட்டு விலகு, அதிலிருந்து வெளியே வா. அது உண்மை. ஏனென்றால் கவனியுங்கள், நாம் இன்னொரு வசனத்தை இல்லை, இரண்டாவது வசனத்தை வாசிப்போமாக. அப்படியே கவனியுங்கள், ஏனெனில் அவர்கள் எப்படிப்பட்ட நிச்சயமுடைய ஜனங்களாக இருக்கிறார்கள் என்று நாம் பார்ப்போம். பாருங்கள், அது நிச்சயமற்றதாக இருந்தால், எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாயிருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்கிறார்கள். சத்தியம் என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவே சத்தியமாயிருக்கிறார். அவர் நானே சத்தியம் என்றார். பிலாத்து சத்தியமாவது என்ன என்றான். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். ஸ்திரீகள் எல்லா விதமான மாதர் சங்கங்களோடும் இருந்து கொண்டு போர்வைகளை உண்டாக்கி ஒன்று சேர்ந்து போய் நகைச்சுவைகளை கூறிக்கொண்டு போதகருக்கு சம்பளம் கொடுக்க இரவு விருந்துகள், அதை போன்ற விருந்துகளை உடனாக இருந்து இயேசு கிறிஸ்து இன்றைக்கு பரிசுத்த ஆவியிலும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையிலும் ஜீவிக்கிறார் என்று அறியும் அறிவை ஒருபோதும் உணராதவர்களாயிருக்கிறார்கள். பாருங்கள், ஒருபோதும் அறிவற்ற பெண் பிள்ளைகள். இப்பொழுது அவர் சகோதரிகளாகி உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கவில்லை, அறிவற்ற பெண் பிள்ளைகள். சரி, பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு என்றார். அதை காட்டிலும் மேலாக நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆகையால் என்னுடைய சிறிய சகோதரிகளே, நான் உங்களுக்காக சந்தோஷப்படுகிறேன். ஒருபோதும் உணராதவர்கள். அப்படியானால் ஒரு சடங்காச்சாரமான ஸ்தாபனம், அந்த சத்தம் எவ்வளவு விளங்காதா இருக்கிறது? இன்றைய சபையின் சத்தம் எவ்வளவு நிச்சயமற்றதா இருக்கிறது? என்ன செய்ய வேண்டும் என்று யாருக்கு தெரிகிறது? இன்றைய சபையை நான் உங்களுக்கு காண்பிக்கட்டும். ஒரு யுத்த மேகம் எல்லாவிடத்திலும் தொங்கிக் கொண்டிருக்கிறது. எல்லாவிடத்திலும் தொல்லைகள். ஜனங்களோ அவருடைய சபைக்கு ஓடுகின்றனர். பதிலையே கண்டறிய முடியவில்லை. கிழக்கில் உள்ள நட்சத்திரத்திற்கு பதிலே இல்லை என்பதன் பேரில் கிறிஸ்துமஸ் இரவு நான் பிரசங்கிக்கப் போகிறேன். இப்பொழுது கவனியுங்கள், ஓ என்ன, அது தொங்குகிறது. அவர்கள் பதிலை பெற்றிருக்கவில்லை. என்ன சொல்வதென்றே அவர்களுக்கு தெரியவில்லை. ஏன்? அவர்கள் மீண்டுமாய் குறிப்பிடக்கூடிய ஒரே காரியம், நாங்கள் இந்த கல்லூரியில் பயின்றோம் என்பதே. அவர்கள் கல்லூரியில் என்ன செய்தார்கள் என்பதன் பேரில் சபையானது சார்ந்திருக்கவில்லை. ஆனால் அது சபையில் ஜீவித்துக் கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியாய் அதனை வழிநடத்திக் கொண்டும் அதனை வழிகாட்டிக் கொண்டும் தீத்துவ நாட்களில் அது செய்தது போல வரப்போகின்ற காரியங்களுக்கு அவர்களை எச்சரித்துக் கொண்டும் வரும் கோபத்திற்கு தப்பியோடவும் வரப்போகும் காரியங்களை அது முன்னறிவித்துக் கொண்டும் இருக்கிறது. ஓ என்ன, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்படியானால் இப்பொழுது ஏதாகிலும் உண்டா என்று நான் கேட்பேன். இந்த காலையில் நான் உங்களை நீண்ட நேரம் வைத்திருக்க விரும்பவில்லை, ஆனால் நிச்சயமான ஏதாவது காரியம் உண்டா? நிச்சயமற்றதா இருக்கிற அநேக காரியங்களை நான் உங்களுக்கு எடுத்துரைத்திருக்கிறபடியால் நிச்சயமா இருக்கிறது ஏதாகிலும் உண்டா? எந்த காரியத்தை குறித்தாவது ஏதாவது நிச்சயம் உண்டா? ஏன், நிச்சயமாக அது இருப்பதற்காக நான் மிகவும் நன்றியுள்ளவனாய் இருக்கிறேன். நிச்சயமான ஏதாவது காரியம் உண்டா? நிச்சயமானது எதுவென்று நான் உங்களுக்கு கூறுவேன். அது இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷமாக இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் அதை கீழே குறித்துக் கொள்ள விரும்பினால் நாம் அதற்கு திரும்பி போவதில்லை, ஆனால் நீங்கள் விரும்பினால் நீங்கள் குறித்துக் கொள்ளலாம். மத்தேயு 24:35 என்ன சம்பவிக்கப் போகிறது என்று இந்நாட்களை குறித்து இயேசுவானவர் பேசுகிறார். மத்தேயு 24:35 அவர், வானங்களும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தையோ ஒருபோதும் ஒழிந்து போவதில்லை என்றார். அது நிச்சயமானதாக இருக்கிறது இல்லையா? அந்த ஒரு காரியம் நிச்சயமுடையதாயிருக்கிறது. அது அவருடைய வார்த்தையாயிருக்கிறது. இப்பொழுது ஒரு காரியம் நம்முடைய சபையின் மேல் நாம் கட்ட முடியாது என்று நாம் காண்கிறோம். நம்முடைய தேசத்தின் மேல் நாம் கட்ட முடியாது. அது மிகவும் நிச்சயமற்றதாயிருக்கிறது. ஆனால் நிச்சயமுடைய ஒரு காரியம் உண்டு. அது தேவனுடைய வார்த்தை நிச்சயமாக இருப்பதே ஆகும். நீங்கள் நிச்சயமாக அதை செய்யப்போவதாக இருக்க வேண்டும். அவர்களில் ஒருவர் நிச்சயமுடைய ஒரு காரியம் வரிகளே என்றார். ஓஹோ இல்லை, வரிகள் அவ்வளவு நிச்சயமுள்ளவைகள் அல்ல. கர்த்தர் வரலாம், அப்பொழுது அவர்கள் அதனை நிறுத்திவிட முடியும். அப்பொழுது அது முழுவதும் முடிவு பெறுகிறது. அவர்கள் மரணம் நிச்சயமுடையதாக இருக்கிறது என்றனர். இல்லையா, மரணம் நிச்சயமுடையது அல்ல. உண்மையிலேயே இல்லை. எடுத்துக் கொள்ளப்படுதல் இருக்கலாம், பின்னர் மரணமே கிடையாது. மரணம் அவ்வளவு நிச்சயமானது அல்ல. இல்லை இல்லை, இந்நாடில் அல்ல. அது அநேக ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது, ஆனால் இப்பொழுது அல்ல. மரணம் அவ்வளவு நிச்சயமுடையது அல்ல. எப்படியாயினும் ஒரு உதாரணம் காட்ட வேண்டுமென்றால், ஒரு காலத்தில் தேவனோடு நடந்த ஒரு மனிதனை நான் அறிவேன். ஒரு நாள் அவன் நடப்பதில் களைப்படைந்தான். எனவே அவன் உண்மையாகவே லகுவாகி மேலே நடக்க துவங்கி தேவனோடு மேல்வீட்டுக்கு சென்றான். அவன் யார் என்று யாருக்காவது தெரியுமா? ஏனோக்கு. அவன் என்னவாயிருந்தான்? இந்நாளில் உள்ள சபையின் ஒரு முன்னடையாளம். நோவா ஒரு முன்னடையாளமாயிருக்கிறான். கடந்த வாரம் நம்முடைய பாடத்தில் நாம் அதை அறிந்தோம். நோவா விடப்பட்ட இஸ்ரவேலருக்கு முன்னடையாளமாயிருக்கிறான். அவர்கள் அங்கே மறுரூபம் மலையின் மேலும் அங்கே ஐரோப்பாவிலும் பாலஸ்தீனாவிலும் இருந்து இதை கவனித்துக் கொண்டிருப்பார்கள். ஏனோக்கு காணாமற் போனதை நோவா கண்டபோது ஏனோக்கிற்கு என்ன நேர்ந்தது? ஏனோக்கிற்கு நேர்ந்தது என்ன? அவன் எங்கே என்று அவன் நினைத்தான். அதாவது ஒரு பேரனாயிருந்தான் நோவா. ஏனோக்கிற்கு பேரனாயிருந்தான் அவன். அவர் எங்கே? அவருக்கு என்ன நேர்ந்தது? நாம் அவரை இனிமேல் கண்டுபிடிக்க முடியாது என்றான். நோவா அந்த பேழையை கட்ட தொடங்கினான். அப்பொழுது காலம் சமீபமாக இருந்தது என்பதை அவன் அறிந்திருந்தான். இப்பொழுது சபையானது எடுத்துக்கொள்ளப்படும் போது ஜனங்கள், நல்லது, நான் காவலருக்கு அறிவித்திருக்கிறேன், நான் தொலைபேசி மூலம் அறிவித்து விட்டேன், அவள் மேஜையண்டையிலேயே உட்கார்ந்து கொண்டிருந்தாள், அவள் திடீரென்று மறைந்து விட்டாள் என்பார்கள். ஆம், அவளுக்கு என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாது என்பார்கள். நல்லது. அது மாத்திரம் அல்லாது, காவலர், இந்த காலையில் நாங்கள் அதை பற்றியே 500 தொலைபேசி அழைப்புகளை பெற்றுள்ளோம் என்பார். என்ன சம்பவித்தது? புறஜாதியாகிய உங்களுக்கு அப்பொழுது முடிவடைந்து விட்டது. அது உண்மை. கவனியுங்கள், தேவனுடைய வார்த்தை நிச்சயமானது. வானங்களும் பூமியும் ஒழிந்து போம், மத்தேயு 24:35. ஆனால் தேவனுடைய வாக்கு தத்தங்களோ தவறி போக முடியாது. இயேசு எல்லா வானங்களும் பூமியும் ஒழிந்து போம் என்றார். நீங்கள் வானங்களா? வெளிப்படுத்தல் 21 யோவான், பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன், முந்திரவானமும் முந்திர பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியைப் போல அதுதானது ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது என்றான். ஓ, அங்கேதான் நான் இருக்க விரும்புகிறேன். தேவனே, அந்த நாளில் அங்கிருக்க எனக்கு உதவி செய்யும். சரி, தேவனுடைய வாக்கு தத்தங்கள் நிச்சயமானவை, நாம் அதை உணர்கிறோம். இப்பொழுது நாம் அப்படியே ஒரு சிறு வேத வாக்கியத்தை எடுத்துக்கொண்டு அல்லது ஒரு சிறு பயணத்தை மேற்கொண்டு கடந்த நாட்களில் விசுவாசித்தவர்களின் ஏதோ காரியத்தையும் தேவனுடைய வார்த்தை ஒரு நிச்சயமான சத்தமாக இருந்தது என்று நம்பினதினால் எப்படி அவர்கள் வெளியே வந்தனர் என்றும் திரும்பிச் சென்று கண்டறிவோமாக. இப்பொழுது வெறுமன 2 அல்லது 3 நபர்களுக்காக நாம் வேதாகமத்தின் தொடக்கத்திற்கு திரும்பி செல்வோமாக. நாம் 15 நிமிடங்களில் அல்லது ஏதோ ஒரு சில நிமிடங்களில் ஜெபவரிசைக்காக ஆயத்தமாக இருப்போம். இப்பொழுது நாம் முதலாவதாக திரும்பிச் சென்று தொடக்கமாக சகோதரன் நோவாவை எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமத்தில் நோவா, நோவாவின் நாட்களில் 2 அல்லது 3 சத்தங்கள், அநேக சத்தங்கள் ஒலித்துக் கொண்டிருந்தன. அவைகளில் ஒன்று நோவா கேட்ட தேவனுடைய சத்தம். அது மழை பெய்ய போகிறது என்றது. இப்பொழுது தேவன், கவனியுங்கள், தேவன் உலகத்தின் காரியங்களுக்கு முற்றிலும் மூடத்தனமாக உள்ள ஏதோ காரியத்தையே வழக்கமாக உங்களுக்கு கூறுகிறார். அதாவது அது சரியாய் அவர் உலகத்தை அவமாக்குவதற்கு அது செய்கிறார். புரிகின்றதா? அவர்கள் வெறுமன அவர்களுடைய சிந்தையில் குழப்பம் முற்றிருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது ஒரு கூட்ட பரிசுத்த உருளையில், ஓஹோ, நன்மை நிமித்தமாக அதை என்னிடம் கூறாதீர்கள், அதாவது தேவன் அதை போன்ற அத்தகைய ஒரு கூட்டத்தாரிடத்தில் பரிசுத்த தேவன் வசிப்பாரா என்கிறார்கள். அதே காரியத்தை தான் அந்த பாலா கூறினான். பிளேயாமல் நோக்கி பார்த்து இஸ்ரவேலை கண்டபோது அதையே கூறினான். நல்லது, அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் அங்கே எல்லையில் நீசத்தனமாயிருந்தன என்றனர். ஆனால் அவர் அந்த அடிக்கப்பட்ட கண்மலையையும் அந்த வெண்கல சர்பத்தையும் அவர்கள் காண்கிற அடையாளங்களையும் அற்புதங்களையும் சுகமளித்தலையும் சம்பவங்களையும் பாளையத்தில் காண தவறினான். அடிப்படையில் அவர்கள் சரியாக ஒரே விதமாக இருந்தனர். ஆனால் தேவன் ஏதோ ஒன்றை மிகவும் தீவிரமாக செய்கிறார். தேவன் ஒரு தீவிரமுள்ளவராக இருக்கிறார். இப்பொழுது அது விரோதமாக ஒலிக்கிறது, ஆனால் அவர் தீவிரமுள்ளவர். இப்பொழுது நாம் ஒரு சில நபர்களை சரியாக கண்டறிவோம். நோவாவை பாருங்கள். இப்பொழுது நோவாவினுடைய நாளில் வானத்திலிருந்து மழையே ஒருபோதும் பொழியாது இருந்தது என்று வேதம் கூறுகிறது. தேவன் பூமியின் மூலமே பூமியில் நீர்ப்பாய்ச்சினார். அது ஒருபோதும் மழையை பொழியாதிருந்தது. இங்கே ஒரு மூட மதாபிமானி, அதோ அங்கே வெளியில் கிட்டத்தட்ட 2 நகர வட்டார நிலத்துக்கு ஒரு பெரிய பண்டைய பேடையை கட்டிக் கொண்டிருக்கிறார். மிதக்க விடுவதற்கு ஒரு பேடை. அதை மிதக்க விடுவதற்கு அங்கே ஒன்றுமே இல்லாதிருக்கும் போதே அங்கு தண்ணீரே இல்லாதிருந்தது. அங்கே ஏதுமே இல்லாதிருந்தது. பூமியின் மேல் இருந்த ஒரே காரியம், அந்த பெரிய காரியம் ஒரு ஊற்றாக இருந்தது. இப்பொழுது அந்த காரியங்களுக்காக அதை போன்ற செய்திகளில் அவன் நினைத்தை கட்டிக்கொண்டு உள்ளும் புறமும் அதில் கீழ் பூசிக் கொண்டிருந்தான். ஏன் அவர்கள் நோவா எங்கிருந்து தண்ணி தரப் போகின்றது என்றனர். அங்கே மேலே இருந்து என்றான். நல்லது, நான் ஒரு விஞ்ஞானி, இந்த ஆகாயத்தில் அங்கே தண்ணீரே இல்லை என்று என்னால் நிரூபிக்க முடியும். அங்கே இருந்தால் அது இப்பொழுதே கீழே வரும். அங்கே ஒன்றுமே இல்லை, அங்கு மேலே ஒன்றுமே இல்லை என்று விஞ்ஞானபூர்வமாக நான் உனக்கு நிரூபிக்க முடியும். நல்லது, ஆனால் நோவா உனக்கு தெரியுமா தேவன் அங்கே மேலே எதையோ வைக்க வல்லவராக இருக்கிறார் என்றான். அதுதானது, அது அங்கே மேலே இருக்கும் என்று தேவன் கூறினார். அது அங்கே மேலே இருக்கும். நல்லது நோவா, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நான் அதற்காக ஆயத்தமாக கொண்டிருக்கிறேன். புரிகின்றதா? நான் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். நல்லது. இப்பொழுது விஞ்ஞானம் ஒரு சத்தத்தை கொடுத்துக் கொண்டிருந்தது. விஞ்ஞானம் அங்கே அந்த மலையின் மேல் உள்ள அந்த உருளும் பரிசுத்த கூட்டத்தார் உண்மையிலேயே பைத்தியம் பிடித்தவர்கள் என்றது. ஏன், அவர்கள் தங்களையே அறியாமல் உணர்வழந்தவர்களாக இருக்கின்றனர். அவர்கள் அங்கே வெளியே ஒரு பெரிய பண்டைய பேரையை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். நல்லது, உலகத்தில் அவர்கள் அதனால் என்ன செய்ய போகிறார்கள்? நல்லது, நாம் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஊற்றையும் எடுத்து எல்லா தண்ணீரையும் சேர்த்தாலும் அது பேழையின் அடிபாகத்தை கூட நினைக்க போதுமானதாக இருக்காது. இங்கேயே அவர்கள் அது மிதக்கப் போகிறது. அங்கே மேலே இருந்த தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது என்கிறார்கள். ஆனால் நோவா விஞ்ஞானம் அதனை எவ்வளவுதான் மூடத்தனம் என்று உரைத்தாலும் கவலை இல்லாமல் அவன் ஒரு நிச்சயமான சத்தத்திற்கு செவி கொடுத்துக் கொண்டிருந்தான். தேவன் நான் உலகத்தை தண்ணீரால் அழிக்கப் போகிறேன் என்றார். அதை குறித்து எந்த நிச்சயமின்மையும் கிடையாது. அப்பொழுது அது நிச்சயமற்றதாய் சத்தமிட்டது. ஆனால் அது எவ்வளவுதான் அற்பமாக ஒழித்திருந்தாலும் கவலை இல்லை, அது தேவனுடைய வார்த்தையாயிருந்தது. தேவன் நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். அதை குறித்து எந்த நிச்சயமின்மையும் இல்லை. நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்கள். தேவன் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ள விரும்புகிற யாவருக்கும் நான் அதை அருள்வேன் என்றார். அது வருகிறது. அதை குறித்து எந்த நிச்சயமின்மையும் இல்லை. நான் ஒரு குடிகாரன், நான் ஒரு உபச்சாரி என்கிறீர்கள். நீங்கள் என்னவாயிருந்தாலும் நான் கவலைப்படுகிறதில்லை. விருப்பம் உள்ளவன் வந்து பெற்றுக் கொள்ள கடவன், நிச்சயமின்மையே இல்லை. அவர் 1960 வில்லியம் பிரனாம் வருவாரானால் நான் அவருக்கு ஜீவ தண்ணீர் ஊற்றை தருவேன் என்று கூறியிருந்தால் நான் பெற்றுக் கொள்ளுவேன். இப்பொழுது அது என்னை போன்று காணப்பட்டால் அது மிகவும் நல்லதாக இருக்கும். ஆனால் 2 வில்லியம் பிரனாம் இருக்கக்கூடும். அதில் எந்த ஒன்றாக நான் இருந்தேன் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அவர் யாராயும் என்று கூறின போது எப்படி இருந்தாலும் என்னைத்தான் என்று நான் அறிவேன். எனவே நான் வந்து பெற்றுக் கொள்ள விரும்பின ஒருவனாக இருந்தேன். புரிகின்றதா? ஆகவே நீங்கள் பாருங்கள், தேவனுடைய வார்த்தை நிச்சயம் உள்ளது. இப்பொழுது வெளிப்புற உலகத்திற்கு, விஞ்ஞான உலகத்திற்கு அது மிகவும் நிச்சயமற்றதாக துணிக்கிறது. புரிகின்றதா? ஏனென்றால் இப்பொழுது எப்பொழுதுமே யார் சிந்திப்பார்கள்? இப்பொழுது பாருங்கள், இரவிலே சந்திரன் இருக்கிறது, நட்சத்திரங்கள் இருக்கின்றன, வாயு மண்டலங்கள் இருக்கின்றன. இப்பொழுது அவர்கள் இருப்பதை காட்டிலும் அந்த நாளில் அவர்கள் மிகவும் அறிவுத்திறன் வாய்ந்தவர்களாக இருந்தனர் என்பது உங்களுக்கு தெரியும். அவர்கள் அந்த நாளில் சிறகுடை பன்முக சிங்க உருவ சிலைகளை கட்டினார்கள். இன்றைக்கு நாம் அதை கட்ட முடியுமா? ஒரு பாதத்தை அதே இங்கே மேல் நிறுத்த அதை 16 பழுத்தூக்கும் எந்திரங்கள் தூக்கி ஆகாயத்தில் ஒரு பாதி நகர வட்டார உயரத்திற்கு உட்கார வைத்திருக்கின்றனர். நாம் அதை கட்ட முடியுமா? அவர்கள் அந்நாளில் கூர்நுனி கோபுரத்தை கட்டினர். அப்போது லட்சக்கணக்கான எடையுள்ள தொங்கர் பாறைகள் அங்கிருந்தது. நல்லது, நாமோ அதை கட்டும்படியாக உலகத்தில் ஒன்றையுமே பெற்றிருக்கவில்லை. நாம் எந்த சக்தியையும் பெற்றிருக்கவில்லை. நீராவி எந்திரமோ அல்லது எந்த எந்திரமும் அதை அங்கே மேலே தூக்கி ஒருபோதும் நிறுத்தாது. உங்களால் போதுமான ஒரு பெரிய எந்திரத்தினாலும் செய்ய முடியாது. எப்படி செய்தார்கள்? அது அவ்வளவு பரிபூர்ணமா இருக்கிறது. அதில் சாந்து பூசுதலே இல்லை. அவர்கள் அதை இங்கே தரையில் செதுக்கி எப்படியோ அது மேலே தூக்கி நிறுத்தினர். நீங்கள் ஒரு சபரக்கத்தியை எடுத்து அதற்குள்ளே நுழைக்க முடியாது. அதை போன்று அது அவ்வளவு நெருக்கமாக ஒன்று சேர்ந்து இணைக்கப்பட்டுள்ளது. இப்பொழுதுள்ள நம்மை காட்டிலும் அறிவுத்திறம் வாய்ந்தவர்கள். அந்த அறிவுத்திறம் அவர்கள் அங்கே ஒரு சாயத்தை வைத்திருந்தனர். அவர்களால் அந்நாளில் சமத்தை தைலமிட்டு பதப்படுத்த முடிந்தது. இன்றைக்கு நாம் ஒன்றையும் செய்ய முடியாது. நாம் ஒரு மனித சடலத்தை தைலமிட்டு பதப்படுத்த முடியாது. இயற்கையாக அவர்களை காண்பது போன்றே காண செய்ய அவர்கள் எதை அவர்களுக்கு இட்டனர் என்று நாம் அறியோம். அவர்கள் சாயத்தை வைத்திருந்தனர். அவர்கள் அதை அந்நாளில் துணிகளுக்கு போட்டனர். இப்பொழுது நம்மிடத்தில் இல்லை. நாம் அதை போன்று ஒன்றையும் செய்ய முடியாது. நாம் வைத்திருக்காத அநேக பொருட்களை அப்பொழுது அவர்கள் வைத்திருந்தனர். இங்கே சில நாட்களுக்கு முன்பு அவர்கள் மெக்சிகோவில் ஜலப்பிரளய காலத்தில் புதைந்து போன நீரை சுத்தமாக்கி நகரங்களுக்கு பங்கிடும் நவீன அமைப்பு ஒன்றை தோண்டி எடுத்தனர். இன்றைக்கு நமக்கு இருக்கிறதை காட்டிலும் நாகரிக பாங்குடைய விதத்தில் இருந்த நவீன நீர் வழங்கீட்டு அமைப்பு முறைகள், புரிகிறதா? நோவாவின் நாட்களில் நடந்தது போல அதை செய்கிற கூர்மையான அறிவுத்திறம் வாய்ந்த ஜனங்களை போன்றே மனுஷகுமாரனுடைய வருகையிலும் நடக்கும் கூரறிவுத்திறமுடைய மற்றும் ஒரு சந்ததி. அந்த ஜனங்கள் எவ்வளவு சிறந்த அறிவாளிகளாக இருந்தனர். அநேகமாக நட்சத்திரம் ஒவ்வொன்றும் எவ்வளவு தூரத்தில் இருந்தா என்பதை அளவிட்டு பார்க்கக்கூடிய மகத்தான விஞ்ஞானத்தை இருந்திருக்கலாம். அவர்கள் அந்த பெரிய பெரிய கூர்நுனி கோபுரத்தை பூமியில் அவ்வளவு மையத்தில் நிறுத்தி சூரியன் எங்கிருந்தாலும் கவலை இல்லை, அதை சுற்றிலும் ஒருபோதும் நிழலே விழாத அளவிற்கு புவியியலில் அவர்கள் அந்த அளவிற்கு மிகவும் சிறந்த அறிவுறுப்புமுறைகளாக இருந்தனர். காலை மாலை நடுப்பகல் எப்பொழுதுமே அதை சுற்றி நிழலே இல்லை. புரிகின்றதா? நான் அங்கே இருந்தேன். இப்பொழுது அவர்கள் செய்த எல்லா காரியங்களையும் அவர்களுக்கு இருந்த சக்திகளையும் கவனியுங்கள். மழையே ஒருபோதும் பெய்யவில்லை என்றும் மழையை உண்டு பண்ணுவதற்கு ஆகாயத்தில் ஒன்றுமே இல்லை என்பதையும் உங்களால் கற்பனை செய்ய முடிகின்றதா? எப்படி அந்த மனிதன் அந்த செய்தியை இந்த உலகத்தில் புரிந்து கொண்டான்? அவன் புரிந்து கொள்ளவில்லை. அதுதானது. ஆனால் நோவா பேழையின் வாசலில் நின்று வந்து கொண்டிருந்த அழிவை குறித்து ஜனங்களை எச்சரித்தது போல மறுபடியும் பிறந்திருக்கிற ஒரு சுவிசேஷ பிரசங்கியார் இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவாகிய வாசலில் நின்று கொண்டு பரிசுத்த ஆவியினால் சுற்றிலும் திரையிடப்பட்டு வந்து கொண்டிருக்கும் அழிவை குறித்து ஜனங்களை எச்சரித்துக் கொண்டிருக்கிறான். நிச்சயமாக நோவாவின் நாட்களில் நடந்தது போல இதோ இந்நாளில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அங்கிருந்து மழை வருமா என்று எப்படி விஞ்ஞானம் கூற முடியும்? ஆனால் நீங்கள் பாருங்கள், அங்கிருந்து மழையை எப்படி கொண்டு வர வேண்டும் என்பதை தேவன் அறிந்திருந்தார். அவர் பூமி எழுச்சி உண்டாகும்படி செய்த காரணத்தால் அல்லது யாரிடமாவது அணுசக்தி இருந்து அதை அவர்கள் தூக்கி எறிந்து பூமியின் சில பாகங்களை வெடித்தற்கு செய்திருக்கலாம். அது பூமியை பின்னோக்கியவாறு சுழல் செய்து அதனுடைய சுழற்பாதையிலிருந்து அதை வெளியே தள்ளியதால் இப்பொழுது அது பின்னாக சாய்ந்திருக்கிறது. அவைகள் அதை செய்த போது பூமியின் உஷ்ணமும் பூமியின் குளிர்ச்சியும் சூரியனிலிருந்து தூர விலகி மேலே மேகம் உண்டாக காரணமாயிருந்தது. அவர் யெகோவா யீரே, அவருடைய வார்த்தை உரைத்துள்ள எந்த காரியத்தையும் அவர் தமக்கென்று ஏற்பாடு செய்து கொடுக்க முடியும். இப்பொழுது அவர் தமக்கென்று ஒரு சபையை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அவர் என்னை உடையவராக இருக்க வேண்டியதில்லை, அவர் உங்களை உடையவராக இருக்க வேண்டியதில்லை, இல்லை அவருக்கு வேண்டியதில்லை, அவர் அதை உடையவராக இருக்க வேண்டியதில்லை. அவரே உண்டாக்கிக் கொள்ள முடியும். வேறு யாரோ உங்களுடைய ஸ்தானத்தை எடுத்துக் கொள்ள முடியும். உங்களுடைய கிரீடத்தை வேறு யாரும் எடுத்துக் கொள்ளாதபடிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள். அவர் நம்மை உடையவராக இருக்க வேண்டியதில்லை, ஆனால் நாம் அவரை உடையவராக இருக்க வேண்டும். நீங்கள் என்னைக்குமாய் ஜீவிக்க நீங்கள் அவரை உடையவராக இருக்கத்தான் வேண்டும். ஏனென்றால் பேதுரு கூறினது போல அவர் ஒருவர் மட்டுமே இருக்கிறார். அவர் நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ என்றார். அப்பொழுது அவர்களுக்கு அவர் சத்தியத்தை எடுத்துரைக்க துவங்கினார். அவர்களுடைய எல்லா வியாதிஸ்தர்களையும் அவர் சுஸ்தமாக்கி கொண்டிருந்த போது அவர் ஒரு மகத்தான மனிதராய் இருந்தார். ஓ, அவர் அடையாளங்களை உடையவராய் அற்புதங்கள் அவரை பின்தொடர்ந்து கொண்டிருந்த போது அவர் ஒரு மகத்தான மனிதனாய் இருந்தார். ஆனால் அவர்களுக்கு சத்தியத்தை அவர் கூற துவங்கின போது அப்பொழுது என்ன சம்பவித்தது? அப்பொழுது அவர் ஒரு மூட மதாபிமானியாக கருதப்பட்டார். அவர்கள் அவரிடமிருந்து தூரம் சென்று விட்டனர். அவர் சீஷர்களிடம் சுற்றி திரும்பினார். நினைவு கட்டும், அவர் தனித்து செயல்படுபவராயிருந்தார். ஏனென்றால் அவர் தேவனாயிருந்தார். அவர் சுற்றி திரும்பி நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ என்றார். பேதுரு, ஆண்டவரே, நாங்கள் யாரிடத்தில் போவோம், நாங்கள் எங்கே போவோம்? ஏனென்றால் நித்திய ஜீவ வசனங்களை உடையவராய் நீர் இருக்கிறீரே, நாங்கள் இதை குறித்து நிச்சயமுடையவர்களாயிருக்கிறோம் என்றார். புரிகின்றதா? அதை பற்றிய நிச்சயமின்மையே இல்லை. அதை உடைய ஒருவராய் நீர் இருக்கிறீர் என்ற நிச்சயமுள்ளவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு உபதேச காற்றினாலும் அடிபட்டு அலங்கரிக்கப்படுகிறதில்லை. நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவரும் தேவன் தனக்குள்ளே சரி தன்னுடனே இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய மாட்டான். நிக்கதேமுவும் அதே கூத்தை கூறினான். அப்படியானால் இப்பொழுது நாம் நோவாவை கூறுவோமாக. நோவா கேட்டுக் கொண்டிருந்தது விளங்காத சத்தமாக இருந்ததா? இல்லை ஐயா, அது சரியானதா இருந்தது. நாம் ஜல பிரளய அழிவை உடையவர்களாயிருந்தோம். முழு உலகமும் அழிக்கப்பட்டது. தேவன் அவர் கூறியிருந்த விதமாகவே சரியாக தண்ணீரை அனுப்பினார். ஏன்? தேவனுடைய வார்த்தை அந்த விதம் கூறியிருந்தது. விஞ்ஞானம் அமிழ்ந்து அழிந்தது. பாருங்கள், நோவாவை காப்பாற்றின அதே காரியம் அவனுடைய குறை காண்பவர்களை கொண்டு போட்டது. உங்களுக்கு தெரியுமா? அதே தண்ணீர். தண்ணீரே இல்லாமல் இருந்திருந்தால் நோவா காப்பாற்றப்பட்டிருக்க முடியாது. மிதந்த ஒன்று பேழையாயிருந்தது. பேழையை மிதக்க செய்த அதே காரியம் குறை காண்போரை மூழ்கடித்தது. இன்றைக்கு அதே பரிசுத்த ஆவியை குறித்து ஜனங்கள் கேலி செய்து கொண்டிருக்கிறார்கள். அது சபையை ரட்சித்து குறைபடுத்துகிறவர்களை ஆக்கிரை தீர்ப்புக்குட்படுத்தும் அதே காரியம். பாருங்கள், அதே காரியம். எது காப்பாற்றுகிறதோ அதுவே கொல்லுகிறது. எது விசுவாசியை ரட்சிக்கிறதோ அதுவே விசுவாசியை ஆக்கிரை தீர்ப்புக்குட்படுத்துகிறது. அது உண்மை. எனவே நீங்கள் பாருங்கள், தேவனுடைய வார்த்தையில் விசுவாசமுள்ளவர்களாயிருங்கள். அந்த ஒரு காரியத்தின் மேல் நீங்கள் நின்று அது நிச்சயம் உள்ளது என்று அறிந்து கொள்ள முடியும். தேவன் கூறுகிறது என்னவோ அதுவே நிச்சயம் உள்ளது. அதை வெறுமன விசுவாசியுங்கள். இப்பொழுது மோசேயின் நாட்களில் நாம் இன்னொரு நபரை எடுத்துக்கொள்வோம். இப்பொழுது மோசே இஸ்ரவேலை விடுவிக்க கல்வி திட்டத்தின் மூலம் முயற்சிக்க வேண்டியதா இருந்தது. அவன் ராணுவ திட்டங்களின் மூலம் முயற்சிக்க வேண்டியதா இருந்தது. ஏனென்றால் அதை செய்யவே அவன் பிறந்திருந்தான் என்பதை அவன் அறிந்திருந்தான். அது அவனது செய்வதற்கான நேரமாயிருந்தது. ஆனால் அவன் தன்னுடைய சொந்த வழியில் அவனுடைய கல்வியினால் அவனுடைய பெரிய சங்கத்தை உருவாக்குவதனால் அல்லது மற்ற ஏதோ காரியத்தினால் அதிலிருந்து ஒரு ராணுவ வெற்றி வாய்ப்பு நிலையை உண்டு பண்ண முயற்சித்தான். அவன் தன்னுடைய சொந்த வேதசாஸ்திரத்தில் தோல்வி கண்டான். இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். ஆனால் ஒரு நாள் தேவன் ஒரு பத்தி அறிகிற முச்சடியின் அருகே அவனை பற்றி பிடித்துக் கொண்டார். தேவன் எப்படி பகுத்தறிவிற்கு ஒவ்வாததை அந்த மனிதருக்கு செய்தார் என்பதை நோக்கி பாருங்கள். இப்பொழுது தேவன் பற்றி அறிகிற முச்சடியின் அருகில் அவனை இழுத்து அவர் அவனுடன் பேசினார். இப்பொழுது அதற்கு முன்பு தேவன் அவனுடன் பேசினதே இல்லை. அவன் அதை வெறுமன ஒரு புத்தகத்தில் இருந்து படித்தறிந்திருந்தான். எனவே தேவன் அவனோடு பேசினார். அந்த காரணத்தினால் தான் நோவா தான் என்னத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தான் என்பதை அறிந்திருந்தான். தேவன் அவனோடு பேசினார். அப்படித்தான் அவன் அறிந்திருந்தான். அவன் அதை தேவனிடத்திலிருந்து கேட்டிருந்தான். புரிகின்றதா? இப்பொழுது ஒரு நாளில் ஒன்றுமே இல்லாதிருந்த போது மோசே பயிற்சிக்கப்பட்ட மெருகேற்றப்பட்ட அவன் ஒரு சிறந்த அறிவாளியா இருந்தான். என்னே, அவன் ஒரு ராணுவ மனிதனாக இருந்தான். அவன் என்னுடைய எல்லா அறிவு திறமையினாலும் நான் ஒரு தத்துவ முனைவர் பட்டத்தையும் ஒரு டிடிடி இரண்டு எல்லையையும் மற்றும் ஆராய்ந்து பார்க்க முடிந்த எல்லா டிடியையும் பெற்றிருக்கிறேன். ஆனால் இப்பொழுது நிச்சயமாக இதை எப்படி செய்ய வேண்டும் என்று நான் அறிவேன். ஏனென்றால் நான் எகிப்தின் அறிவாற்றலா இருக்கிறேன் என்று நினைத்தான். நீ என்ன ஞானத்தையுடனா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. அது தேவனிடத்திற்கு வரும்பொழுது அதனால் எந்த பயனும் இல்லை. அது மூடத்தனமாய் உள்ளது. உங்களுடைய அறிவாற்றல்கள் தேவனுக்கு மூடத்தனமாய் இருக்கின்றன. புரிகிறா? ஏனென்றால் உங்களுடைய வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று தேவன் கூறுகிறார். புரிகிறதா? ஆகையினால் உங்களுடைய சிறந்த அறிவாற்றல்கள் பவுல் கூறினது போல, ஞானத்தில் செய்கிறது போல, நான் நயவசனிப்புள்ள வார்த்தைகளினாலே உங்களுக்கு வார்த்தையை பிரசங்கிக்கும்படி உங்களிடத்துக்கு வரவில்லை. ஏனெனில் நான் அதை செய்திருந்தால் உங்களுடைய நம்பிக்கை அதன் மேல் கட்டப்பட்டிருக்கும். இப்பொழுது பவுலினால் அதை செய்ய முடியும். ஏனென்றால் அவன் ஒரு அறிவுத்திறம் வாய்ந்த மனிதனாக இருந்தான். அவன் நான் அதை செய்ய முடியும் என்றான். ஆனால் அது என்னவா இருந்தது? நீங்கள் மனுஷனுடைய தத்துவத்தின் மேல் நின்றிருப்பீர்கள். ஆனால் உங்கள் விசுவாசம் தேவனில் நிலைத்திருக்கும்படி பரிசுத்த ஆவியினால் நான் வல்லமையிலும் உயிர்த்தெழுதலும் உங்களிடத்திற்கு வருகிறேன் என்றான். அதுதான் காரியம். ஏனென்றால் அந்த மற்ற ஒன்று ஒரு விளங்காத சத்தமாக இருக்கிறது, ஆனால் அது நிச்சயமானதாக இருக்கிறது, உண்மை, நல்லது. அப்பொழுது நோவா அதை உடனே இருந்து, என்னை மன்னிக்கவும், மோசே விளங்காத சத்தத்தினாலும் தன்னுடைய வேத சாஸ்திரத்தினாலும் முயற்சித்திருந்தான். அவனுடைய கல்வி அது நிச்சயமற்றதாக இருந்தது. ஆனால் ஒரு நாள் அவன் ஒரு நிச்சயமான சத்தத்தை கேட்டான். ஓ, இப்பொழுது நான் பக்தி பரவசம் அடைகிறேன். ஆம், அவன் ஒரு நிச்சயமான சத்தத்தை கேட்டான். ஏனென்றால் அவன் ஒரு ஒளி ஒரு முச்சடியில் தொங்கிக் கொண்டிருப்பதை கண்டான். உன் பாதரட்சைகளை கயிற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். அவர், என் ஜனங்களிடம் கூக்குரலை கேட்டேன், நான் என் வார்த்தையை நினைவு கூறுகிறேன் என்றார். ஆமென். அதை பற்றிய நிச்சயமின்மையே கிடையாது. நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவர்கள் எல்லோரிடமும் கூறினதை நினைவு கூறுகிறேன். நான் என்னுடைய வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுகிறேன். நான் அவர்களை மறப்பதில்லை. நான் அந்த ஜனங்களின் கூக்குரலை காண்கிறேன். நேரம் சமீபமா இருக்கிறது. மோசே, நான் உன்னை அனுப்பப் போகிறேன் என்றார். மோசே, நான் எப்படி திரும்ப போக முடியும் என்றார். கவனியுங்கள், நிச்சயமாக உன்னோடு இருப்பேன். அதை குறித்த நிச்சயமின்மையே கிடையாது. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். புரிகின்றதா? நான் உன்னோடு இருப்பேன். அதை பற்றிய நிச்சயமின்மையே இல்லை. நான் உன்னோடு இருப்பேன். அநேக ஆண்டுகள் கழித்த அவர் யோசுவாவிடம், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்றார். அந்த பெரிய மதில் பட்டணங்களை நான் எப்படி கைப்பற்றப் போகிறேன்? அதற்காக நீ கவலைப்பட வேண்டியதில்லை. நான் மோசையோடு இருந்தேன், நான் உன்னோடு இருப்பேன். உங்கள் காலையில் இருக்கிற ஒவ்வொரு இடமும் உங்கள் சுதந்திரமாக இருக்கிறது. வெறுமனை நடந்து செல்லுங்கள். புரிகிறதா? உன்னுடைய ஜீவிய காலம் எல்லாம் ஒன்று முழுக்க முன்பாக நிற்கப் போவதில்லை. அதை குறித்து நிச்சயமின்மையே கிடையாது. நான் உன்னோடு இருப்பேன். தேவன் மோசையின் இடத்தில், நான் நிச்சயமாக உன்னோடு இருப்பேன் என்றார். இப்பொழுது ஒரு மனிதன் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் பொழுது நேராக தேவனுடைய வார்த்தையை கேட்கிறான் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்பொழுது நீங்கள் அதை கேட்க முடியும். நீங்கள் நல்லது, தேவனை சந்திப்பதற்கு வந்திருக்கிறார் என்று கூறுகிறீர்கள். ஆமையா, நான் இங்கேயே அமர்ந்து இப்பொழுதிலிருந்து 10, 20, 30, 50 வருடங்களாக பிரசங்கப்பிடத்திலேயே நான் விழுந்து மறிக்கும் வரை பிரசங்கிக்க முடிந்தாலும், தேவன் உங்களுக்கு வார்த்தையை வெளிப்படுத்துகிற வரை நீங்கள் அதை ஒருபோதும் கேட்கவே மாட்டீர்கள். நீங்கள் உங்கள் இருக்கையிலேயே அமர்ந்திருக்கலாம். நீங்கள் ஒரு பத்தி எறிகிற முச்சடி அருகில் இருக்க வேண்டியதில்லை. ஒரு கால் நீங்கள் இருப்பதை நீங்கள் நினைக்கிறதை காட்டிலும் நீங்கள் அருகாமையில் இருக்கலாம். வெறுமன அங்கேயே உட்கார்ந்திருங்கள். தேவன் வார்த்தையில் உங்களிடத்தில் பேசட்டும். நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த விதமான ஜீவியத்தை நான் விட்டுவிட்டு நான் நேர்மையாக இருக்க வேண்டும். அதுவே தேவன். தேவன் தம்முடைய வார்த்தையில் இருந்து தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். நான் என் ஜீவியத்தை தேவனோடு சரிபடுத்தியாக வேண்டும். அதுவே தேவன். அது தேவன், நிச்சயமாக. என்றோ ஒரு நாள் நான் மறிக்கத்தான் வேண்டும். நிச்சயமாக நீங்கள் மறிக்கப் போகிறீர்கள். நான் நியாயத்தீர்ப்பிலே பதில் கூற வேண்டியவராய் இருக்கிறேன். நிச்சயமாக நீ நியாயத்தீர்ப்பிலே பதில் கூற போகிறாய். அப்படியானால் உன்னுடைய நியாயத்தீர்ப்பு எங்கே? இரக்கமே உனக்கு இல்லாத அப்பால் உள்ள சிங்காசனத்திலா, அல்லது நீ இரக்கம் பெறக்கூடிய இங்குள்ள சிங்காசனத்திலா? இப்பொழுது நீ தெரிந்து கொள்ள வேண்டியவராய் இருக்கிறாய். அது ஏதேன் தோட்டத்தில் இருந்ததை போன்றே ஜீவனுடைய ஒன்றும் மரணத்தை உடைய ஒன்றுமான ஒரு விருட்சமாய் அது இருக்கிறது. அது தள்ளி போட்டால் அங்கேயே நீ மறிப்பாய். இப்பொழுது அதை எடுத்துக்கொண்டால் நீ ஜீவிப்பாய். இப்பொழுது நீயே நியாயாதிபதியாய் இருக்கிறாய். பாருங்கள், நீயே நியாயாதிபதியாய் இருக்க வேண்டிய ஒருவனாய் இருக்கிறாய். இப்பொழுது நீயே நியாயாதிபதி, ஆனால் அப்பொழுதோ அவர் நியாயாதிபதி. நீ அதை விரும்பினாலும் அல்லது விரும்பாமல் போனாலும் இப்பொழுது நீயே நியாயாதிபதியாய் இருக்கிறாய். நீ அதை ஏற்றுக்கொண்டாலும் அல்லது ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அப்பொழுது அவரே நியாயாதிபதி. எனவே நீ என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய் என்பதை நீயே உன்னுடைய சிந்தையில் தீர்மானிக்க வேண்டியவனாய் இருக்கிறாய். ஆனால் அது உன்னை பொறுத்ததா இருக்கிறது. ஆதாமும் ஏவாளும் போல ஒவ்வொரு மனிதனுக்கு முன்பாகவும் ஒவ்வொரு நபருக்கு முன்பாகவும் சரியானதும் தவறானதும் வைக்கப்பட்டுள்ளது. நீயே உன்னுடைய சிந்தையில் தீர்மானிக்க வேண்டியதாய் இருக்கிறது. நிச்சயமாக நான் உன்னோடே இருப்பேன். நான் எப்படி திரும்பிச் சென்று என் முதலாளியிடம் நான் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டேன் என்று கூறுவேன்? நிச்சயமாக நான் உன்னோடே இருப்பேன். என் நீசத்தனத்தை நான் விட்டுவிடப் போகிறேன் என்று நான் எப்படி என் கணவனிடம் கூறுவேன்? நான் எப்படி அதை செய்வேன்? நிச்சயமாக நான் உன்னோடே இருப்பேன். நான் தவறாக ஜீவித்தேன், நான் இந்த காரியங்களை தவறாக செய்துள்ளேன் என்று எப்படி என்னால் என் மனைவிடம் கூற முடியும்? என்னால் எப்படி இதை செய்ய முடியும்? என்னால் எப்படி மீண்டும் என்னுடைய குடும்பத்தினர் முன்னால் இருக்க முடியும்? நான் சபித்ததையும் தொடர்ந்து செய்ததையும் செய்திருந்த காரியங்களையே நான் செய்திருக்கிறதை அவர்கள் அறிந்திருக்கும் போது திரும்பி போய் நான் ஒரு கிறிஸ்தவன் என்று அவர்களிடம் கூறினால் அவர்கள் எப்படி என்னை நம்புவார்கள்? நிச்சயமாக நான் உன்னோட இருப்பேன் என்று தேவன் கூறினார். நீ நினையாத காரியங்களை நீ செய்யும்படி அது செய்யும். மோசேயை நோக்கி பாருங்கள், அது அவனை எவ்வளவு தீவிரமாக செயல்படும்படி செய்தது. 80 வயதான அந்த மனிதன் அவர் என்ன செய்தான்? நீங்கள் நல்லது சகோதரன், நான் நடுத்தர வயதுடனாகிவிட்டேன், ஒரு வயோதிபனாகிவிட்டேன் என்கிறீர்கள். நீங்கள் எவ்வளவு வயதானவராக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, அது ஒரு காரியத்தையும் செய்வதற்கில்லை. தேவன் உன்னிடம் பேசுவதற்கு உன்னை போதுமான அளவு உன்னை அமைதியாக்கும் நாளில் நீ அவருடைய வார்த்தையை கேட்க முடியும். உன்னுடைய வயதை குறித்து கவலை இல்லை, அதுவே அவர் உன்னுடன் பேசிக் கொண்டிருக்கிற நாளாயிருக்கிறது. சகோதரன் பிரணாம், நான் அதை எப்படி செய்ய முடியும்? 80 வயதான மோசேயை நோக்கி பாருங்கள், எகிப்து முழு உலகத்தையும் என்று கீழ்ப்படுத்தியிருந்தது. அவர்கள் தங்களுடைய சொந்தக்காரத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் தங்களுடைய எல்லா ராணுவ ரகசியங்களையும் ஒவ்வொன்றையும் வைத்திருந்தனர். மோசே தன்னுடைய மனைவியை ஒரு சிறிய வயதான கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி அவளுடைய இடுப்பின் மேல் கெர்சோமை வைத்தான். இதோ அடுத்த நாள் காலை அவன் தன்னுடைய கரத்தில் ஒரு கோலான தறியுடன் இந்த விதமான வெண்மையான நரைத்த தாடி தொங்கிக் கொண்டிருக்க ஒரு கால் தன்னுடைய வடிக்கை தலை அதை போன்று பிரகாசித்துக் கொண்டிருக்க புறப்பட்டு செல்கிறான். இந்த வயதான கோவேறு கழுதை அங்கே நடந்து சென்று கொண்டிருக்க இந்த வயதான கோவேறு கழுதை நெடுகிலும் எடுத்து சென்றான். தேவனுக்கு மகிமை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று அவன் உறக்க சத்தமிட்டுக் கொண்டே இருந்தான். யாரோ ஒருவர் மோசே நீ எங்கே போய் கொண்டிருக்கிறாய் என்று கூற எகிப்துக்கு சென்று அதை கைப்பற்ற போகிறேன் என்றான். எவ்வளவு கேலித்தனமான காரியம்! ஆனால் ஒரு மனிதன் தேவனிடம் பேசுகிற போது தேவனுடைய சத்தத்தை அவனுக்குள்ளாக பெற்றிருக்கும் போது தேவனுடைய வார்த்தை அவனுக்குள்ள இருக்கும் போது நீங்கள் எண்ணிலும் யோவான் 15 நீங்கள் எண்ணிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். புரிகின்றதா? நிச்சயமின்மையே கிடையாது, அது செய்யப்படும், அது உண்மை. நிச்சயமின்மையே இல்லை. மோசே நீ எப்படி, மோசே தேவனிடம் நான் அதை எப்படி செய்ய போகிறேன்? ஒரு மனிதனின் படையெடுப்பா இருக்குமே, 80 வயதான ஒரு வயோதிப மனிதனாகிய என்னால் எப்படி முடியும்? எப்படி நான் இங்கே அந்த மகத்தான பெரிய லட்சக்கணக்கான மனிதர்களின் ராணுவத்தண்டை போகப் போகிறேன்? எப்படி அதை கைப்பற்றுவேன் என்று கூறியிருப்பான். நிச்சயமாக நான் உன்னோட இருப்பேன். அவன் அறிய வேண்டி இருந்தது அவ்வளவுதான். இதோ அவன் போகிறான். அவன் போய்கொண்டே இருக்கிறான். அவன் அதை கைப்பற்றவும் செய்தான். ஏன்? அவன் கேட்ட சத்தம் சரியானது என்று அவன் நிச்சயமுடனாக இருந்தான். இந்த காலையில் நீங்கள் கேட்கிற சத்தம் சரியானதா இருக்கிறது, ஏனென்றால் அது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. எரிகிற அக்கறி சூழலிலே எபிரேய பிள்ளைகள் அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்பதை அவர்கள் எப்படி அறிந்திருந்தனர்? அவர்கள் எங்கள் தேவனங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்றனர். அவர் அதை முன்பு ஒருபோதும் செய்ததே இல்லை. அவர் எங்களை இந்த எரிகிற அக்கறி சூழலிலிருந்து தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆனால் இருந்த போதிலும் அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று நாங்கள் நிச்சயமுள்ளவராய் இருக்கிறோம். அதை குறித்த நிச்சயமின்மையே இல்லை. நாங்கள் அவருடைய சித்தத்தை அறிந்திருக்கிறோம். ஆனால் எப்படி ஆயினும் நாங்கள் உங்களுடைய சிலையை வணங்குவதில்லை. நாங்கள் அந்த விருந்திற்கு வெளியே போகிறதில்லை. நாங்கள் அந்த சிகரெட்டுகளை புகைக்க போகிறதில்லை. நாங்கள் அந்த மதுவை அருந்த போவதில்லை. நாங்கள் அந்த பொய்களை கூறப்போவதில்லை. நாங்கள் விபச்சாரம் செய்ய போவதில்லை. நாங்கள் இனி எங்கள் மனைவிகள் மேல், இனி எங்கள் கணவர்களின் மேல் ஆதிக்கம் செலுத்தப் போவதில்லை. தேவர்களை தப்புவிக்க முடியும் என்று நாங்கள் நிச்சயமுடலாக இருக்கிறோம். நல்லது, நீங்கள் அப்படி செய்வீர்களானால் அவர்கள் உங்களை சூதாட்டத்தில் இருந்து வெளியே வீசி விடுவார்கள். அவர்கள் உங்களை மகளிர் உதவி நிறுவனத்தில் இருந்தும் சீட்டாட்ட குழுவில் இருந்தும் விலக்கி விடுவார்கள். அவர்கள் எனக்கு என்ன செய்தாலும் எனக்கு கவலை இல்லை, தேவரனை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் உங்களை பண்டைய நாகரிகம் என்று அழைப்பார்கள். உங்களுடைய தலைமுடி மீண்டுமாய் வளர்விடுங்கள். நீங்கள் அதை செய்தால் அவர்கள் அந்த நீண்ட ஆடைகளை அணிந்து ஒரு பெண்மணியை போல நடந்து கொள்கிற போது அவர்கள் என்ன செய்ய போகிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் உங்களை பண்டைய நாகரிகம் என்று அழைப்பார்கள். அவர்கள் என்ன செய்தாலும் எனக்கு கவலை இல்லை, ஆனால் தேவரனை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அதுவே இன்றைக்கு நான் பின்பற்றுகிற காரியமாயிருக்கிறது. தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார், அவ்வளவுதான். நல்லது, இந்த அடுத்த கோடைகாலத்தில் நீ குட்டை கால்சட்டை அணியவில்லை என்றால் சூசி என்ன சொல்ல போகிறாள்? சூசி என்ன கூறினாலும் எனக்கு கவலை இல்லை, தேவன் என்ன கூறுகிறார் என்பதையே நான் அறிய விரும்புகிறேன். ஏனென்றால் சூசி ஒரு விளங்காத சத்தத்தை உடையவளாயிருக்கிறாள், ஆனால் தேவனோ சரியாயிருக்கிறார். அதுவே ஒரு நிச்சயமான சத்தமாக இருக்கிறது. எனவே அவர் அவர்களை விடுவித்தார். அவன் ஒரு குழந்தையை உடையவனாய் இருப்பார் என்று தேவன் அவரிடம் கூறினார் என்று 25 வருடங்களாக காத்திருந்த பிறகும் ஆபிரகாம் எவ்வளவு நிச்சயமுடையவனாய் இருந்தான்! ஆபிரகாமை, ஒரு வகையான மனிதரை, ஜனங்கள் மத்தியில் நல்ல நற்பெயர் கொண்டிருந்தவனை உங்களால் யூகித்து பார்க்க முடிகிறதா? ஒரு நாள் தேவன் அவனிடத்தில் பேசி, ஆபிரகாமே, நான் உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாக போகிறேன், உன்னுடைய பெயரை இப்பொழுது மாற்றப் போகிறேன், உன்னை ஆபிரகாம், ஆபிராம் என்பதிலிருந்து ஆபிரகாம் என்று அழைக்கப் போகிறேன், நான் சாரா என்பதிலிருந்து சாராளுக்கு சாராள் ராஜகுமாரத்தின் அழைக்கப் போகிறேன், நான் அவருடைய பெயரை மாற்றப் போகிறேன். இப்பொழுது நீங்கள் இருவரும் நாம் பார்ப்போம். ஆபிரகாமே, நீ 75 வயதாயிருக்கிறாய், அவள் 65 வயதாயிருக்கிறாள். அவள் ஏறக்குறைய 16-17 வயதுடலாய் இருந்ததிலிருந்தே நீ அவளுடன் வாழ்ந்து வருகிறாய். ஏனெனில் அவள் உன்னுடைய ஒன்றுவிட்ட சகோதரி. நீ இவ்வளவு காலமாக அவளுடன் வாழ்ந்து கொண்டு வருகிறாய். அவள் வெறுமென ஒரு சிறுபெண்ணா இருக்கும் போதே நீ அவளை விவாகம் செய்து கொண்டாய். இருந்த போதிலும் உங்களுக்கு குழந்தையே இல்லாதிருக்கிறது. ஆனால் நான் அதை செய்யப் போகிறேன். நான் உங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுக்கப் போகிறேன். ஆபிரகாமே, நீ என்னை விசுவாசிக்கிறாயா என்றார். ஆம் கர்த்தாவே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன். நல்லது, இப்பொழுது அவர்கள் உன்னை பைத்தியக்காரன் அழைக்கப் போகிறார்கள். ஓ, அதெல்லாம் சரி கர்த்தாவே, அது பரவாயில்லை. நீங்கள் ஒரு குழந்தையை பெறப்போகிறீர்கள் என்று நீ அவர்களிடம் சொல். நல்லது, அவன் சுற்றி போய் சாராளை பற்றி பிடித்து, ஏலே, என்னவென்று உனக்கு தெரியுமா? நாம் ஒரு குழந்தையை பெறப்போகிறோம் என்றான். என்ன, ஒரு குழந்தையா? ஆம், உனக்கு எப்படி தெரியும்? தேவன் வண்ணமாய் கூறினார். ஆமே, அது உண்மை. அப்படியானால் தேனே, நாம் அதை பெறப்போகிறோம். நல்லது, இப்பொழுது நான் என்ன செய்ய போகிறேன் என்று உனக்கு தெரியுமா? நீ எனக்கு கொஞ்சம் பணம் கொடு. நான் போய் சில சிறுவர்களின் காலுறைகளை வாங்க போய் கொண்டிருக்கிறேன். நான் சில மெல்லிய நூலையும் சில ஊசிகளையும் வாங்க போகிறேன். நாம் இந்த குழந்தைக்காக ஆயத்தமாக போகிறோம் பாருங்கள். ஏனென்றால் இப்பொழுது அது பிறக்கப் போகிறது. ஆமையா? எனவே அவள் கடைக்கு சென்றார். அவர்கள் மருத்துவரிடம் சென்று, மருத்துவரே, உமக்கு என்னவென்று தெரியுமா? மருத்துவமனையை நீ ஆயத்தமாக வைக்க விரும்புகிறோம். நாங்கள் ஒரு குழந்தையை பெறப்போகிறோம் என்று கூறுவதை நான் கேட்கிறேன். நீங்கள் உங்களுடைய பெயர் என்னவென்று நீங்க கூறுகிறீர்கள்? ஆபிரகாம். ஆமையா, என்னை மன்னிக்கவும். நீங்கள் பாருங்கள், நான் இன்றைக்கு ஒரு அவசர வேலையில் இருக்கிறேன். திரும்பி போய் நீங்கள் அதிகாரிகளை அனுப்பி அந்த வயதான மனிதனுடைய மூளையை பரிசோதிப்பதாம். ஏன், அவர் 75 வயதுடன் இருக்கிறார். அந்த ஸ்திரீ அங்கே அவளுடைய தோளின் மேல் ஒரு சிறு சால்வியுடன் ஒரு பாட்டியை போல உட்கார்ந்து கொண்டிருக்கிறாளே, அவள் ஒரு பிள்ளையை பிறக்கப் போவதாக கூறினாள். ஏன், அது அங்கே கோபுரம் உள்ள ஸ்நேயர் தேசத்திலிருந்து வந்த தேராகுவின் குமாரன் அல்லவா? இல்லையா, அது அவனுடைய குமாரன் தானே? ஆம் என்கிறார். நல்லது, வயதான ஏழை நபர் மிகவும் அதிகமான வெயிலில் வெளியே சென்றிருப்பான். அவன் வெயிலில் வெப்பத்தால் தாக்கப்பட்டிருக்கிறான். அவன் கொஞ்சம் பைத்தியமாயிருக்கிறான், புரிகின்றதா? ஆம். ஆனால் அது ஒரு விலங்கான சத்தமாயிருக்கிறது. ஆனால் ஆபிரகாம் ஒரு நிச்சயமான சத்தத்தை உடனாயிருந்தான். தேவனவாறு கூறியிருந்தார். நல்லது, அதிகாரிகளோ, அவன் ஒரு விசுவாசமுள்ள வயதான மனிதனாக இருந்து வருகிறான். அநேக முறைகள் அவன் விதவைகளுக்கு பொருட்கள் வழங்குவதை நான் அறிவேன். அவன் பொருட்களை கொடுக்கிறான். அவள் மிகவும் தயவுள்ளவள். நான் அவர்களை அடைத்து வைக்க அல்லது வேறெந்த காரியத்தையும் செய்ய விரும்பவில்லை. நாம் அவர்களை அங்கே அந்த மரத்திற்கு எதிரே அவர்களை விலங்கிட்டு வைக்க வேண்டாம். அதை போன்ற காரியங்களால் அவர்கள் மிகவும் மோசமாகி விடுவார்கள். நான் உங்களுக்கு கூறுவது, நாம் வெறுமன அவர்கள் மேல் ஒரு கண் வைத்திருப்போம், உங்களுக்கு தெரியும் என்று கூறினர். அவர்கள் அவர்களை கவனித்துக் கொண்டே வந்தனர். என்ன ஒரு விளங்காத சத்தம்! ஆனால் ஆபிரகாம் அந்த சத்தம் நிச்சயமானது என்பதை அறிந்திருந்தான். எனவே அவன், முதல் மாதம் கடந்துவிட்டது, நீ எப்படி உணர்கிறாய்? தேனே, ஏதாவது வித்தியாசமா என்றான். இப்பொழுது நினைவிருக்கட்டும், பெண்களே, நீங்கள் 28 நாட்கள், அவளதை நீண்ட காலத்துக்கு முன்பே ஏறக்குறைய 40 வயதான போதே கடந்து விட்டாள். இங்கே அவள் 65 வயதாக இருந்தாள். தேனே, நீ எப்படி உணர்கிறாய்? நல்லது அன்பே, எந்த வித்தியாசமும் இல்லை. தேவனுக்கு மகிமை. நாம் எப்படி ஆயினும் அதை பெறப்போகிறோம். நிச்சயமின்மையே இல்லை, நிச்சயமாக நான் உறுதியாயிருக்கிறேன். ஆமையா, நாங்கள் அதை பெறப்போகிறோம் என்று நான் நிச்சயமாக இருக்கிறேன். ஆபிரகாமே, நீ அதை பெற்றுக் கொள்ளப் போகிறாய் என்று எப்படி அறிவாய்? தேவனவண்ணமாய் கூறினார். எப்படி ஆயினும் அதை பெற்றுக் கொள்ளப் போகிறோம். நல்லது, 2 3 முதல் வருடம். தேனே, ஏதாவது வித்தியாசமாய் உணர்கிறாயா? இல்லையே, இன்னும் ஒன்றுமே சம்பவிக்கவில்லையா? இல்லை இல்லை. நல்லது, தேவனுக்கு மகிமை. எப்படி ஆயினும் அதை பெறப்போகிறோம். ஆபிரகாமே, உனக்கு ஒரு குழந்தை பிறக்கப் போவதாக நீ கூறினாய் என்று நான் கேள்விப்பட்டேன். அது ஒரு விளங்காத சத்தம், புரிகின்றதா? ஆனால் ஆபிரகாமோ இந்த சத்தங்கள் அனைத்தையும் அடக்கியிருந்த மற்றொரு சத்தத்தை கேட்டிருந்தான். தேவனுக்கு மகிமை. நான் எவ்வளவு காலம் கத்திருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, எப்படியும் அதை பெறப் போகிறேன். ஆபிரகாமே, நீ எப்படி அறிவாய்? தேவன் வண்ணமாய் கூறினார். இப்பொழுது அவர் தேவன் இறங்கி வந்து உன்னிடம் பேசினாரா? ஆம். நீ எப்படி அறிவாய்? நான் அவர் பேசுவதை கேட்கட்டுமே. அவர் என்னிடம் பேசினார், உன்னிடம் அல்ல. நல்லது, தொடர்ந்து போ, தொடர்ந்து போ. நீ வயதான விசுவாசி, நீ எப்படியும் விசுவாசிப்பதில்லை. நான் அவரை விசுவாசிக்கிறேன் பாருங்கள். ஆகையால் அப்படியே தொடர்ந்து போய்கொண்டே இருங்கள். அதுதானது, எப்படியும் ஒரு குழந்தையை பெறப்போகிறோம். 25 கடந்தன. ஆனால் அந்த நேரம் வருவதற்கு முன்னர் அவர்கள் பரியாசம் செய்து கொண்டும் சிரித்துக் கொண்டும் இருந்தனர். தேவன் என்னவென்று உனக்கு தெரியுமா? நான் அவர்களிடமிருந்து உன்னை தூர கொண்டு செல்லப் போகிறேன். உன்னுடைய எல்லா துணிகளையும் பொருட்களையும் மூட்டை கட்டிக்கொண்டு ஆயத்தமாக அந்த அவிசுவாசிகளின் கூட்டத்திலிருந்து உன்னை வேறுபிரித்துக் கொண்டு வெளியேறு. நான் உனக்கு ஒரு சிறு சபையை அங்கே கொடுக்கப் போகிறேன். சில ஜனங்கள் உன்னை விசுவாசிப்பார்கள். அந்த பழைய குளிர்ந்து போன சடங்காச்சாரமான ஸ்தாபனத்திலிருந்து விலகி போ, இங்கிருந்து வெளியேறு, என்னோடு தனியாக நட என்றார். அவன் தன்னை எல்லா அவிசுவாசத்தினின்றும் பரிபூர்ணமாக பிரித்துக் கொள்ளும் வரை தேவன் அவனை ஒருபோதும் ஆசீர்வதிக்கவே இல்லை. நீங்களும் அப்படியே செய்யும் வரை தேவன் உங்களை ஒருபோதும் ஆசீர்வதிக்கவே மாட்டார். எல்லா பழைய மூடத்தனங்களையும் உங்களில் இருந்து எடுத்து போடுங்கள். அது இவ்விதமாயிருக்கலாம், அது இல்லாமல் இருக்கலாம் என்பவைகளை உதைத்தள்ளுங்கள். நீங்கள் இந்த காலையில் ஜெபிக்கப்படுவதற்காக வருவீர்களானால் நீங்கள் ஒரு உண்மையான விசுவாசத்தோடு வாருங்கள். தேவன் அவண்ணமாய் கூறினார், அது அதனை தீர்த்து வைக்கிறது. அதுதானது, தேவன் அவண்ணமாய் கூறினார், அங்கே அதற்கு இருக்க வேண்டியதே அவ்வளவுதான். தேவன் அவண்ணமாய் கூறினார், அவர் அதை கூறினார், அது அதனை தீர்க்கிறது. அதை பற்றி சிந்திக்கவோ அதை குறித்து இனிமேல் குழப்பிக்கொள்ள வேண்டியதில்லை. சரி, இப்பொழுது 25 வருடங்களுக்கு பிறகு ஆபிரகாம் இப்பொழுது வயதான மனிதனாகிவிட்டிருந்தான். அவன் 100 வயதானவனாயிருந்தான். சாராள் 90 வயதுடலாயிருந்தாள். இப்பொழுது அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். சிறிய பாட்டி ஒரு சிறு சால்வையை அவளுடைய தோல்மை போட்டுக்கொண்டு ஒரு தொப்பியுடன் இருந்தாள். பாட்டனார், உங்களுக்கு தெரியும் இதை போன்று. தேனே, நீ எப்படி உணர்கிறாய்? ஒரு வித்தியாசமும் இல்லை. எப்படியும் அதை பெறப்போகிறோம். தேவனுக்கு மகிமை. ஒரு நாள் இதோ 3 புருஷர் நடந்து வருவதை அவன் காண நேர்ந்தது. அவர்கள் கீழே உட்கார்ந்தனர். அவர்களில் இருவர் பிரசங்கிக்க சோதோமுக்கு சென்று விட்டனர். அவர், ஆபிரகாமே, உன் மனைவி சாராள் எங்கே என்றார். ஓ, என்ன? இப்பொழுது நினைவில் வையுங்கள், இயேசு அது மீண்டும் சம்பவிக்கும் என்று கூறினார். உங்களுக்கு தெரியுமா, அதே தூதன். அவன் அவர்கள் தூதர்கள் என்று அடையாளம் கண்டுகொண்டான். புரிகின்றதா? அவன் அந்த சத்தத்தை கேட்டிருந்தான். அந்த மனிதன் பேசுகிறதை அவன் கேட்டபோது அதை குறித்த ஏதோ ஒன்று இருந்தது. அதாவது அது அதே சத்தமாக இருந்தது என்பதை அவன் அடையாளம் கண்டுகொண்டான். புரிகின்றதா? அவன் அது அதே ஒருவர் என்பதை அறிந்து கொண்டான். அவன் சாராளே என்றான். உள்ளே நடுவி சென்று, தேனே, அங்கே வேகமாக போய் உண்மையாகவே சீக்கிரமாக அடுப்பங்கரையும் தூசியை தட்டிவிட்டு கொஞ்சம் மாவை திரட்டி கொஞ்சம் பிசைந்து அந்த செருகு கட்டை எடுத்துக்கொள். அந்த மாவை அந்த கறித்தட்டில் அந்த பழைய சலடையில் வை என்றான். உங்களுக்கு அவைகள் நினைவிருக்கிறதா? கொஞ்சம் மாவில் இருந்து சலித்தல், கெண்டக்கீராகிய உங்களில் எத்தனை பேருக்கு நினைவிருக்கிறது? நல்லது, என்னே, உங்களுக்கு நினைவிருக்க வேண்டும். அம்மா அந்த பழைய பொருளை எடுத்து பேங்க் 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 என்று அடித்து அதை தேய்த்து பேங்க் 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 என்று அந்த மாவை அரித்தெடுத்து சில அடைகளை செய்து தருவார். பின்னர் பழைய இறைச்சி தோள்களை கொதிக்க வைத்து பொறிக்கும் சட்டியில், உங்களுக்கு தெரியுமே, அல்லது அப்பம் சுடும் சட்டியில், அதில் அந்த கொழுப்பை ஊற்றுவார்கள். கருப்பு கண் பட்டாணியும் சிகப்பு முள்ளங்கி கீரைகளும் சாப்பிட மிகவும் நன்றாயிருக்கும். எனவே அப்பொழுது ஆப்பிள் பழரசம் கெட்டியாகும் போது காடியாக ஆகிவிடும். உங்களுக்கு தெரியும், அதன் மேல் கொஞ்சம் காடியை ஊற்றினால் அது அதன் மேலுள்ள எல்லா காய்ந்த கடின பகுதிகளையும் மெருதுவாக்கிவிடும். அது நன்றாயிருக்கும். எனவே அப்பொழுது சாராள் இதை போன்ற கல்லின் மேல் இந்த அப்பங்களை சுட்டுக் கொண்டிருப்பதை நான் காண்கிறேன். ஆபிரகாம் வெளியே சென்று அவன் ஒரு சிறிய கொழுத்த கன்றை எங்கே இருந்து கொண்டு வரலாம் என்று தேடி பார்த்து அதை கொன்று உள்ளே கொண்டு வந்து அதை ஆயத்தப்படுத்தினான். அங்கே வெளியே சென்று அந்த மனிதரை குறித்து ஏதோ ஒன்று இருக்கிறது, நான் இதற்கு முன்பே அந்த சத்தத்தை கேட்டிருக்கிறேன். அவருடைய ஆடை முழுவதிலுமே அவர் தூசி படிந்தவராக இருக்கிறார் என்று நான் அறிவேன். அவர் அங்கே உட்கார்ந்து கொண்டு அவருடைய முகத்தை தேய்த்துக் கொண்டு அப்படியே சுத்தமுற்று பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் நான் உங்களுக்கு கூறுகிறேன், நான் அந்த சத்தத்தை அறிவேன். ஏனென்றால் அது ஒரு விளங்காத சத்தம் அல்ல. காரணம், 25 வருடங்களுக்கு முன்பு நான் அதை கேட்டிருக்கிறேன். தேனே, இந்த காலத்தில் நாம் எல்லாவற்றையும் விசுவாசிக்கும்படி நம்பிக்கை கொண்டுள்ளோம். அந்த மனிதரை குறித்து ஏதோ ஒன்று உண்டு, ஏன் என்று நான் அறியேன். ஆனால் அவரை குறித்து ஏதோ ஒன்று உண்டு என்று நான் விசுவாசிக்கிறேன். சரி, எனவே அவன் அங்கிருந்து சென்று அவன் வைத்திருந்த ஈ ஓட்டியினால் எல்லா ஈக்களையும் ஷூ என்று ஓட்டினான். உங்களுக்கு தெரியும், அவர்கள் சாப்பிடுகையில் அங்கே உட்கார்ந்திருந்தான். ஆகையினால் பின்னர் கொஞ்சம் கழித்து அவர்களில் இருவர் சோதோமை நோக்கி பார்க்க தொடங்கினர். அவர்கள் அங்கு சென்று விட்டனர். ஒரு நவீன பிரசங்கியார் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அப்பொழுது அங்கே சென்றார். எனவே ஆபிரகாம் இந்த மனிதனுடன் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தான். அவரோ தன்னுடைய முதுகு கூடார பக்கமாக திரும்பியவாறு இருந்தார். அவர், ஆபிரகாமே, உன் மனைவி சாராள் எங்கே என்றார். அவளுக்கு பின்புறமாய் ஊடகத்தில் இருக்கிறாள் என்றான். ஒரு உற்பவ திட்ட காலத்தில் நான் உனக்கு வாக்களித்தபடி உன்னிடத்திற்கு திரும்ப வரப்போகிறேன் என்றார். அப்பொழுது அந்த சத்தம் நிச்சயமாக இருந்தது என்று அவன் அறிந்து கொண்டான். என்ன சம்பவித்தது? தூதன் சென்றவுடனே உடனடியாக திரும்பவும் சாராள் அழகான ஒரு வாலிப ஸ்திரீயாக மாறினாள். ஆபிரகாமின் ஒவ்வொரு வித்திற்கும் அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை காண்பித்தார். அந்த வயதான பாட்டி ஒரு வாலிப ஸ்திரீயாக மாறினாள். ஆபிரகாம் அவனுடைய முதுகில் இருந்த கூண் மறைந்து வெண்மையான தாடி மறைந்து அவர் மீண்டும் ஒரு வாலிப மனிதனாக இருந்தான். அவர்கள் 300 மைல் தூரம் உள்ள கேராருக்கு ஒரு சிறு பயணம் செய்தனர். அவர்கள் அங்கே சென்ற போது அங்கிருந்த பெலிஸ்திய ராஜாவாகிய அபிமெலேக்கு ஒரு மனைவியை தேடிக் கொண்டிருந்தான். அவன் அந்த அழகிய பெலிஸ்திய பெண்கள் அனைவரையும் நோக்கி பார்த்தான். அவர்கள் அழகாயிருந்தனர். எனவே அவன் அந்த அனைத்து பெலிஸ்திய பெண்களையும் கண்டு அங்கே சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு, நான் இவர்கள் ஒருவரையும் தெரிந்து கொள்ள மாட்டேன், மற்ற ஏதோ ஒரு வழியில் நான் பார்ப்பேன் என்றான். ஒரு நாள் அவன் சிறிய சாராள் வருவதை கண்டான். இப்பொழுதோ அவள் 100 வயதுடைய பாட்டி. அவன், அந்த ஒன்றுக்காகத்தான் நான் காத்திருந்தேன், அதோ அவள் இருக்கிறாள், அவளே தான் என்றான். எனவே அவன் அவளை கொண்டு சென்று அவளை மணந்து கொள்ள போவதாக இருந்தான். தேவன் அவனுக்கு ஒரு சொப்பனத்தில் தோன்றி, நீ அவளை எடுத்துக் கொண்டாயா என்றார். அது என் தீர்க்கதரிசியினுடைய மனைவி என்றார். நீ செத்த மனிதனை போன்றிருக்கிறாய் என்றார். கர்த்தாவே, நீ உத்தமத்தை அறிந்திருக்கிறீர் என்றான். அதை பற்றிய நிச்சயமின்மையே கிடையாது. அவர், நீ அவரிடம் திரும்ப கொண்டு செல், நீ என்னிடம் கூறுகிற எந்த ஜபத்தையும் நான் கேட்க மாட்டேன், நான் அதை குறித்து ஒன்றுமே கேட்க மாட்டேன். ஏனென்றால் அவன் ஒரு தீர்க்கதரிசி. நீ அவளை திரும்ப கொண்டு சென்று அவளை திருப்பி கொடுத்து விடு. அவனுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது. அந்த காரணத்தினால் தான் இதெல்லாம் சம்பவித்தது. ஆகையால் அவர்களுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது. எனவே நீ அங்கே போய் அவனுடைய மனைவியை திரும்ப அவரிடமே அவளை அனுப்பிவிடு. நீ அப்படி செய்யாவிட்டால் நீ ஒரு செத்த மனிதனை போல் இருப்பாய். அதை குறித்த நிச்சயமின்மைகள் இல்லை. ஏனென்றால் தேவன் அவனுக்கு இருந்த எல்லா கர்ப்பங்களையும் அடைத்திருந்தார். முற்றிலும் சரியே. அவன் அங்கே போய், ஆபிரகாமே, நீ ஏன் இதை செய்தாய் என்றான். ஏன் நான் உம்மிடம் அவள் என் சகோதரி என்று கூறியது போல அவள் சகோதரியாகவே இருந்தாள். ஆனால் அவள் என் மனைவியானாள் என்றான். பின்னர் புறப்பட்டு சென்றனர். இப்பொழுது அவன் என்னமாயிருந்தான்? பின்னர் இந்த வருடங்களுக்கு பிறகு சிறிய குழந்தை பிறந்த போது அப்பொழுது அவர்கள் மீண்டும் ஆய் திரும்பி சென்றனர். தேவன் ஒரு நாள் கூறினார், அவனை ஒரு மலையின் மேல் கொண்டு சென்று அவனுடைய தொண்டையை அறுத்துவிடு என்றார். ஓஹோ என்ன! ஆதியாகமம் 22 அவன் இந்த சிறிய குழந்தையை அங்கே கொண்டு சென்றான், சிறிய ஈசாக்கை கொண்டு சென்றான். ஓ, அவன் ஏறக்குறைய 14 ஒரு குழந்தையாய் அல்ல, அதை போன்ற அவனுடைய சிறிய சுருள்முடியை பின்னாக தொங்கப்பட்டிருந்தான். அந்த வயதான நடுக்குமுள்ள கையுடைய அந்த வயதான தகப்பன் கத்தியை வெளியே எடுத்தான். அவன் கடினமாக விழுங்கினான், தொண்டை அடைத்தது என்பதில் சந்தேகமில்லை என்று உங்களுக்கு தெரியும். என்னுடைய ஒரே குமாரன், இத்தனை ஆண்டுகளாக நான் காத்திருந்தேன். என்ன, எனக்கு ஒரு குழந்தையே இல்லாதிருந்தது. அவனை பாருங்கள், அவனை நோக்கி பாருங்கள், இதோ அவன் என்னுடைய ஒரே மகனாய் இருக்கிறான். பாவம், ஏழையான சிறுவன். ஆனால் தேவனே, நீர் அதை செய்யும்படி என்னிடம் கூறினீர். நான் உம்முடைய வார்த்தையை நம்பி இருக்க அறிந்திருக்கிறேன். நீர் அதை எப்படி செய்ய போகின்றீர் என்று நான் அறியேன். ஆனால் கர்த்தாவே, நீர் அவனை மரித்தோரில் இருந்த ஒருவனை போல எனக்கு தந்தீர். இப்பொழுது நீங்கள் அதை குறித்துக் கொள்ள விரும்பினால் எபிரேயர் 11:17-19 நாம் அதற்கு திருப்புவோமாக, பின்னர் நாம் அதை புரிந்து கொள்வோம். எபிரேயர் 11:19 நாம் ஒரு நிமிடத்தில் முடிக்க ஆயத்தமாக கொண்டிருக்கிறோம். 11:17 சரி. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்புக் கொடுத்தான். ஈசாக்கிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி 19 தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்புக் கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக் கொண்டான். ஆபிரகாம், ஆண்டவரே, முன்பு நான் பிள்ளை இல்லாதவனாய் இருந்த போது நான் ஒன்றுமே இல்லாதிருந்தேன். நான் ஒரு பாவியாய் இருந்தேன். நீர் என்னை மதிப்புள்ளவனாக ஆக்கினீர். நீர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தை அருளினீர். இதோ அது இருக்கிறது. நீர் இந்த மைந்தனை எனக்கு தந்தீர். நான் 25 அவன் வருவதற்கு காத்திருந்தேன். இப்பொழுதோ 14 கழித்து ஏன் இதோ ஒரு வாலிப மனிதனாய் அவன் இருக்கிறான். அவனுடைய தாயினுடைய இருதயத்தின் பெருமையாயிருக்கிறான். நான் அவனை வீட்டிலிருந்து மெல்ல கொண்டு வந்து விட்டேன். தாய்க்கோ அது புரியாது. ஆனால் கர்த்தாவே, நான் உம்மை புரிந்து கொள்கிறேன். கர்த்தாவே, நான் உம்முடைய சத்தம் உண்மையானது என்று அறிந்திருக்கிறேன். இப்பொழுது அவனை கொன்று அவனை பலியாக ஒப்புக் கொடுக்கும்படி நீர் எனக்கு கூறினீர். என் மூலமாகவே என்னை நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாய் இருப்பேன் என்று நீர் என்னிடம் கூறினீர். இந்த பையன் மூலமாகவே, அதாவது நீர் இந்த பையனை எடுத்துக் கொள்வீர். அவன் மூலமே நீர் எனக்கு வாக்குத்தத்தை அளித்த போது அந்த நாளில் வெட்டப்பட்ட அந்த இறைச்சி துண்டங்களில் அந்த சிறிய வெள்ளை ஒளி அவைகள் நடுவே சென்றது. இதோ இந்த பிள்ளையின்படியே நீர் உம்முடைய சொந்த குமாரனை எழுப்ப போவதாக நீர் எனக்கு ஒரு வாக்கு தத்தத்தை உண்டு பண்ணினீர். ஆமென். நீர் உம்முடைய சொந்த குமாரனை கொண்டு வரும். என்னுடைய குமாரனுடைய வித்தின் மூலம் நீர் உம்முடைய குமாரனை கொண்டு வரும். அவர் எல்லா ஜாதிகளையும் ரட்சிப்பார். கர்த்தாவே, நீர் அதை எப்படி செய்ய போகிறீர் என்று எனக்கு தெரியாது. அது என்னுடைய வேலை அல்ல. ஆனால் அதனுடைய நிச்சயத்தை நான் அறிந்திருக்கிறேன். உம்முடைய வாக்குத்தத்தின் நிச்சயத்தை நான் அறிந்திருக்கிறேன். மரித்தோரிலிருந்து ஒருவனை போல நான் அவனை ஏற்றுக்கொள்ள நான் ஏவப்பட்டிருக்கிறேன். நீர் அவனை மரித்தோரிலிருந்து எழுப்ப வல்லவராய் இருக்கிறீர் என்று நான் முழு நிச்சயமான நம்பிக்கையுடராய் இருக்கிறேன். நான் அவனை கொன்றாலும் உம்மால் அவனை மீண்டுமாய் திரும்ப எழுப்ப முடியும். கர்த்தாவே, நான் உம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வேன் என்றான். கத்தியை வெளியே உருவினான். ஈசாக்கே, வெளிவருகிறார் என்றான். அவனை முத்தமிட்டான், பின்னாக இழுத்தான். அப்பொழுது தேவன், ஆபிரகாமே, ஒரு நிமிடம் பொறு. நீ என்னை விசுவாசிக்கிறாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ என்னை நேசிக்கிறாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். உன்னுடைய கரத்தை போடாது என்றார். அந்த நேரத்தில் அவன் தனக்கு பின்னே ஏதோ ஒன்றை கேட்டான். பார்த்தபோது ஒரு ஆட்டுக்கடா புதையில் சிக்கியிருந்தது. அந்த ஆட்டுக்கடா எங்கிருந்து வந்தது? அவன் நாகரிகத்திற்கு 100 அப்பால் இருந்தான். பின்னாக வனாந்திரத்திலே அங்கே சிங்கங்களும் ஓநாய்களும் நரிகளும் அதை போன்ற அவைகள் அனைத்தும் ஆடுகளை கொல்லும். அப்பொழுது அவன் மலையின் உச்சியில் இருந்தான். அங்கே தண்ணீரே இல்லை, அல்லது அங்கு ஆடு உயிர் வாழ்வதற்கான வேறொன்றுமே மேலே இல்லை. அந்த ஒரு நிமிடத்திற்கு முன்பு அது அங்கே இல்லாதிருந்தது. பின்னோக்கி பார்த்த அடுத்த நிமிடம் அது அங்கே இருந்தது. யெகோவா யீரே, தேவன் கூறினார். ஆபிரகாம் மேல் நோக்கி பார்த்து, நீர் யெகோவா யீரே என்றான். யெகோவா யீரே என்றால் என்ன பொருள்? நீர் கூறுகிற எந்த காரியத்தையும் உம்மால் அழைக்க முடியும். நீர் அவ்விதம் கூறியிருந்தால் அது அதனை செய்கிறது. நீர் அதை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறீர் என்றான். அவன் என்ன செய்தான்? நோவா கேட்டிருந்த அதே சத்தத்தை அவன் கேட்க வேண்டியதாக இருந்தது. எப்பொழுது எப்படி அவர் அங்கே ஆகாயத்தில் தண்ணீரை மேலே கொண்டு செல்ல போகிறார் எனக்கு தெரியாது. ஆனால் அவர் யெகோவா யீரே. அவர் தண்ணீரை அங்கே மேலே அழிக்க முடியும். அவர் எப்படி ஒரு மனிதனை இந்த பூமியிலிருந்து மேலே எடுத்துக் கொள்ள போகிறார்? எப்படி அவனை மகிமையில் எடுத்துக் கொள்ள போகிறார்? நான் உங்களுக்கு கூற முடியாது. நாங்கள் எடை மிக்கவராயிருக்கிறோம். நான் 150 பவுண்ட் எடை உள்ளவன், நான் 200 பவுண்ட் எடை உள்ளவன். உங்கள் எடை என்னவாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. அவர் யெகோவா இறைவாக இருக்கிறார். எப்படி எடுத்துக் கொள்ளப்படுதல் வரப்போகிறது நான் உங்களுக்கு கூற முடியாது. ஆனால் அந்த நேரம் வருகிற பொழுது அங்கே அவர் எடுத்துக்கொள்ளப்படுதலை கொண்டு வருவார். இந்த காலை இங்கே உள்ள என்னுடைய கருத்த நண்பர்களின் காரணமாக இதை கூறுகிறேன். தென் பகுதியில் ஒரு வயோதிப கருத்த மனிதன் ஒரு வேதாகமத்தை எல்லா இடங்களிலும் சுமப்பவனாயிருந்தார். அவனுடைய எஜமான் அவனை குறித்து பரியாசம் செய்தான். ஏனென்றால் அவன் மனமார்ந்த மார்க்கத்தை உடையவன் என்று அவன் கூறியிருந்தான். அவர் இந்த மனமார்ந்த மார்க்கத்தை போன்று வேறு ஒரு காரியமும் அப்படி இல்லை என்றார். அவன் எஜமானே, ஒரு காரியம் உம்மிடத்தில் குறையா இருக்கிறது என்றான். உனக்கு தெரிந்த வரையில் இந்த மனமார்ந்த மார்க்கத்தை போல அப்படிப்பட்ட வேறு காரியமே இல்லையா என்றார். புரிகின்றதா? ஆனால் அவன் வித்தியாசமாக அறிந்திருந்தான். அந்த வேதாகமத்தை கொண்டு நீ என்ன செய்ய போகிறாய்? உன்னால் படிக்க முடியாது என்றார். நான் அதை விசுவாசிக்கிறேன் என்றான். நான் அதன் முன் அட்டையிலிருந்து பின் அட்டை வரை விசுவாசிக்கிறேன், அந்த அட்டையும் கூட விசுவாசிக்கிறேன் என்றான். ஏனென்றால் அதன் மேல் பரிசுத்த வேதாகமம் என்று அதில் எழுதப்பட்டிருக்கிறதே காரணம் என்று அவன் கூறினான். அதில் உள்ள வரலாறுகள் அனைத்தையுமே நீ விசுவாசிக்கிறாயோ என்று நான் இருக்கிறேன் என்றார். ஆமையா என்றான். தேவன் கூறின ஒவ்வொன்றையும் நான் விசுவாசிக்கிறேன், தேவன் என்னிடம் கூறுகிற ஒவ்வொன்றையும் நான் விசுவாசிக்கிறேன் என்றான். அவர் இப்பொழுது சமோ, இப்பொழுது கவனி, நீ அதை செய்ய முடியாது என்றார். இப்பொழுது தேவன் உன்னை அந்த கல் மதிலின் வழியாக குதிக்க சொன்னால் என்னவாகும்? நீ அதை செய்வாயா என்றார். அவன் ஆமையா, நான் கல் மதிலின் வழியாக உடனே குதிப்பேன் என்றான். அவர் நீ எப்படி அந்த கல்மதில் வழியாக குதிக்கப் போகிறாய்? அதில் ஓட்டையே இல்லையே என்றான். தேவனை குதிக்கும்படி கூறியிருப்பாரே, ஆனால் நான் அங்கு செல்லும் போது அவர் ஒரு ஓட்டையை வைத்திருப்பார் என்றான். எனவே அது அப்படி சரியா இருக்கிறது, அது உண்மை. தேவன் அவருடைய வார்த்தையை காத்துக் கொள்வார். அதை குறித்து நிச்சயமின்மையே இல்லை. தேவனுடைய எக்காலம், சுவிசேஷ எக்காலம் உங்களுடைய செவிகளை துணிக்கும் போது அது நிச்சயம் உள்ளது. ஆமென். அதனோடு தரித்திரங்கள், ஓ ஓ, அது நிச்சயம் உள்ளது. இப்பொழுது ஏன் இந்த ஜனங்கள் அனைவரும், நமக்கு நேரம் கடந்து சென்று கொண்டிருக்கிறது, இன்னும் ஒரே ஒரு விளக்கம் அல்லது இரண்டு வேதவாக்கியங்களை நான் எழுதி வைத்திருக்கிறேன் என்று நான் நினைக்கிறேன். இந்த ஜனங்கள் எல்லோரும் ஏறி செய்தனர். ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டிருந்தனர். இப்பொழுது ஏறக்குறைய 3 அல்லது 4 நிமிடங்களில் இப்பொழுது உண்மையாகவே துரிதமாக முடிக்கப் போகிறோம். இயேசு அவர் பூமியின் மேல் இருந்த போது அவர் என் ஜீவனை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்றார். இப்பொழுது அதை குறித்து நிச்சயமின்மையே இல்லை. எனக்கு உண்டு, எனக்கு இருக்கும் என்றல்ல, ஆனால் இப்பொழுதே எனக்கு உண்டு, என் ஜீவனை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. சரி, மார்த்தாள் அவள் தன் சகோதரன் லாசருவை இழந்து விட்ட பிறகு நான் போய் அவரை எழுப்புவேன் என்று அவர் கூறுவதை அவள் கேட்டாள். நீங்கள் அவளை எங்கே அடக்கம் பண்ணினீர்கள் என்றார். அவள் ஆள் எழுப்பி, இயேசுவே, என் சகோதரனை சுகப்படுத்தும், அவன் வியாதியா இருக்கிறான் என்றான். இயேசுவோ அதற்கு எந்த கவனத்தையும் செலுத்தவில்லை, தொடர்ந்து போய்கொண்டே இருந்தார். அவளும் மரியாளும் மீண்டும் அனுப்பினார்கள். அவர்கள் தொடர்ந்து அனுப்பினர். அவரோ எந்த கவனத்தையும் அதற்கு செலுத்தவே இல்லை. பின்னர் கொஞ்சம் கழித்து லாசரு மரித்து போனான். அவனை கல்லறையில வைத்தார்கள். அவனை அங்கே வைத்து 4 நாள் ஆகிவிட்டபடியால் அவன் நாறிக்கொண்டிருந்தான். மூக்கோ அரிக்கப்பட்டு போனது. அவருக்குள்ளும் ஒவ்வொன்றிலும் சுற்றப்பட்டிருந்த அந்த துணிகள் எல்லாம் புழுக்கள் இருந்தன. கிழக்கத்திய நாடுகளில் அவர்கள் மரித்தவர்களை அடக்கம் பண்ணுகையில் கல்லறையின் மேல் கல்லை வைப்பார்கள். உங்களுக்கு வெறுமன ஒரு குழியை உண்டு பண்ணி பின்னர் அதன் மேல் கல்லை புரட்டி வைப்பார்கள். அதுவே கல்லறையாயிருந்தது. ஆகையால் அவர்கள் கூறின முதல் காரியம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? இயேசு வருகிறார் என்றனர். எனவே இந்த வாலிபமான அழகான பெண்ணாகிய மார்த்தாள் தன்னுடைய சிறிய சால்வையை மேலே போட்டுக்கொண்டு அவள் வீதியின் வழியாக சென்றாள். அவள் அங்கே ஓடினாள். அவள் ஆண்டவரே என்றாள். அந்த அணுகுமுறையை பாருங்கள். ஒரு நாள் அவள் ஒரு சத்தத்தை கேட்டிருந்தாள். அது நிச்சயமானதாயிருந்தது. அவரை குறித்து ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை அவள் அறிந்திருந்தாள். அவள் கூறினாள், இப்பொழுது அவள் சென்று, நாங்கள் எங்களுடைய ஸ்தாபனத்தை விட்டு வெளியே வந்தோம் என்றால், நீர் அதற்கு விரோதமாய் பிரசங்கித்தி, நீர் இன்னதை செய்த காரணத்தால் நாங்கள் இவை அனைத்தையும் செய்தோம். நாங்கள் உம்மிடத்தில் விசுவாசம் வைத்திருந்தோம். இப்பொழுது நாங்கள் இந்த பட்டணத்தாரால் பேசப்படுகிறோம். ஒவ்வொருவரும் இப்பொழுது உங்களுடைய உருளும் பரிசுத்த போதகர் எங்கே என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். புரிகின்றதா? ஏதோ ஒன்று தேவையா இருக்கிறது. அவர் எங்கே இருக்கிறார்? அவர் ஓடிவிட்டார். புரிகின்றதா? அவர் எங்கே? அந்த தெய்வீக சுகமளிப்பவர்கள் எங்கே என்று கூறியிருந்தார் என்னவாயிருக்கும் சகோதரன் ரைட்? அங்கே உங்களுடைய கிறிஸ்துவின் சபை பிரசங்கமாரலாலும் மற்றும் மற்றவர்களாலும் உங்களுக்கு கூறப்பட்டதே, அது நினைவிருக்கிறதா? ஆமையா. அவர்கள் எங்கே? எங்கே? இதெல்லாம் குறித்து என்ன? இப்பொழுது இதை பற்றி என்ன? புரிகின்றதா? எனவே கொஞ்சம் கழித்து நான் அழைத்த போது நீ ஏன் வரவில்லை என்று கூறுகிற ஏதோ ஒன்றை அவரிடம் கூறி அவரை கடிந்து கொள்ள அவளுக்கு உரிமை இருந்தது போல் காணப்பட்டது. ஆனால் பாருங்கள், அது தேவனை அணுகுவதற்கான வழி அல்ல. கேள்வி கேட்காதீர்கள், அந்த சத்தம் நிச்சயம் உள்ளது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். சரியாக நடந்து சென்று ஆம் கர்த்தாவே என்று கூறுங்கள். கர்த்தாவே, அவர்கள் என் மீது கரங்களை வைத்தால் நான் சுகமடைய போகிறேன் என்பதை நான் எப்படி அறிவேன்? அது உன்னுடைய வேலை அல்ல. புரிகின்றதா? நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் தேவனவிதமாய் கூறினார் என்ற அந்த நிச்சயமான சத்தத்தை வெறுமன அறிந்திருப்பதே ஆகும். அதை விசுவாசித்து தொடர்ந்து போய்கொண்டே இரு. தேவன் அவ்வண்ணமாய் கூறினார். புரிகின்றதா? ஆமையா, அது தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறது. பின்னர் இப்பொழுது முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியுமா? நல்லது. பண்டைய சிறிய மார்த்தாள் அங்கிருந்து வெளியே ஓடி வந்தாள். அவள் ஆண்டவரே என்று கூறியிருந்தாள். ஓ, நான் அதை விரும்புகிறேன். பாருங்கள், அவள் அவர் என்னவாக இருந்தார் என்ற பட்டத்தை அவருக்கு அளித்தாள். அவர் அவளுடைய ஆண்டவராயிருந்தார். நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறிக்க மாட்டான். புரிகின்றதா? இப்பொழுதும் நீர் தேவரிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார். அதை குறித்து எந்த நிச்சயமின்மையும் கிடையாது. இல்லை, புரிகின்றதா? பார்த்தீர்களா? அப்பொழுதுதான் இரண்டு உறுதி செய்வதற்கான செய்திகள் சந்திக்கின்றன. அப்பொழுதுதான் இரண்டு சர்வ வல்லமைகள் சந்திக்கின்றன. புரிகின்றதா? அவள் சர்வ வல்லமையான ஒன்றை, பரிபூர்ண சர்வ வல்லமை உள்ள விசுவாசத்தை கிறிஸ்துவுக்குள் உடையவளாய் இருந்தாள். கிறிஸ்து சர்வ வல்லமை உள்ளவர். புரிகின்றதா? அவர் ஆண்டவராக இருந்தார் என்ற முடிவற்ற விசுவாசத்தை கிறிஸ்துவில் அவள் பரிபூர்ணமாய் கொண்டிருந்தாள். அவர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் அவருக்கு தந்தருள்வார் என்று அவள் அறிந்திருந்தாள். வேறு வார்த்தைகளில், அவள் நீர் வெறுமன வார்த்தையை பேசும், நீர் செய்ய வேண்டியதெல்லாம் அவ்வளவுதான், நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ தேவன் அதை உமக்கு தந்தருள்வார் என்றாள். அதுதான் சர்வ வல்லமையும் முற்றிலுமான வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஏனென்றால் அவர் அவிதம் கூறியிருந்தார். புரிகின்றதா? சரி, அவர் முற்றிலும் வல்லமை உள்ளவராயிருந்தார். அப்பொழுதுதான் இரண்டு வல்லமைகளும், இரண்டு சர்வ வல்லமைகளும் ஒன்றை ஒன்று சந்திக்கின்றன. அப்பொழுது அது ஒரு தொடர்பாயிருக்கிறது. இங்கு ஒரு மின்சார கம்பியில் 150 மின் அலகுகள் மின்சாரம் பாயும் போது இந்த கம்பியில் 150 மின் அளவுள்ள மின்சாரம் பாய்ந்திருக்கும். அவைகள் ஒன்றையொன்று சேர்க்கும் பொழுது உங்களுக்கு 150 மின் அளவுள்ள மின்சாரம் இரண்டு பக்கங்களையும் கிடைக்கும். புரிகிறதா? நீங்கள் உன்னத வல்லமையை பெற்றிருக்கிறீர்கள். இயேசு வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று கூறின பொழுது அந்த சத்தியத்தில் நீங்கள் உன்னத விசுவாசத்தை பெற்றீர்கள். ஒரு உன்னதமான வாக்குத்தத்தம் அளித்த ஒரு உன்னத தேவன் உங்களுக்கு தேவை. அப்பொழுது ஒரு உன்னதமான பலன் உண்டாகும். ஆமென். அதுதானது. புரிகின்றதா? இப்பொழுது அவளை கவனியுங்கள். அவள் வந்து, அவள் ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறிக்க மாட்டான், ஆனால் இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்றாள். அவர் உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்றார். அவள் உண்மைதான் ஆண்டவரே, அவன் கடைசி நாளில் உயிர் தெழுந்திருப்பான் என்றாள். ஏன்? அவள் அந்த வார்த்தையை கேட்டிருந்தாள். அது நிச்சயமான சத்தமாக இருந்தது என்று அவள் அறிந்திருந்தாள். நிச்சயமாக ஆண்டவரே, அவன் கடைசி நாளில் உயிர் தெழுந்திருப்பான். அவன் ஒரு நல்ல பையனாக இருந்தான். அவன் கடைசி நாளில் பொதுவான உயிர் தேடுதலில் வருவான். இயேசு நான் இருக்கிறேன் என்றார். அதை குறித்து நிச்சயமின்மையே இல்லை. நானே உயிர் தேடுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனவனும் என்னென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் என்றார். அதை குறித்து எந்த நிச்சயமின்மையும் இல்லை. இதை விசுவாசிக்கிறாயா? அவள், ஆமாண்டவரே, நீர் யார் என்று நீர் கூறினீரோ அவ்வாறே நீர் இருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். எங்களை ரட்சிக்க நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து. நீர் எதை செய்தாலும் அல்லது கூறினாலும் அப்படியே பரிபூர்ணமாய் இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். உண்மை குறித்து எந்த நிச்சயமின்மையும் இல்லை என்றாள். அவனை எங்கே வைத்தீர்கள்? நான் போய் அவனை எழுப்பப் போகிறேன். இப்பொழுது நான் போய் என்னால் முடியுமா என்று பார்ப்பேன். நான் போய் முயற்சி செய்வேன். நான் போய் அதை குறித்து என்னால் என்ன செய்ய முடியும் என்று பார்ப்பேன் என்று அல்ல. இல்லை, எந்த நிச்சயமின்மையும் இல்லை. நான் போய் அவனை எழுப்பப் போகிறேன். ஏன்? பிதா அவரிடம் கூறியிருந்தார். அவரிடம் உண்மையான தேவனுடைய வாக்குத்தத்தம் இருந்தது. அவர் தேவனுடைய வாக்குத்தத்தை பெற்றிருந்தார். காரணம், அவர் பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே என்று வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார் என்று யோவான் 5:19 கூறினார். தேவன் என்ன செய்ய போவதாக இருந்தார் என்பதை குறித்த தரிசனத்தை அவர் ஏற்கனவே உடையவராக இருந்தார். எனவே அவர் அதன் உறுதியின்மையை அறிந்திருந்தார். நான் போய் முயற்சி செய்ய மாட்டேன், நான் அதை செய்ய போகிறேன். ஆமென், ஆமென், ஆமென். ஓஹோ, நான் ஒரு தக்கை திருகியை போல அதை அப்படியே எடுத்து ஒவ்வொரு நபருக்குள்ளும் அதை ஆழமாக பதிய வைக்க விரும்புகிறேன். பாருங்கள், நான் போய் முயற்சி செய்வேன், நான் போய் என்னால் முடியுமா என்று பார்ப்பேன் என்று அல்ல. நான் செய்வேன், நான் போய் அவனை எழுப்ப போகிறேன். நான் போய் முயற்சி செய்ய மாட்டேன், நான் போய் அதை செய்வேன். நான் போய் அவனை எழுப்ப போகிறேன். அவர் அதை செய்தார். ஓஹோ, என்ன நிச்சயமின்மையே கிடையாது. இல்லை இல்லை, நான் முயற்சி செய்ய மாட்டேன், நான் வாக்குத்தத்தை பெற்றிருக்கிறேன். இப்பொழுது அவர் பிரிந்து சென்ற போது அவர் நம்மை விட்டு பிரிந்து செல்லவில்லை. நல்லது, நான் உங்களுக்கு என்ன கூறுவேன், நீங்கள் உலகமெங்கும் போய் பெரிய ஸ்தாபனத்தை ஸ்தாபியுங்கள். மேலும் ஓ, நீங்கள் அவர்களை ஆயிரக்கணக்கானவர்களை பெறப் போகின்றீர்கள். ஆனால் அவர்கள் சரியாக இருப்பார்கள் என்று கூறவில்லை. இப்பொழுது அது நிச்சயமற்றதா இருக்கும். அதைத்தான் மனிதன் செய்தான். ஆனால் நாம் வஞ்சிக்கப்படாமல் நிச்சயமுடனா இருக்கும்படிக்கு அவர் பிரிந்து செல்லும் முன்பு அவர் என்ன கூறினாரோ அது இதோ இருக்கிறது. அவர் இன்னும் கொஞ்சம் காலத்திலே உலகம் என்னை காணாது. அதுதான் அவிசுவாசிகள். அந்த ஜனங்கள் அவிசுவாசத்தோடு முழுவதுமாய் நின்று விடுகின்றனர். அவர்கள் என்னை காண மாட்டார்கள். இருந்தாலும் நீங்கள் என்னை காண்பீர்கள். ஏனென்றால் நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடும் உங்களுக்குள்ளும் இருப்பேன் என்றார். யோவான் 14:12 அவர், நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள், இவர்களை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்றார். அதோ அந்த வார்த்தை முற்றிலுமானது. கிரேக்க மொழியில் பார்த்தால் நீங்கள் அதிகமாக செய்வீர்கள் என்று அது கூறுகிறது. காரணம் ஏன்? அவர் தேவன் ஒரு மனிதனுக்குள் இருந்தார். இப்பொழுது தேவன் தம்முடைய முழு சபையிலும் இருக்கிறார். புரிகின்றதா? அப்பொழுது தேவன் ஒரு மனிதனுக்குள் இருந்தார். இப்பொழுது அவரை விசுவாசிப்பவர்கள் அனைவருக்குள்ளுமே, நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியால் இவர்களை பார்க்கிலும் அதிக கிரியைகளை செய்வீர்கள். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தினூடாக வழிநடத்தின அந்த நான் இருந்த ஒளிநிலத்திற்கு நான் திரும்பி செல்கிறேன். நான் அதற்கு திரும்பி செல்வேன். கொஞ்சம் காலத்திற்கு பிறகு நான் மறுபடியும் வருவேன். புரிகின்றதா? யோவான் 14:12, நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள், மற்றும் இப்பொழுது அவர் இவைகளை பார்க்கிலும் அதிகம் செய்வீர்கள் என்றார். மார்க் 16 அவர் விட்டு செல்கிற போது அவர், நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகிய ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கிரைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன ஒரு கால் நடக்குமா என்றார். குள்ளார், இல்லை, நடக்கும். அவைகள் நிச்சயமானவை. நல்லது, உங்களுக்கு தெரியும், நாம் அதை விசுவாசிக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே நாம் இன்னொரு நாளில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று ஸ்தாபனம் கூறுகிறது. அது நிச்சயமற்றது. ஆனால் இயேசு, அவைகள் நடக்கும், விசுவாசிக்கிறவர்களை அவைகள் நிச்சயமாக பின்தொடரும் என்றார். அவர்கள் என்ன செய்வார்கள்? பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், வியாதிஸ்தர்கள் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். ஓஹோ சகோதரனே, அவர்கள் ஒருகால் இதை செய்வார்கள் என்றல்ல, அவர்கள் அதை மாற்றி அதிலிருந்து ஒரு ஸ்தாபனத்தை உண்டாக்கிக் கொள்ளலாம் என்றல்ல. இல்லை இல்லை, இந்த அடையாளங்கள் நல்லது, அவர்கள் இன்னமும் விசுவாசிகளாக இருப்பார்கள். ஓஹோ இல்லை, இல்லவே இல்லை, இந்த அடையாளங்கள் நிச்சயமாக அவைகள் அவர்களை பின்தொடரும். அவர் இன்னமும் அதே தேவராகவே இருக்கிறார். அவர் மரிக்கவில்லை, அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று கிறிஸ்தவ கோட்பாடு கூறி பின்னர் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்பதை எப்படி மறுதளிக்க முடியும்? இப்பொழுது மத்தேயு 17, நீங்கள் யாவரும் அதை குறித்துக் கொள்ள விரும்புகிறேன். மத்தேயு 17:2 நீங்கள் மறுரூபமாகுதலை அங்கே கண்டறியலாம். இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால், உங்களிடம் கிரேக்க அகராதி இருக்குமானால், நீங்கள் மறுரூபமாகுதலை அங்கே அதில் காணலாம். அவர் மறுரூபமானார் என்று கூறப்பட்டுள்ளது. நான் அதை விசுவாசிக்கிறேன், நான் அதை சரியாக கூறினேனோ என்று பார்க்கட்டும். இப்பொழுது மத்தேயு 17, நான் அவைகள் எல்லாவற்றையும் இங்கு எழுதி வைத்துள்ளேன். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தரித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். இப்பொழுது அவர் செய்ததை உண்மையாக கிரேக்க மொழி என்னவென்று கூறுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார், அவர் தம்முடைய தோற்றத்தை மாற்றிக்கொண்டார். ஓ, நமக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கிறது? சற்று அப்படியே கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்கள். நான் இதை சற்று கூறியாக வேண்டும். ஏதோ ஒன்று மிகவும் கடினமாக என் மனதில் பட்டது, அதாவது நான் அதை கூறத்தான் வேண்டும். என்னை மன்னிக்கவும். இப்பொழுது பகல் உணவு பீன்ஸ் தீர்ந்து போகாது, அதை அப்படியே விட்டுவிடுங்கள். சரி, அவர் இன்னும் மாறாதவராயிருக்கிறார். அவர் ஒருபோதும் மாறினதே இல்லை, அவர் அப்படியே மாறாதவராயிருக்கிறார். எபிரேயர் 13:12 மற்றும் 13 இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் என்று கூறப்பட்டுள்ளது. இப்பொழுது கவனியுங்கள், அவர் உயிர்த்தெழுந்தார் என்று நாம் விசுவாசிப்போமேயானால், அப்படியானால் அவர் மரித்தவாறே இல்லை, அவர் எந்த கலரையிலும் இல்லை, அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் அதை விசுவாசிக்கவில்லையா? நல்லது. அவர் மறுரூபம் அடைந்த போது அவர் இங்கு என்ன செய்தார்? அவர் தம்முடைய தோற்றத்தை மாற்றிக்கொண்டார் என்று கிரேக்க வேதம் கூறுகிறது. ஓ பாருங்கள், உயிர்த்தெழுதலின் வரிசை கிரமத்தை பாருங்கள். அதுதான் அப்படியே அப்பொழுது என் மனதில் பட்டது. கவனியுங்கள், முதலில் தோன்றியது என்ன? இங்கே முந்தின அதிகாரத்தில் 16 அவர் அவர்களிடம், இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் வல்லமையாய் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்றார். வேறு வார்த்தைகளில் அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை முன்கூட்டியே ருசி பார்ப்பார்கள். அவர்கள் உயிர்த்தெழுதலின் வரிசை கிரமத்தையும் தேவனுடைய வருகையையும் அறிந்து கொள்வார்கள். மத்தேயு 16 பாருங்கள். இப்பொழுது இதோ அவர் அங்கே மேலே போகிறார். அவருக்கு என்ன சம்பவித்தது? அவருடைய தோற்றம் மாற்றப்பட்டது. வேறு வார்த்தைகளில் கூறினால் அவர் வேறு விதத்தில் வெளிப்படுத்தப்பட்டார். நீங்கள் என்னை கூர்ந்து கவனிக்கின்றீர்களா? வெளிப்படுத்தல் என்றால் என்ன என்று அந்த ஒரு நாம் கண்டோம். அப்போகாலிப்ஸ். அப்போகாலிப்ஸ் என்றால் என்ன பொருள்? ஏதோ ஒன்றை உண்டு பண்ண ஒரு சிற்பியால் அது இங்கே வெட்டப்பட்டது. பின்னர் அவன் என்ன செய்கிறான்? அவன் வெளியில் உள்ள திரையை அப்படியே நீக்கிவிட்டு அதோ அது இருக்கிறது என்கிறான். அவர் இங்கு மறுபடியும் என்ன செய்து கொண்டிருந்தார்? அவர் தம்மை வேறொரு தோற்றத்தில் வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார். அவர் எந்த நிலையில் இருந்தார்? ஒரு மகிமையடைந்த மறுரூபமாக்கப்பட்ட நிலையில். அவருடைய வருகையில் மறுரூபமாக்கப்பட்ட ஒரு மகிமையடைந்த கிறிஸ்துவாய் அந்த விதமாகவே அவர் வரப்போகிறார். அவருடைய வஸ்திரம் சூரியனை போல பிரகாசித்தது. என்ன அவர் மேகத்தில் நின்றார். அவர் மகிமையின் மேகங்களை வரப்போகிறார். ஒரு மேகத்தினால் நீளப்பட்டார். இதோ தொலைவில் உள்ள ஒரு சிறிய வெண்மேக இடிமுழக்கம் அல்ல, ஆனால் அவரோடு அவருடைய தூதர்கள் அனைவருமாய் ஒரு மகிமையின் மேகத்தில் அவர் வரப்போகிற மேகம். அல்லேலூயா. என்ன அந்த விதமாகத்தான் அவர் வருகிறார், ஒரு மகிமையின் மேகத்தில் வருகிறார். இப்பொழுது கவனியுங்கள், அப்பொழுது அவர் நின்று கொண்டிருப்பதை அங்கே அவர்கள் கண்டனர். மோசேயும் எலியாவும் அவருக்கு முன்பாக அங்கே காணப்பட்டனர். மோசே என்னவாக சுட்டிக்காட்டப்பட்டான்? மரித்து கல்லறையில் நித்திரை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மோசே சுட்டிக்காட்டப்பட்டான். ஏனென்றால் மோசே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் எங்கே அடக்கம் பண்ணப்பட்டான் என்று யாருக்குமே தெரியாது, ஆனால் அவன் நித்திரை அடைந்திருந்தவர்களுக்கு அடையாளமானான் அவர் வரும்போது. எலியா மரிக்காமல் மறுரூபமாகிறவர்களுக்கு அடையாளமானான். புரிகின்றதா? அதுதான் காரியம். புரிகின்றதா? பேதுருவும் யாக்கோபும் யோவானும் இதோ நாங்கள் நம்பியிருந்த எங்கள் தேவன் என்று கூறிக்கொண்டிருக்கிற இஸ்ரவேல் மீதியானவர்களுக்கு அடையாளமாகினர். அதோ உங்களுடைய 144,000 பேர். சகோதரன் வோட்ஸ் எங்கே இருக்கிறீர்கள்? அதுதான் அது. புரிகிறதா? அதுதான் காரியம். பேதுரு, யாக்கோபு, யோவான் அவர் திரும்ப வரும்போது அறிவிக்க மூவருமே ஒரு சாட்சி. முதலாவது காரியம் என்ன? உயிர்த்தெழுதல். மோசே மற்றும் இளைச்சொல் எலியா அவருக்கு காணப்பட்டான். பார்த்தீர்களா? மரித்தோரின் உயிர்த்தெழுதல். மறிக்க வேண்டிய அவசியம் இல்லாதவர்கள் மறுரூபமாக்கப்பட்டு அவருடைய சமூகத்தில் அங்கே நின்று கொண்டிருத்தல். ஓ என்ன, அவர் மகிமை அடைந்தவராய் நின்றார். அங்கு பேதுருவும் யாக்கோபும் யோவானும் இருந்தனர். அது அவர் என்று கூறும்படியாக காணப்படுகிற யூதரில் மீதியானவர்கள். அதுவே கர்த்தருடைய வருகையின் ஒழுங்குமுறை. அது புரிகிறதா? அங்கே இருக்கிறது உயிர்த்தெழுதல். அங்கே அவர்கள் இருந்தனர். ஓ அது அற்புதம் அல்லவா? இப்பொழுது கவனியுங்கள், அவர் செய்த ஒரே காரியம், அவர் தமது மனித முகத்திரையை களைந்துவிட்டு ஒரு மகிமையடைந்த நிலைக்குள்ளானார். புரிகின்றதா? அவர் அவருடைய தோற்றத்தை மாற்றினார். இப்பொழுது ஸ்தாபனங்கள் அவர்கள் இன்றைக்கு கூற முயற்சிப்பது போல மூன்று பேர்கள் அல்ல. ஓ சகோதரனே, மூன்று பேர்கள் அல்ல, மூன்று அல்ல, மாற்றிக்கொள்ளுதல். மூன்று பேர்கள் அல்ல, ஆனால் ஒரே நபரின் மூன்று மாற்றங்கள். ஓ என்ன சிறப்பு! ஒரு காலத்தில் அவர் பிதாவாக தோன்றினார். அவர் முகமூடியை எடுத்துவிட்டு அவர் குமாரனாக இருந்தார். இப்பொழுது அவர் மாம்சத்திரையை எடுத்துவிட்டு அவர் பரிசுத்த ஆவியாயிருக்கிறார். மூன்று தேவர்கள் அல்ல, ஒரே தேவனின் மூன்று மாற்றங்கள். ஓ கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. ஒரே நபரின் மூன்று மாற்றங்கள். புரிகின்றதா? இப்பொழுது அவர் பூமியின் மேல் இருந்த போது அவர் அக்கறை ஸ்தம்பமாக இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினார். சரிதானே? பின்னர் அவர் மாம்சமான போது தேவனுடைய குமாரனாய் முழு மாநில வர்க்கத்திற்கும் பாவ நிவாரணம் செய்ய மரணத்தை ருசி பார்க்கும்படி அப்படியானார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? இப்பொழுது இன்றைக்கு அவர் என்னவாக இருக்கிறார்? அதே இயேசு. அவரே என்ன, நேற்று பிதாத்துவத்தில், அவரே குமாரத்துவத்தில், அவரே இங்கு பரிசுத்தாவியின் ரூபத்திலும். அதே ஒளி. பவுல் தமஸ்குவுக்கு போகிற தன்னுடைய வழியிலே ஒரு ஒளியினால் தாக்கப்பட்டான். ஆண்டவரே நீர் யார் என்றார். இயேசு நானே என்றார். அது உண்மை. அது என்ன? மூன்று முறை அவர் தமது முகமூடியை கழற்றினார். ஒரு அக்கிரிஸ்தபத்திலிருந்து தம்முடைய முகமூடியை கழற்றினார். என்னவானார்? பாவத்தை போக்க ஒரு மனிதனானார். பின்னர் ஒரு மனிதனாக இருந்த தம்முடைய முகமூடியை கழற்றி பரிசுத்த ஆவி என்று அழைக்கப்படும் ஆவியாய் இருப்பதற்கு மறுபடியும் திரும்பிச் சென்றார். ஒரு மனிதனுடைய ஆவி திரும்ப உங்கள் மேலும் உங்களுக்குள்ளும் வந்து அதே கிரியைகளை செய்கிறது. சபையே, நீ அதை காண்கிறாயா? அதை குறித்து எந்த நிச்சயமின்மையும் இல்லை. நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள். ஏனென்றால் நான் உங்களோடும் உங்களுக்குள்ளும் முடிவு பரியந்தம் இருப்பேன். வேறு வார்த்தைகளில் கூறினால் உலகத்தின் முடிவு பரியந்தம், காலத்தின் முடிவு பரியந்தம், எல்லாவற்றின் முடிவு மட்டும் இருப்பேன். நான் உங்களுடனே இருந்து அதே கிரியைகளை செய்வேன். இப்பொழுது அதை குறித்து நிச்சயமின்மையே இல்லை. ஆனால் சிலர், நல்லது, நீ ஒரு பிரஸ்பிட்டேரியனாக இருக்க வேண்டும், நீ ஒரு மெத்தோடிஸ்டாக இருக்க வேண்டும், பேப்டிஸ்டுகளாகி நாங்கள் அதை பெற்றிருக்கிறோம், பெந்தகோஸ்டுகளாகி நாங்கள் அதை பெற்றிருக்கிறோம் என்று கூறுகிறதை நீங்கள் கேட்கிறீர்கள். அதெல்லாம் தவறு. அது போய், அது நிச்சயமற்றது. பெந்தேகோஸ்தே ஸ்தாபனத்தார் அவர்கள் ஏறக்குறைய 30 வித்தியாசமான ஸ்தாபனங்கள் அங்கே இருக்கும் பொழுது பெந்தேகோஸ்துகள் அதை எப்படி பெற்றிருக்க முடியும்? அதை பெற்றுள்ள ஒன்று எது? மெத்தோடிஸ்டுகள். அங்கே முதல்நிலை மெத்தோடிஸ்டியை கத்தவர் சுவாதீன மெத்தோடிஸ்டுகள், மெத்தோடிஸ்டுகளின் காலப்போக்கு மெத்தோடிஸ்டுகள், காலத்தின்படியான மெத்தோடிஸ்டுகள் என்றிருக்கும் போது எப்படி அதை பெற்றிருக்க முடியும்? குறிப்பிடத்தக்க 60 வினோதமான வித்தியாசம் உள்ள பாப்டிஸ்டுகளின் ஸ்தாபனங்கள் இருக்கின்றன என்று நான் நம்புகிறேன். என் இவ்வாறே கத்தோலிக்கர்களின் அநேக வித்தியாசமான ஸ்தாபனங்கள், அவர்கள் எல்லாம் எங்கே? அது எந்த ஒன்று? அது விளங்காத சத்தம். ஆனால் அவர் நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறேன் என்று கூறுவதை நீங்கள் கேட்கும் பொழுது அது ஒரு நிச்சயமான சத்தமாக இருக்கிறது. எனவே எக்காலம் விளங்காத சத்தமிட்டால் யுத்தத்திற்கு தங்களை எப்படி ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று யார் அறிந்து கொள்வார்கள்? அது என்ன? அவர்கள் எப்படி, எங்கே அறிந்து கொள்வார்கள்? அங்கே 900 வித்தியாசமான ஸ்தாபனங்கள் இருக்கும் போது அவர் அதை எப்படி செய்ய முடியும்? சரி, அவர்கள் அதை செய்ய முடியாது. அவர் அப்போஸ்தலர் 2:38 நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறின போது அதை குறித்து நிச்சயமின்மையே இல்லை. அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். ஒரு கால நீங்கள் பெறுவீர்கள் என்றல்ல, ஒருவேளை நீங்கள் கட்டாயமாக பெறத்தான் வேண்டும் என்றல்ல, ஆனால் நீங்கள் நிச்சயமாய் பெற்றுக் கொள்வீர்கள். எப்பொழுது நீங்கள் மனம் திரும்பின பிறகு, இப்பொழுது மனம் திரும்புதல் இல்லாமலேயே நீங்கள் அங்கே போக முடியும். நீங்கள் அதை பெற்றுக் கொள்ள மாட்டீர்கள். ஆனால் நீங்கள் முழுவதுமாக மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நீங்கள் அதை பெற்றுக் கொள்ள போகிறீர்கள். எந்த நிச்சயமின்மையும் இல்லை. நீங்கள் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அது உண்மை. அவர்கள் வியாதியஸ்தர் மேல் கைகளை வைத்தால் அவர்கள் சுத்தமாவார்கள். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று கூறின போது எந்த நிச்சயமின்மையும் இல்லை. அது நிச்சயமானது. இந்த அடையாளங்கள் நான் உங்களுடனே இருப்பேன். இப்பொழுது நீங்கள் நல்லது, எங்களுடைய சபை அந்த விதமான காரியங்களை விசுவாசிப்பதில்லை என்று கூறுகிறீர்கள். நல்லது, அது வெறுமன விளங்காத சத்தமாயிருக்கிறது. வேதம் அதை கூறுகிறது. அவர் தாமே, நான் உங்களுடன் இருப்பேன். ஒரு காலத்தில் நான் செய்த கிரியைகளை நான் எப்பொழுதும் உங்களுக்குள்ளும் உங்களிடம் இருந்து சரியாக உலகத்தின் முடிவு பரியந்தமும் செய்வேன். என்னை விசுவாசிக்கிறவர்கள் அவர்கள் வியாதியஸ்தர்களின் மேல் கைகளை வைக்கும் போது அவர்கள் வியாதியாயிருப்பார்களாயின் அவர்கள் சுத்தமாவார்கள். அவர்கள் நிச்சயம் சுத்தமாவார்கள் என்று கூறினார். ஒரு கால் அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று அல்ல, ஜோன்ஸ் சொஸ்தமானார், ஆனால் ஜான்சன் சுகமாகவில்லை. அதற்கு இதனோடு ஒரு சம்பந்தமும் இல்லை. ஜான்சன் ஜோன்ஸை போல விசுவாசித்திருந்தால் அவரும் கூட சுகமடைந்திருப்பார். அது சரிதானே? நிச்சயமின்மையே இல்லை. நிச்சயமின்மையே ஏதும் இல்லை. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. நிச்சயமின்மையே இல்லை. நல்லது, இப்பொழுது அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஓ, நீ ஏமாற்றப்பட்ட ஏழ்மையான மனிதர், கவனியுங்கள். அவருடைய ஊழியக்காரன் என்ற முறையில் நான் உங்களுக்கு கூறுகிறேன், அவர் ஏற்றுக்கொள்பவர்களை தவிர வேறு யாரும் அவரிடத்தில் வர முடியாது. உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மழையைப் போல வெண்மையாகும். நிச்சயமின்மையே இல்லை. நான் அவைகளின் பாகத்தை மன்னிப்பேன். ஒரு கால் நீ இதை செய்திருக்கலாம், நீ அதை செய்திருக்கலாம், நான் உனக்கு எதிராக நிறுத்துவேன். அவை உறைந்த மழையைப் போல் வெண்மையாகும். நல்லது, நான் என் கணவருக்கு செய்ததை, நான் என் மனைவிக்கு செய்ததை, நான் என் சகோதரிக்கு செய்ததை, நான் என் சகோதரனுக்கு செய்ததை, நான் செய்ததை அவர் எனக்கு மன்னிக்க மாட்டார். நீ என்ன செய்திருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நிச்சயமின்மையே ஏதுமே இல்லை. அவர் எல்லாவற்றையும் மன்னிப்பார். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போலாகும். நிச்சயமின்மையே இல்லை. நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. இப்பொழுது கவனியுங்கள். இப்பொழுது மட்டுமீறிய திருத்துவக்காரர்களே, உங்களைத்தான் கவனியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. இது அதே மருந்து சீட்டு. அது ஒவ்வொரு சந்ததியிலும் கிரியை செய்யும். அது இருக்கலாம், கொஞ்சம் கழித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்றது மாறிவிடும் என்றல்ல. நீ ஏமாற்றப்பட்ட ஏழை போதகன், தேவனால் மாற முடியாது. அவர் எல்லையற்றவர். மருந்து சீட்டு, அதாவது நீங்கள் அதை சரியான விதத்தில் கொடுக்கும் போது ஒவ்வொரு முறையும் அது கிரியை செய்கிறது. ஆமையா? இப்பொழுது நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வீர்கள். என்ன இந்த மருந்து சீட்டு, இந்த ஞானஸ்தானம், இந்த ஞானஸ்தான முறைமை, இந்த பரிசுத்த ஆவி, இந்த அதே வல்லமை வெறுமன கைக்குலுக்கி நான் திருந்தி நல்லொழுக்கம் மேற்கொண்டு நல்ல விதமாக வாழ்வேன் என்று கூறுவதல்ல. இல்லையா? நீங்கள் பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். தேவனுடைய வல்லமை உங்கள் மேல் வந்து உங்கள் வழிகளை மாற்றி நவமான பாஷைகளில் பேசும்படி செய்து வியாதிஸ்தர் மேல் கைகளை வைத்து பிசாசுகளை துரத்தி அவர்கள் செய்து அதிகசிக்கும்படி செய்கிறது. எத்தனை பேருக்காக, எவ்வளவு காலத்திற்கு? சீஷர்களின் முடிவு வரைக்குமே. நீ அப்படி கூறுவாயானால் நீ ஒரு கள்ள தீர்க்கதரிசி. நீ அப்படி கூறினால் நீ ஒரு கள்ள போதகன். ஏனெனில் இயேசு கிறிஸ்து அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறானவராயிருக்கிறார் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. இங்கு அப்போஸ்தலர்கள் வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று கூறியுள்ளனர். அதை என்னுடனே சொல்லுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும். எத்தனை பேர் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு சந்ததியிலும் ஒவ்வொரு நிறத்தவரிலும் ஒவ்வொரு கோட்பாட்டிலிருந்தும் அது என்னவாக இருந்தாலும் தேவன் அழைக்கும் யாவரும். தேவன் உங்களை அழைத்திருப்பாரே. ஆனால் நீ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும்படி அவர் கட்டளையிடுகிறார். அப்பொழுது கிறிஸ்து தானே உங்களுக்குள் ஜீவிக்கிறார். நிச்சயமற்ற சத்தம் ஏதுமே இல்லை. அதனுடைய நிச்சயமின்மையே ஏதும் இல்லை. உனக்கு வேதாகமம் இருக்கிறது. ஓ, நீ அதன் மேல் நிற்கிறாய். நீ அதனை கொண்டு ஜீவிக்க முடியும். நீ அதனை கொண்டு மறிக்க முடியும். நீ அதனை கொண்டு உயிர்த்தெழலாம். மகிமை, அது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. என்னே, ஒட்டகத்துக்கு தண்ணீர் வார்த்த ரெபேக்காளை போல அவள் தண்ணீர் வார்த்த அதே ஒட்டகத்தில் அவள் தன்னுடைய மனவாளனை சந்திக்கும்படியாய் அதன் மேல் ஏறி சென்றாள். நாம் பிரசங்கிக்கிற அதே தேவன், அதே வார்த்தை தேவனாயிருக்கிறது. அதே தேவன் வார்த்தையில் இருக்கிறார். என்றோ ஒரு நாள் நம்மை பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நம்மை எழுப்புவார். உங்களை மகிமைக்கு எழுப்புகிற அதே வல்லமையினால் நம்மை குற்றப்படுத்துபவர்கள் கொல்லப்படுவார்கள். ஓஹோ, என்ன, எழுந்து அதன் மேல் சவாரி செல்லுங்கள். வியாதியாய் இருக்கிற ஜனங்களாகிய உங்களைத்தான் நீங்கள் தேவனை அவிசுவாசிக்காதீர்கள். லியோவும் மற்றவர்களும் அதை செய்தார்களா என்று எனக்கு தெரியாது. அவன் ஜபாட்டைகளை கொடுத்தானா? ஏதாவது ஜபாட்டைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றதா? பில்லி இந்த காலை வரவில்லை. நேற்று அவனுக்கு ஜலதோஷம் பிடித்துக் கொண்டது. சரி, இப்பொழுது என்ன? நமக்கு அது தேவைப்படாது. கவனியுங்கள், நான் பிரசங்கித்திருப்பது சத்தியம் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உங்கள் முழு இதயத்தோடு நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அது உங்களுக்கு ஒரு நிச்சயமுள்ள சத்தமாக இருக்கிறதா? இந்த சத்தம் எப்படி இருக்கிறது? இயேசு தம்முடைய சபைக்கு அளித்த முதல் கட்டளை மத்தேயு 10 நீங்கள் போய். நான் அதை வாசித்துக் கொண்டிருக்கவில்லை, நான் அதை எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறேன். மத்தேயு 10, நான் அதை இங்கு ஞாபகத்தில் வைத்திருக்க முடியும். அவர் தம்முடைய 12 சீடர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும், பொல்லாத ஆவிகளை துரத்தவும், வியாதியஸ்தரை சுத்தமாக்கவும், மரித்தோரை எழுப்பவும், பிசாசுகளை துரத்தவும், குஷ்டரோகத்தை சுகப்படுத்தவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அது சரிதானே? ஜனங்களை அதை விசுவாசிக்கும்படி செய்து பின்னர் அவர்கள் மேல் கைகளை வைத்தல். அவர் தம்முடைய 70 பேரை அனுப்பிய போது அவருடைய முதல் கட்டளையா இருந்தது அதுவா? அவர் கொடுத்த கடைசி கட்டளை என்ன? மார்க் 16, அவர் தம்முடைய சபைக்கு கட்டளை அளித்த போது நமது கர்த்தருடைய முதல்களில் இருந்து வெளிவந்த கடைசி வார்த்தைகள், நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசமுள்ளவராகி அனுஸ்தானம் பெற்றவர் ரட்சிக்கப்படுவார், விசுவாசியாதவனோ ஆக்கிரைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இப்பொழுது நினைவிருக்கட்டும், அவன் ஆக்கிரைக்குள்ளாக தீர்க்கப்படுவானா? அவனுக்கு ஒரு தருணம் இருக்குமா? அவனுக்கு ஒரு பூமிக்குரிய தருணமே அளிக்கப்பட மாட்டாது. அதை குறித்து விளங்காத சத்தமே இல்லை. அவன் விசுவாசிக்கவில்லை என்றால் அவன் ஆக்கிரைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இப்பொழுது எந்த விதமான அடையாளங்கள் அவர்களை பின்தொடர போவதாக இருக்கின்றன? இந்த அடையாளங்கள் நல்லது. அவர்களில் சிலரால் அது நடக்கும், அநேகமாக நடக்கும். ஒரு காலம் நடக்குமா? இந்த அடையாளங்கள் அவர்களால் நிச்சயம் நடக்கும். அவர்கள் சுகமளித்தலில் விசுவாசம் கொண்டிருப்பார்கள், அவர்கள் பிசாசுகளை துரத்துவதில் விசுவாசம் கொண்டிருப்பார்கள், அவர்கள் நவமான பாஷைகளை பேசுவதில் விசுவாசம் கொண்டிருப்பார்கள், அவர்கள் இயற்கைக்கு மேம்பட்ட தேவனுடைய கிரியைகள் அனைத்திலும் விசுவாசம் கொண்டிருப்பார்கள். உயிர்த்தெழுந்த இயேசு அவர்களோடு கிரியை செய்கிறார், அது உண்மைதானா? அதுவே தேவனுடைய கடைசி வார்த்தையா? அப்படியானால் அதனோடு ஏதாவது ஒன்றை கூட்டுகிறவன் அல்லது அதிலிருந்து ஏதாவது ஒன்றை எடுத்து போடுகிறவன் சபிக்கப்பட்டவனாயிருக்கிறான். அந்த விதமாய்த்தான் அது இருக்கிறது. அந்த விதத்திலேயே அது உள்ளது. ஆதியிலே பரிசுத்த ஆவி முதலாவதாக விழுந்த போது ஒரு கூச்சல் எடுக்கிற பெந்தேகோஸ்தே சபையாக இருந்ததா? கனிமரியாள் அவள் குடித்து விரித்தவளை போல தேவனுடைய வல்லமையினாலே தள்ளாடி கொண்டிருந்தாள். அவர்கள் அனைவரும் அதை போன்று இருந்தனர். ஜனங்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்றனர். அந்த விதமாகத்தான் சபையானது நியமிக்கப்பட்டது. அந்த விதமாகத்தான் ஒவ்வொரு சபையும் நியமிக்கப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் தேவன் ஒரு சபையை உண்டாக்கும் போது அது அதே விதமான சபையாக இருக்கும். ஏனெனில் அது ஏதும் நிச்சயமற்ற சத்தத்தை பெற்றிருக்கவில்லை. நல்லது, நல்லது. எங்கள் பேராயர் குன்னார் பேராயர் என்ன கூறுகிறார் என்று எனக்கு கவலை இல்லை. வார்த்தை என்ன கூறியுள்ளது புரிகிறதா? பேராயர் ஒரு விளங்காத சத்தத்தை பெற்றிருக்கிறார். அவருடைய சத்தம் இதை போன்று அதே காரியத்தை சத்தமிட்டுக் கொண்டிருந்தால் அவர் சரி. ஆகையால் சபையானது அது செய்தது போன்று அதை போன்று செயல்படவில்லை என்றால் அவன் தவறாயிருக்கிறான். நீ அதை பெற்றுக் கொண்டதாக நீ கூறி அது போன்று நடந்து கொள்ளவில்லை என்றால் அப்பொழுது உன்னோடு ஏதோ ஒரு தவறு உண்டு. ஏனெனில் அது அவ்வாறே கூறியுள்ளது என்று ஒவ்வொருவரும் இப்பொழுது அறிவர். வீட்டிற்கு சென்ற பிறகு பிலிப்பு புறப்பட்டு சென்று சமாரியருக்கு பிரசங்கித்தான். பவுல் அங்கு வந்து அவர்கள் மேல் கைகளை வைத்தான். இல்லை, பேதுரு அங்கு வந்து அவர்கள் மேல் கைகளை வைத்தான். அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்று அவர்கள் தொடக்கத்தில் செய்த அதே காரியத்தை செய்தனர். கொர்நேலியுவின் வீட்டுக்கு சென்றான். அங்கே புரோகாரிகள், கிரேக்கர்கள் போன்றவர்கள் அனைவரும் இருந்தனர். அவர்கள் மேல் கைகளை வைத்த போது தொடக்கத்தில் அவர்கள் பரிசுத்தாவை பெற்றுக் கொண்டது போல இவர்களும் பெற்றுக் கொண்டனர். நான் உங்களிடம் ஏதோ ஒன்றை கூறட்டும். நான் ஒரு ஊழியக்காரன் என்று உங்களுக்கு தெரியும். இப்பொழுது ஒரு ஊழியக்காரன் என்பவன் போவதும் வருவதுமாயிருக்கிற நபர் என்று நான் நம்புகிறேன். அதுதான் ஒரு ஊழியக்காரன். நீ அங்கு தங்கும்படியாக சென்றால் அவர்கள் ஒரு ஊழியக்காரன் என்று அழைக்கிறார்கள். ஆனால் அது ஒரு வீட்டில் தரித்திருப்போனாக இருக்கிறது. நீங்கள் வெறுமனே உங்களுடைய குடியிருப்பை மாற்றிக் கொண்டீர்கள். புரிகிறதா? அது ஒரு ஊழியக்காரன் அல்ல. ஒரு ஊழியக்காரன் பவுல் ஒரு ஊழியக்காரனாக இருந்தான். அவன் தரித்திருக்கவில்லை. அவன் அப்படியே தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும் ஒரு ஊழியக்காரனாக இருந்தான். குடியிருப்பை மாற்றிக் கொள்ளவில்லை, அப்படியே தொடர்ந்து சென்று கொண்டே இருந்த ஒரு ஊழியக்காரன். இப்பொழுது ஊழிய களத்தில் ஆப்பிரிக்காவின் பின்தங்கிய பகுதிகளில் உள்ள பண்டைய குட்டையான பழுப்பு நிறம் வாய்ந்த தென்னாப்பிரிக்க நாடோடி வேட்டு இனத்தவர்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அவர்கள் மனிதர்களா அல்லது இல்லையா என்று கூட அவர்கள் நீண்ட காலமாக அறிந்திருக்கவில்லை. பிரிட்டிஷ் அரசாங்கம் அவர்கள் தென்னாப்பிரிக்காவை ஆட தொடங்கினர். நீங்கள் ஒரு சிறிய காட்டிற்கு சென்று அங்கேயே இருந்து நீங்கள் அந்த தென்னாப்பிரிக்க நாடோடி வேட்டு இனத்தை பார்த்தால் வர என்று ஒரு கூட்ட குரங்களைப் போல அசைந்து ஆட்டி காட்டுவார்கள். சுற்றுமுற்றும் பார்த்தால் அங்கே ஒன்றுமே இருக்காது. தற்செயலாக காணிருந்தால் மணலில் இருந்து உந்தி தள்ளியவாறு மேலே நீங்கள் ஒரு சிறிய கருப்பு தலை வெளியே நீட்டி சுற்றிலும் பார்ப்பதை காண்பீர்கள். பார்த்தீர்களா? அவன் ஓடி போய் தன்னை மணலில் புதைத்துக் கொண்டு மணலை அவன் மேல் உண்மையிலேயே வேகமாக வாரி போட்டுக் கொள்கிறான். அவர்கள் இருந்ததை அவர்களே நினைக்கவில்லை. நீண்ட காலமாக அவர்கள் மிருகங்கள் என்றே அவர்கள் நினைத்துக் கொண்டனர். ஆனால் அவர்கள் மனிதர்கள் என்று அவர்கள் எப்படி கண்டுபிடித்தனர் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் நாய்களை வைத்திருந்தனர். ஒரு நாய் மானிட வர்க்கத்தை தவிர வேறு எதனுடனும் வாழாது. புரிகிறதா? அவர்கள் மனிதர்களாக இருந்தனர் என்று அவர்கள் கண்டுபிடித்தனர். இந்த சிறிய நபர்களில் ஒருவனை எடுத்துக் கொள்ளுங்கள். பாசுடோக்கள், ஷான்கான், ஹோசாஸ் போன்றவர்களில் ஒருவனை. அந்த பழங்குடியினரில் யாரையாவது எடுத்துக்கொண்டால் வலதுகை இடதுகை கூட எதுவென்று தெரியாமல் எப்பொழுதுமே ஏதோ பிளா பிளா ப்ளூ என்று அதை போன்று பேசிக் கொண்டிருப்பார்கள். உங்களுக்கு தெரியுமே, பெண்களும் ஆண்களும் எல்லோருமே நிர்வாணிகள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அப்படியே பரிசுத்த ஆவி அவன் மேல் விழும்படி செய்யுங்கள். பரிசுத்த ஆவி உங்கள் மேல் விழுகிற போது நீங்கள் இங்கே செய்கிற அதே காரியத்தை அவன் செய்வான். அதை குறித்த நிச்சயமற்ற சத்தமே இல்லை. அவன் தன் ஜீவியத்தில் அந்நிய பாஷைகளில் பேசுதல் போன்ற அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஒருபோதும் கேட்டதே இல்லை. பாருங்கள், இதோ அவன் அந்நிய பாஷைகளில் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறான். ஆனால் மொழிபெயர்ப்பாளர் இங்கிருக்கிறார். இந்த நபர் அங்கே நின்று, பிளாவா, நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா என்று கேட்டால் பிளாவாலு ஆம் என்பான். அங்கே யாராவது இருக்கிறார்களா என்றால் ஆ பிளாவா பிளா பிளாவா என்பான். உங்களுடைய கரங்களை மேலே உயர்த்தி அதை பெற்றுக் கொள்ளுங்கள் என்றால் ஆ பிளாவா என்பான். நல்லது நல்லது. ஓ என்ன, இங்கு அவர் அந்நிய பாஷைகளில் பேசிக்கொண்டே போகிறான். அதை குறித்து ஒருபோதும் கேள்விப்பட்டதே இல்லை. அதை குறித்து ஒன்றுமே தெரியாது. அதை பற்றி நிச்சயமின்மையே ஏதும் இல்லை. அது இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்பதாக இருக்கிறது. அவனை கவனியுங்கள். அவன் பழங்குடியினரிடையே போய் வியாதிஸ்தருக்காக ஜெபிக்கும்படி போகிறான். நீங்கள் அவரிடம் சொல்ல வேண்டியதே இல்லை. நாங்கள் அமெரிக்க ஸ்திரீகள், நீங்கள் சபை அங்கத்தினர்கள். நான் உங்களை குறித்து இங்கு அவ்வளவு அதிகமாக பேசிக் கொண்டிருக்கவில்லை. உங்களுக்கு தெரியும், இது ஒலிப்பதிவு செய்யப்படுகிறது. சபை அங்கத்தினராகி நீங்கள் அங்கே வெளியில் குட்டை கால் சட்டைகளை அணிந்து நீங்கள் இருக்கின்ற விதமாகவே தொடர்ந்து செய்து கொண்டே போகின்றீர்கள். ஒவ்வொரு வருடமும் நீங்கள் நீளத்தை குறைத்துக் கொண்டே போகின்றீர்கள். பின்னர் நீங்கள் குட்டை கால் சட்டைகளை அணிகிறீர்கள். அடுத்து குட்டையான கால் சட்டைகளை, அடுத்து குட்டையான கால் சட்டைகளோடு குட்டையான கால் சட்டைகள். அனைத்துமே அதை போல ஆகிவிட்டது. நல்லது, நீ ஏழையான ஏமாற்றப்பட்ட சபை அங்கத்தினன். ஆப்பிரிக்காவில் அவர்கள் இருப்பதை காட்டிலும் நீ மோசமாயிருக்கிறாய். ஒரே நேரத்தில் 30,000 பேர் கிறிஸ்துவை தங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட போது அந்த நாளில் அங்கே அந்த ஸ்திரீகள் எழுந்து நின்றனர். நீங்கள் சபை பாடற்குழுவில் பாடுகிறீர்கள். முற்றத்தில் புற்களை வெட்டவும் நகரத்திற்குள் செல்லவும் குட்டை கால் சட்டைகளை அணுகிறீர்கள். அவர்களை காட்டிலும் நீங்கள் மோசமாக இருக்கிறீர்கள். அவர்கள் நியாயத்திற்கு நாளில் எழுந்து நின்று உங்களை நீங்களே வெட்டப்படும்படி செய்வார்கள். அங்கு பெண்கள் நிறுவனமாய் ஒன்றுமே அணியாமல் ஒரு சிறு ஒட்டு துணி போன்று அது மட்டுமே அவர்களை முன்னிருக்க நின்று கொண்டிருக்கிறதை நான் கண்டிருக்கிறேன். இங்கே அவர்களுடைய பாகங்களின் மேல், அவர்களுடைய மார்பு பாகங்களில் ஒன்றுமே இல்லை. வெறுமனே ஒரு சிறிய நாடா, சுமார் 4 அல்லது 6 அங்குலங்கள் அகலமுள்ள ஒரு சிறியதாக இதை போன்று அவருடைய இருப்பை சுற்றுமாய் அவர்களுக்கு முன்னால் தூங்கிக் கொண்டிருந்தது. ஆண்களும் கூட அங்கே முழுவதுமாக நிர்வாணமாக நின்று கொண்டிருந்தனர். வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறிந்திருக்கவில்லை. பரிசுத்த ஆவியின் வல்லமை அவர்கள் மேல் இறங்கினவுடனே அந்த ஸ்திரீகள் தங்களுடைய கரங்களை உடலின் மறைவுறுப்பில் கட்டிக்கொண்டு நடந்து சென்று விட்டனர். அடுத்த நாள் அவர்கள் ஆடகை அணிந்திருந்தனர். அல்லேலூயா! அதை குறித்து நிச்சயமின்மையே இல்லை. பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆடை அணிபடி செய்கிறார். நீங்கள் ஆடை அணிவீர்கள். உங்களை நாணயமாக நடந்து கொள்ளும்படி செய்கிறது. அதை குறித்து நிச்சயமின்மையே இல்லை. அவர் உங்களுக்கு வேண்டும் அல்லவா? அதை போன்ற ஒருவரை, கர்த்தராகிய இயேசுவை சேவிக்க உங்களுக்கு விருப்பம் அல்லவா? இந்த நிச்சயமற்ற சத்தங்களில் இருந்து விலகி செல்லுங்கள். ஓ, நீ ஒரு சிறிய காரியத்தில், ஆம், பொருத்தமான எல்லாவற்றிலும் ஒவ்வொன்றிலும் புகழ் வாய்ந்தவளாக இருக்கிறாய். நீ புகழ் வாய்ந்தவள் என்று நீ நினைக்கிறாய். ஆனால் தேனே, நீ மரித்துக் கொண்டிருக்கிறாய். நீ ஜீவித்துக் கொண்டிருக்கிறாய் என்று நினைக்கிறாய். நீ மரித்துக் கொண்டிருக்கிறாய். வேதம் சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோட செத்தவள் என்று கூறியுள்ளது. வேதம் அதை கூறியுள்ளது. அது விளங்காத சத்தம் அல்ல. அவள் செத்தவள் என்று கூறியுள்ளது. அது உண்மை. அதை குறித்து விளங்காத சத்தமே இல்லை சகோதரனே. அது நிச்சயமானது. தேவன் ஒரு பரிசுத்தமான தேவனாய் இருக்கிறார். ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியினால் பிறக்கும் போது அவன் ஒரு தகுதியுள்ள நபராய் இருக்கிறான். அவன் அது மாத்திரமல்ல, ஆனால் அவன் ஒரு ராஜா. அவன் ஒரு ராஜகுமாரன். அவன் வேறொரு தேசத்திலிருந்து வந்தவன். அவனுடைய ராஜ்யம் பரத்தில் இருக்கிறது. அவன் தேவனுடைய வல்லமையினாலும் தேவனுடைய சமூகத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறான். அதை செய்கிற பெண் ஆடைகளை அணிந்து கொள்கிறாள். மனிதன் நாணயமாகவும் அவனுடைய மனைவிக்கு உண்மையுள்ளவராகவும் நடந்து கொள்கிறான். மனைவியும் உண்மையாகவும் தன் புருஷனுக்கு நாணயமாகவும் நடந்து கொள்கிறாள். அவர்கள் உலகத்தின் எந்த காரியத்தையும் விரும்புவதில்லை. அவர்களுடைய பற்றாசைகள் பரலோக காரியங்களில் நாட்டம் கொள்ளப்பட்டிருக்கின்றன. அவர்கள் உலகத்தின் காரியங்களோடு முடித்துக் கொள்ளப்பட்டனர். அவர்கள் கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டிகளாய் இருக்கிறார்கள். அவர்கள் பரிசுத்தமாய் அதிலேயே ஜீவிக்கிறார்கள். அவர்கள் பரிசுத்தர்கள் அல்ல, ஆனால் பரிசுத்த ஆவி அவர்களை ஆளுகை செய்கிறது. அவர்களுடைய சுய சிந்தனையே அவர்களுக்கு இருப்பதில்லை. பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள் அசைபாடுகிறார். அந்த காரணத்தினால்தான் அவர்கள் உலகத்தின் ஜனங்களுக்கு பைத்தியக்காரர்களாக நடந்து கொள்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் வேறொரு ராஜ்யத்தின் ஆவியினால் நடத்தப்படுகின்றனர். ஓ நண்பனே, அது அப்படித்தான் என்று நான் அறிவேன். ஒரு காலத்தில் நான் காணாமற் போயிருந்தேன், ஆனால் இப்பொழுதோ நான் கண்டுபிடிக்கப்பட்டேன். அந்த காரியங்களுக்கு நான் குருடனாயிருந்தேன், ஆனால் இப்பொழுதோ நான் காண்கிறேன். பயப்பட என் இருதயத்திற்கு சொல்லிக் கொடுத்தது கிருபைதான். கிருபைதான் என் பயங்களை நீக்கினது. நான் முதலில் விசுவாசித்து கிறிஸ்துவண்டை நான் வந்தபோது அந்த நேரத்தில் அந்த கிருபை எவ்வளவு விலையேறப்பட்டதாக இருந்தது. இப்பொழுது முடிக்கும் தருணத்தில் ரட்சிப்புக்காகவும் சுகம் பெறுதலுக்காகவும் இந்த வார்த்தைகளை அப்படியே ஒரு நிமிடம் நான் கூறுகிறேன். பால் ரேடா என்னுடைய ஒரு நண்பனாயிருந்தார். நான் அவரை அப்படியே சிறிது காலமாக அறிந்திருந்தேன். நான் வெறுமன ஒரு பையனாய் அவருடைய பாதத்தண்டையில் உட்கார்ந்திருந்தேன். இங்கே அண்மையில் மகத்தான ஊழியக்காரர் கலிபோர்னியாவில் காலமானார். அவர் மறித்துக் கொண்டிருந்த போது அவருக்கு புற்றுநோய் உண்டாகி கலிபோர்னியாவில் அங்கே மறித்துக் கொண்டிருந்தார். இப்பொழுது ஓஎல் ஜாகர்ஸ் வைத்துள்ள அந்த கூடாரத்தை அவர் அதை அங்கே வைத்திருந்தார். அப்பொழுது அதனுடைய பெயர் என்னவென்று அழைக்கப்பட்டது என்று நான் சற்று மறந்து போய்விட்டேன். ஆனால் இப்பொழுது அது உலக சபையாக இருக்கிறது. பால் ரேடாருடைய பழைய கூடாரம் எல்டோரா தெருவை தாண்டியுள்ளது. நீங்கள் அதை நோக்கியவாறு சென்று மக்பர்சனுடைய ஆலயத்தை கடந்து அப்படியே அந்த வழியாக கடந்தால் அந்த பூங்காவில் உள்ளது. இப்பொழுது பால் ரேடார் அதற்கு போதராக இருந்து கொண்டிருந்த போது அவர்கள் அங்கு சென்றனர். அவர் மறிப்பதற்கு முன்பு அவர் தன்னுடைய கரங்களை நான் உண்மையாகவே நன்கு அறிந்துள்ள ஏன் பாக்சரின் நண்பரான ஒரு சகோதரனுடைய தோளின் மேல் போட்டு, நான் பேப்டிஸ்ட் கூட்டத்தாராகிய உங்களோடு விளையாடி கொண்டிருக்க முயற்சித்ததற்கு பதிலாக என் கிருபையின் செய்தியை எடுத்து உற்சாகமுள்ள பெந்தேகோஸ்தியினருக்கு அதை அளித்திருந்தால் இன்றைக்கு நான் ஜீவித்துக் கொண்டிருந்திருப்பேன் என்றார். ஆனால் நீங்கள் என்னை தொல்லைப்படுத்தியிருக்கிறீர்கள். நான் மிகவும் சோர்வடைந்திருக்கிறேன். அத்தகைய ஒரு முடிவிலே இப்பொழுது நான் மறித்துக் கொண்டிருக்கிறேன் என்றார். எனவே அவர் அங்கு அருகில் படுத்திருந்த போது அவர்கள் திரையை இழுத்துவிட்டு அவர்கள் அங்கே நின்று கொண்டு உம்மண்டை என் தேவனே என்று பாடிக்கொண்டிருந்தனர். அவர் ஒரு நகைச்சுவை உணர்வாற்றுடையவராக இருந்தார். அவர் மறித்துக் கொண்டிருக்கிறது நானா அல்லது நீங்களா? என்னை காட்டிலும் நீங்கள் தான் மறித்துக் கொண்டிருப்பது போல உங்கள் சத்தம் இருக்கிறது என்றார். அவர் சொன்னார், அவர் அதை செய்யாதீர்கள், உற்சாகமுள்ள சில சுவிசேஷ பாடல்களை எனக்காக பாடுங்கள் என்றார். ஒரு சிறிய நாலோர் பாடல் குழு மூடி வேதாகம சங்கத்தில் இருந்து வந்து என் மீட்பர் மறித்த குருசண்டை என்று பாட துவங்கினர். அவர் அந்த சத்தம் நன்றாக இருக்கிறது, தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்றார். லூகா எங்கே என்றார். லூகாவும் பாலும் நானும் என் மகன் பில்லியும் இருப்பது போல் ஒன்றாகவே இருந்து வந்தனர். அவர்கள் சகோதரர்களாயிருந்தனர். அவர்கள் ஒன்றாக இருந்தனர். லூகா எங்கே என்றார். லூகா தன்னுடைய சகோதரன் மறிப்பதை காண விரும்பாமல் அவர் மருத்துவமனையில் அங்கே அடுத்த அறையில் இருந்தார். அவனை கொண்டு வாருங்கள், இங்கே அவனை வரும்படி சொல்லுங்கள் என்றார். அவர் பால் இருந்த இடத்திற்கு வந்தபோது பால் கையை நீட்டி அவருடைய கையை பிடித்துக் கொண்டார். லூகா தன்னுடைய தலையை திருப்பிக் கொள்ள முயன்றார். அவர், லூகா, நாம் எத்தனையோ கடினமான போராட்டங்களின் வழியாக ஒருமித்து கடந்து வந்திருக்கிறோம். நாம் கடந்து வந்திருக்கவில்லையா சகோதரனே? ஆம், நாம் வந்திருக்கிறோம் சகோதரனே. இத்தனை வருடங்களினூடாக நாம் பாடுபட்டிருக்கிறோம், அது உண்மை. அநேக கடினமான போராட்டங்கள் என்றார். ஆனால் லூகா, அதை குறித்து சிந்தித்து பார். இப்பொழுதிலிருந்து 5 நிமிடங்களில் நான் அவருடைய நீதியின் வஸ்திரத்தை உடுத்தினவனாய் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தில் நின்று கொண்டிருப்பேன் என்றார். அவருடைய சகோதரனுடைய கரத்தை இறுக பிடித்தவாறே அப்பொழுது மறித்து போனார். அதை குறித்து நிச்சயமின்மையே இல்லை. அவர் போய்கொண்டிருந்த வழியை அவர் அறிந்திருந்தார். அவர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் தேவனுடைய வல்லமையும் அவருடைய வாழ்க்கையில் உடையவராயிருந்தார். அவர் வழக்கமாகவே ஒரு மரம் வெட்டும் மனிதனாக இருந்தார். அவர் மரங்களை வெட்டுகிறவர். நான் கடல் கடந்து செல்வது போலவே அவரும் கூட ஒரு ஊழியக்காரராயிருந்தார். அவரும் லூகாவும் மற்றவர்களும் ஒரு தீவில் இருந்த போது அவர்களை வாந்தியோடு குருதி கலந்த சிறுநீரோடு கூடிய காய்ச்சல் பற்றி கொண்டது. அது என்னவென்று யாராவது அறிவீர்களாயின் அது உடனடி மரணமாயிருக்கிறது. அது உண்மையாகவே மோசமானதாயிருக்கிறது. ஆகையால் அவரை வாந்தியோடு குருதி கலந்த சிறுநீரோடு கூடிய காய்ச்சல் பிடித்துக் கொண்டது. அது காடுகளில் அங்கே ஒன்றுமே இல்லை. அவரும் அவருடைய அழகிய சிறிய மனைவியும் அங்கிருந்தனர். அவர் எப்படி கூறினார் என்று உங்களுக்கு தெரியும். சென்ற முறை அவருடைய மனைவி அவரை முத்தமிட்டு விடைபெற்ற போது ஏற்பட்ட அந்த உணர்வை அவர் எப்படி கூறினார் என்ற அந்த நிகழ்ச்சி நான் உங்களிடம் கூறியிருக்கிறேன். எனவே அவர்கள் அங்கிருந்தனர். அந்த அறையில் இருட்டாக தொடர்ந்தது இருட்டாய்கொண்டே இருந்தது. அவர் போய்கொண்டிருந்ததை அவர் அறிந்திருந்ததாக அவர் கூறினார். அல்லது அவர் இருந்ததை அவர் நினைத்துக் கொண்டார். அவர் தன்னுடைய மனைவியிடம் கூறினார், தேனே, இங்கு இருட்டாய்கொண்டே இருக்கிறது என்றார். நான் மறித்துக் கொண்டிருக்கிறேன் என்றார். அவள், ஓஹோ, பால், பால் என்றாள். அவள் மூங்குப்புறம் விழுந்து அழத் தொடங்கினாள். தேனே, அப்படியே தொடர்ந்து அழுது கொண்டே இரு. தேவனிடம் தொடர்ந்து கதறி அழுது கொண்டே இரு. நான் உன்னுடைய குரலை கேட்கட்டும், யாராகிலும் ஜபிக்கட்டும், இனிமேல் என்னால் ஜபிக்க முடியாது என்றார். நான் மறித்துக் கொண்டிருக்கும் போதே நான் அதை கேட்க விரும்புகிறேன் என்றார். அவள் தேவனிடம், ஓ தேவனே, அவரை மறிக்க விடாதேயும், அவருடைய வேலையின் முடிவு பெறவில்லை. தொடர்ந்து கதறி, ஓஹோ தேவனே, தயவு செய்து பாலை மறிக்க விடாதேயும் என்று தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தாள். அவள் அப்படி அவர் மேல் படுத்துக் கொண்டிருந்தாள். இருட்டாக இருண்டே போய்விட்டது. அன்பே, அது இருட்டாக மேலும் இருட்டாக மேலும் இருட்டாக மேலும் இருட்டாய்கொண்டே வருகிறது என்றார். முடிவிலே அவர் கடந்து சென்றார். அவர், நான் கடந்து சென்ற போது நான் ஒரு வாலிப மனிதனாக மீண்டும் இருந்ததாக நான் சொப்பனம் கண்டேன் என்றார். நான் ஓரிகானில் உள்ள ஒரு காட்டில் இருந்தேன் என்றார். அங்கிருந்துதான் அவர் வந்தவர். அவர் தொடர்ந்து, நான் ஒரு மரத்தை வெட்டினேன் என்றார். முதலாளி என்னிடம், பால், அங்கே மலையின் உச்சிக்கு போய் அந்த அளவுள்ள ஒரு குறிப்பிட்ட மரத்தை நீ வெட்ட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பின்னர் நாம் வீடு கட்டுவதற்கான மரத்தை உண்டாக்க வேண்டும் என்று கூறினார். அவர் தொடர்ந்து, சரி முதலாளி என்றாராம். அவர் அவைகளை முகர முடிந்ததாகவும் அவை அவ்வளவு பச்சையாக இருந்ததாகவும் அவர் அவ்வளவு நல்லுணர்வு அடைந்ததாகவும் கூறினார். அவர் காட்டின் வழியை இப்படி ஓடிக்கொண்டிருந்ததாக கூறினார். அவர் தன்னுடைய கோடாரியால் வெட்டின போது அந்த பழைய கோடாரி அந்த மிருதுவான தேவதாறு மரத்துக்குள் பாய்ந்ததை அவர் உணர முடிந்ததாக கூறினார். உங்களுக்கு அந்த ஓரிகான் தேவதாறு மரம் தெரியும். அப்பொழுது அது உள்ளே அங்கே பாய்ந்தது என்றார். தென்பாகத்திலும் அவர்கள் அதே விதமான மரத்தை உள்ளவர்களாக இருந்தார்கள். அது உண்மையிலேயே கடினமானது என்று உங்களுக்கு தெரியும். நீங்கள் வடக்கு பக்கமாக செல்லும் போது உங்களுக்கு குளிர் அதிகமாகந்தோறும் மரம் மிருதுவாய் கொண்டே வருகிறது. அவரால் அதை கண்டறிய முடிந்ததாக கூறினார். முடிவிலே அவர் பழைய இரட்டை இரும்பு துண்டை கோடாரியால் பொருத்தி அதனுடைய எல்லா கிளைகளையும் வெட்டி வீழ்த்தினார். அவர் அந்த கோடாரியை அங்கு குத்தி நிறுத்தினதாக கூறி, நல்லது, நான் அதனோடு மலையின் கீழே செல்வேன் என்றாராம். அவர் அதை தூக்க முயன்ற போது அவரால் அதை தூக்க முடியவில்லை என்று கூறினார். அவரால் அதை அப்படியே தூக்க முடியவில்லை. அவர் முயன்றாராம். அவர் முயன்றதாக கூறினார். ஒரு மனிதனுடைய வலுவான சதைகள் அவருடைய முதுகில் உள்ளது என்பதை அவர் நினைவு கூர்ந்ததாக அவர் கூறினார். எனவே அவர் தன்னுடைய தசைகள் பிளந்து போகாமல் இருப்பதற்காக அவர் தன் முழங்கால்களை ஒன்றாக சேர்த்து அவர் குனிந்து அதை தூக்க முயன்றதாக கூறினார். தன்னுடைய முழங்கால்களை எடுத்து வைத்து கால்களின் பின்பக்கத்தில் இங்கு மேலே உள்ள காலின் பின்னங்கால் தசைப்பகுதி தசைகளையும் தன்னுடைய கரங்களில் உள்ள தசைகளையும் தன் முதுகில் உள்ள தசைகளையும் தன்னுடைய எல்லா தசைகளின் வலிமையையும் அதில் போட்டு தூக்கினார். அவர் இழுத்தார், அவர் இழுத்தார், அவரால் சற்று முடியவில்லை என்று கூறினார். அவர் முயன்று முயற்சிக்க முடிந்த அளவு அவர் அப்படியே பாடுபட்டதாக கூறினார். நான் இந்த மரக்கட்டையை கீழே அங்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றார். நான் அப்படியே கொண்டு செல்ல வேண்டும். முதலாளி அதை கீழே அங்கே கொண்டு வரும்படி கட்டளையிட்டார். நான் அதை அங்கே கொண்டு போக வேண்டும். ஏன், வழக்கமாக என் பேலன் எங்கே சென்றது என்று எனக்கு தெரியவில்லை. ஆகையால் நான் அந்த பொருளை அதை என் தோல் மீது வைத்துக் கொண்டு நடந்து சென்றிருக்க முடியும். ஆனால் என்னால் அதை வெறுமனை மேலே தூக்க முடியவில்லை என்று கூறினார். முயற்சித்தார், அவர் முயற்சித்தார், அவர் முயற்சித்தார், அவரால் அதை செய்ய முடியவில்லை என்று அவர் கூறினார். அவர் வெறுமன தானாகவே களைத்து போய்விட்டார். அவர் அப்படியே அந்த மரத்தின் எதிரே கீழே விழுந்ததாக கூறினார். அவர், நான் பாடுபட்டேன், நான் பாடுபட்டேன், நான் பாடுபட்டேன், என்னால் அப்படியே இனிமேல் செயல்பட முடியாத அளவிற்கு நான் பாடுபட்டேன். நான் அந்த மரக்கட்டையை கீழே அங்கே கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் அதை எப்படி என்னால் செய்ய முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. என்னால் அதை தூக்க முடியவில்லையே என்றார். வெறுமன அங்கேயே உட்கார்ந்து கொண்டிருந்தார். ஆகையால் அவர் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லையே என்று கூறினார். தன்னுடைய எஜமான் பால் என்று கூறுகிற அவருடைய சத்தத்தை அவர் கேட்டதாக அவர் கூறினார். அது அவர் எப்போதும் கேட்டதிலேயே இனிமையான சத்தமாக இருந்ததாக கூறினார். நான் திரும்பி பார்த்தபோது அது என் எஜமான் அல்லவென்றும், ஆனால் அது என்னுடைய உண்மையான எஜமானா இருந்ததென்றும், அது இயேசுவா இருந்ததென்றும் கூறினார். பால், அதற்காக நீ ஏன் கஷ்டப்படுகிறாய் என்றாராம். அங்கே ஓடிக்கொண்டிருக்கும் அந்த ஓடையை நீ பார்த்தாயா என்றார். அந்த ஓடை நேராக முகாமுக்கு செல்கிறது என்றார். நீ ஏன் அதை அப்படியே தண்ணீரில் தள்ளிவிட்டு அதன் மேல் சவாரி செய்து கீழே செல்லக்கூடாது என்றார். எனவே அவர் அப்படியே அந்த மரக்கட்டையை பற்றி பிடித்து அதை தண்ணீரில் உருட்டிவிட்டு அதன் மேல் குதித்து சிறு அலைகள் மேல் சென்று அப்படியே கூச்சலிட்டு சத்தமிட்டுக் கொண்டே, நான் அதன் மேல் சவாரி செய்து கொண்டிருக்கிறேன், நான் அதன் மேல் சவாரி செய்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினதாக அவர் கூறினார். அவர் சுய நினைவிற்கு அறைக்குள்ளாக வந்தபோது அவருடைய மனைவி அவர் மேல் படுத்துக் கொண்டு ஜெபித்துக் கொண்டிருந்தார். அவர் தரையிடவே குதித்தெழுந்து சத்தமிட்டு, நான் அதன் மேல் சவாரி செய்து கொண்டிருக்கிறேன், நான் அதன் மேல் சவாரி செய்து கொண்டிருக்கிறேன் என்றார். சகோதரனே, இந்த காலையில் உன்னிடம் ஒன்றை நான் கூறட்டும். அதற்கு நீ பாடுபடாதே. அதற்காக நான் பாடுபட முயற்சித்துக் கொண்டிருக்கவில்லை. அது உன்னை முன்னும் பின்னுமாக களைப்பாக்கிவிடும். நான் ஒரு மெத்தடிஸ்டா, நான் ஒரு பேப்டிஸ்டா, நான் இதுவா? நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். கிருபையினாலே நான் அவருடைய வாக்குத்தத்தை ஏற்றுக்கொண்டேன். அவரிடம் வந்தார், நான் அதன் மேல் சவாரி செய்து கொண்டிருக்கிறேன். என்ன சம்பவித்தாலும் அல்லது என்ன போனாலும் எத்தனை முறை நாம் பைத்தியக்காரர் அல்லது மதவெறி என்று அழைக்கப்பட்டாலும் எனக்கு கவலை இல்லை. இந்த காலை உங்களுடைய சுகமடைதலின் பேரில் நாம் ஜெபிக்கப்படும் போது இப்பொழுது பகுத்தறிதலின் ஒரு வரிசைக்கான நேரம் நமக்கு இருக்க போவதில்லை. ஒரு மணியாக போகிறது. நாங்கள் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கப் போகிறோம். இங்கே உள்ள ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கப் போகிறோம். இயேசு விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் தொடரும் என்றார். சரியா? அவர்கள் தங்கள் கைகளை வியாதியஸ்தர்கள் மேல் வைப்பார்களே ஆனால் அவர்கள் சுஸ்தமாவார்கள். சரியா? நான் அதன் மேல் சவாரி செய்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் அதன் மேல் சவாரி செய்ய ஆயத்தமா இருக்கிறீர்களா? நாம் நம்முடைய தலைகளை அப்படியே ஒரு வினாடி வணங்குவோமாக. கிருபையுள்ள தேவனே, ஓ, இந்த கடைசி நாளில் நேரமானது இருளடைந்து கொண்டே வரும்போது சபையானது வார்த்தையை புரட்டியுள்ளது. அவர்கள் ஸ்தாபனங்களின் மூலமாக திரித்து விடப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தாவே, அது சரியல்ல என்று அவர்கள் அறிவார்கள். அவர்கள் அப்படியே அதை திரிப்பதை நிறுத்தி விடுவார்களாக. ஒரு சபையிலிருந்து மற்றொரு சபைக்கு சென்ற ஜனங்கள் அநேகமாக இந்த காலை இங்கு இருக்கலாம். ஒரு சமயம் அவர்கள் மெத்தோடிஸ்ட் சபையில் இருந்தனர், பின்னர் ஒரு பாப்டிஸ்ட், பின்னர் ஒரு பெந்தேகோஸ்தேவிற்கு, பின்னர் தேவனுடைய சபையில், ஒரு நசரேய சபையில் இருந்தனர். ஓ தேவனே, அவர்கள் அப்படி செய்கிறதை நிறுத்திக் கொள்வார்களாக. அவர்கள் சரியாக வந்து வாக்குத்தத்தின் மேல் கர்த்தாவே இந்த காலை ஏறி செல்வார்களாக. சரியாக இழைப்பாரி தேவனை அவருடைய வாக்குத்தத்தை ஏற்றுக்கொள்வார்களாக. அவர் நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் என்று கூறியுள்ளார். தேவனே, அவர்கள் சரியாக வாக்குத்தத்தின் மேல் இந்த காலை சவாரி செய்து அவருடைய நன்மை என்னும் சமுத்திரத்தில் சரியாக விழுந்து நித்திய ஜீவன் என்னும் ஆவியின் தண்ணீர் தெளிக்கப்படும்படியாய் அருளும். அதை அருளும் கர்த்தாவே. அலை அலையாக புத்துணர்ச்சியுடன் அவர்களுடைய வாசல் அருகே ஓடிக்கொண்டிருக்கும் பரிசுத்த ஆவியின் ஓடையில் அவர்கள் அடியெடுத்து வைத்து தேவனுடைய வாக்குத்தத்தின் மேல், கர்த்தாவே நான் அதன் மேல் சவாரி செய்து கொண்டிருக்கிறேன், இதோ நான் வருகிறேன், நான் அதன் மேல் சவாரி செய்து கொண்டிருக்கிறேன் என்று கூறுவார்களாக. வியாதியாயும் அவதியற்றும் என்ன செய்வதென்றே அறியாமல் வியாதியாயும் இருக்கலாம். ஒரு கால் மருத்துவர்கள் அவர்களை கைவிட்டிருக்கலாம். அவர்கள் ஒரு மருத்துவமனையிலிருந்து மற்றொரு மருத்துவமனைக்கு, ஒரு கதவிலிருந்து மற்றொரு கதவிற்கு, ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு போராடி இருக்கின்றனர். கர்த்தாவே, அவர்கள் என்ன செய்வதென்றே அறியாதிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அருகில் ஜீவநதி இன்று காலை ஓடிக்கொண்டிருக்கிறது. அவர்கள் மார்க் 16 வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுத்தமாவார்கள். இன்னும் அந்த வேதவாக்கியத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களாக. அவர்கள் கைகளை அவர்கள் மேல் வைக்கும் போது விசுவாசிகள் சுகமடைவார்கள். கர்த்தாவே, அவர்கள் சரியாக அந்த நோக்கத்தில் இந்த காலை துரிதமாக அதை ஏற்றுக்கொண்டு, கர்த்தாவே இதோ நான் இருக்கிறேன், எப்படி நான் போகப் போகிறேன் எனக்கு தெரியாது, ஆனால் நான் அதன் மேல் சவாரி செய்து கொண்டிருக்கிறேன். நான் ஜீவநதியில் சென்று கொண்டு கலிகூர்ந்தவனாய் ஜீவ தண்ணீரை என் கைகளினால் தெறிக்க பண்ணி, என் ஆத்மாவிற்குள் வீசி, என் தலையின் மேல் ஊற்றி, உம்முடைய நன்மையில் தானாக குளித்து கலிகூர்ந்தவனாய் நான் சென்று அவர்கள் சுத்தமாவார்கள் என்று நீர் கூறின உம்முடைய வாக்குத்தத்தத்தின் மேல் சவாரி செய்கிறேன் என்று கூறுவார்களாக. அதை அருளும் பிதாவே, இப்பொழுது நம்முடைய தலைகள் வணங்கியிருப்பதுடன் இந்த காலையில் இந்த கட்டிடத்தில் ஒரு நபராவது இருக்கிறாரா என்று நான் வைக்கிறேன். கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக அறிந்திராமல் ஜீவநதி உங்களிடம் கொண்டுவரப்பட்டது என்று விசுவாசிக்கிறவர்கள் உங்களில் எத்தனை பேர் இந்த காலையில் இந்த கட்டிடத்தில் இருக்கிறீர்கள்? நீங்கள் எல்லா விதமான நிச்சயமற்ற சத்தங்களையும் பெற்றிருந்தீர்கள். நீங்கள் உங்களுடைய வீட்டை அழிந்து கொண்டிருக்கிற மலரான காரியங்களின் மேல் கட்டியிருக்கிறீர்கள். என்றோ ஒரு நாள் நீங்கள் மறிக்கப் போகிறீர்கள் என்று நீங்கள் உணர்கிறீர்கள். நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போய்க் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் உண்மையிலேயே ஒரு நிச்சயமான சத்தத்தை கேட்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். இந்த காலையில் நீங்கள் அதை கேட்டீர்கள் என்றும் கிறிஸ்து இன்னமும் உங்களை நேசிக்கிறார் என்பதையும் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். நீங்கள் எவ்வளவு பாவமுள்ளவர்களாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, அவர் இன்னமும் உங்களை நேசிக்கிறார். உங்களை நான் ஜபத்தில் நினைவு கூற வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? நீங்கள் நின்று கொண்டிருக்கும் இடத்திலேயே நாங்கள் உங்களை பீடத்தண்டை இங்கே அழைக்க முடியாது. பீடமே இல்லை, ஏனென்றால் அது பிள்ளைகளால் நிறைந்திருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவை இப்பொழுதே உங்களுடைய சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விசுவாசித்து உங்களை நான் ஜெப வார்த்தையில் நினைவு கூற வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? உங்கள் கரத்தை உயர்த்துவீர்களாக? நீங்கள் இப்பொழுதே நான் என்று கூறுங்கள். தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. பின்னே உள்ளே பின்னாக உள்ள உம்மை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இங்கு நடுவில் உள்ள உன்னை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த பக்கத்தில் உள்ள உன்னை தேவன் ஆசீர்வதிப்பாராக. நான் இப்பொழுதே கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். அவர் எனக்கு நல்லவராக இருக்க நான் விரும்புகிறேன். மிகவும் பின்னால் உள்ள உன்னை தேவன் ஆசீர்வதிப்பாராக. உட்பாதையின் பின்னால் உள்ள உன்னை அங்கே பின்னாக நான் காண்கிறேன். தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. வேறு யாராகிலும் அங்கே உண்டா? நீங்கள் எங்கிருந்தாலும் கவலை இல்லை, உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். தலைகள் வணங்கி இருக்கட்டும். வாலிப பெண்ணே, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. அங்கே பின்னால் உள்ள சகோதரியே, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. பின்னாக அங்குள்ள சகோதரியே, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு தெரியாது, நீ உன்னுடைய கரத்தை உயர்த்தவில்லை, ஆனால் நேற்றிரவு மருத்துவமனையில் மிகவும் மோசமான நிலையில் அங்கிருந்த உன்னுடைய கணவரை காண நான் சென்றேன். அந்த சகோதரருடைய சபையிலிருந்து அங்கே வந்திருந்தார். கவலைப்பட வேண்டாம், அவர் சரியாகி விடுவார். கடந்த இரவு கர்த்தர் அவரை அங்கேயே தொட்டார். அவரோடு இருந்த கோளாறு என்னவென்பதை நான் கண்டேன். மருத்துவர்கள் அதை கண்டுபிடிக்க 4 நாட்களாக முயற்சித்திருந்தனர். ஆனால் அந்த ஊடுகதிர் நிழற்படத்தினால் அவர்களால் ஒன்றையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஊடுகதிர் நிழற்படம் எடுப்பதை காட்டிலும் ஆழமாக ஊடுருவி செல்கிறார். அது சரி, அவர் இப்பொழுது வீட்டில் இருப்பார். ஒருகால் அவர் நாளைக்கு வீட்டிற்கு வரலாம். சரி, வேறு யாராக உண்டா? மிகவும் பின்னால் உள்ள உன்னை தேவன் ஆசீர்வதிப்பாராக. நான் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். ஆகையினால் நான் ஆயத்தமாயிருக்க விரும்புகிறேன். என்னுடைய வீட்டின் நிச்சயமின்மையை நான் அறிவேன். என்னுடைய வேலையின் நிச்சயமின்மையை நான் அறிவேன். என்னுடைய வாழ்க்கையின் நிச்சயமின்மையை நான் அறிவேன். நான் எந்த நேரத்தில் மறிக்கப் போகிறேன் என்று எனக்கு தெரியாது. நான் இன்றைக்கே இச்சமயத்திலும் மறிக்கலாம், எனக்கு தெரியாது, அது நிச்சயமற்றது. ஆனால் எனக்கு ஒரு நிச்சயமான சத்தம் வேண்டும். நான் அதை இன்றைக்கு இயேசு கிறிஸ்து என நேசிக்கிறார் என்று சுவிசேஷத்தின் மூலமாக கேட்டேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் அவரை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். தங்களுடைய கரங்களை உயர்த்தாதிருக்கிற யாராகிலும் அதை செய்ய விரும்புகிறீர்களா? தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. சரி, இதற்கு முன்பு ஒருபோதும் உங்களுடைய கரங்களை உயர்த்தாதிருக்கிறவர்கள் உயர்த்தும் போது உங்களுடைய கரத்தை உயர்த்தி சகோதரன் பிரணாம் ஜபத்தில் என நினைவு கூறுங்கள் என்று கூறுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி. பரலோக பிதாவே, இந்த ஜனங்கள் கேட்டிருக்கிறது ஒரு நிச்சயமுள்ள சத்தமாக இருக்கிறது. இங்கு அவர்களில் அநேகர், சரியாக பலர் இந்த காலையில் உம்மை அவர்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டனர். இப்பொழுது பிதாவே, ஜெபிப்பதற்காக ஜனங்களை பீடத்தண்டை கொண்டு வருவது பாரம்பரியமாக இருக்கிறது என்பதை நான் அறிவேன். ஆனால் அது வேதபூர்வமானதல்ல. ஏனென்றால் அவரை விசுவாசித்தவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் ஞானஸ்தானம் பெற்றனர் என்று வேதம் கூறியுள்ளது. ஆகையினால் பிதாவே, உண்மையில் விசுவாசமாய் இருக்கிறவர்களுக்கு அந்த நிச்சயமான சத்தத்தில் நீர் உண்மையே அவர்களுக்கு வெளிப்படுத்தி அது நீரே என்பதை அவர்கள் அறியும்படி செய்வதற்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் உண்மை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள விரும்புகின்றனர். நான் அவர்களை ஜெப வார்த்தையில் நினைவு கூறும்படியாக அவர்கள் தங்கள் கரத்தை உயர்த்தினர். ஓ தேவரே, நேரம் முடிவடைந்து கொண்டிருக்கிறது என்றும் விளக்குகள் இப்பொழுது அணைந்து கொண்டிருக்கிறது என்றும் அறிந்திருக்கிறேன். நாகரிகத்தின் விளக்கு அணைந்து கொண்டிருக்கிறது, அமெரிக்காவின் விளக்கு அணைந்து கொண்டிருக்கிறது, தேசங்களின் விளக்கு அணைந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் உலகத்தின் ஒளி உள்ளே வந்து கொண்டிருக்கிறது. தேவனே, அவர்கள் இந்த மகத்தான ஒளியை ஏற்றுக்கொள்ளும்படியாய் நீர் செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். ஒளியின் முன்னால் இருளே இருக்க முடியாது என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஒளியானது இருளை காட்டிலும் அதிக சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. ஏறத்தாழ 10 மணி நேரத்திற்கு முன்பு இந்த கட்டடம் எவ்வளவு இருட்டாக இருக்க முடியுமோ அவ்வளவு இருட்டாக உங்களால் ஒரு இருக்கையும் காண முடியாதபடி இருந்தது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். 10 மணி நேரத்திற்கு முன்பு இக்கட்டிடத்தில் நள்ளிரவு இருள் இருந்தது. ஆனால் சூரியன் உதயமானது. அந்த இருள் எங்கே சென்றது? அதை எனக்காக கண்டறியுங்கள். அவர்கள் அதை கண்டறிய முடியாது. அதனுடைய ரசாயனம் எங்கே? அதற்கு என்ன சம்பவித்தது? அது கண்டறியப்பட முடியாது, அது போய்விட்டது. இப்பொழுது அவர்களுடைய பாவங்களும் அவ்வண்ணமே இருக்கின்றன. எங்கே? 20 நிமிடங்களுக்கு முன்பு அவர்களுடைய ஆத்மாவில் இருள் இருந்தது. ஆனால் அவர்கள் இப்பொழுது உண்மை அவர்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டுள்ளனர். இருளானது முழுமையாகவே அகற்றப்பட்டு விட்டது. அநேகமாக இருந்த உங்கள் பாவங்கள் சுத்திகரிக்கப்பட்டு இப்பொழுது அவை உறைந்த மழையைப் போல வெண்மையாகின. நீங்கள் இனி அவைகளை கண்டுபிடிக்கவே முடியாது. அவை புத்தகத்திலிருந்து நீக்கப்பட்டு விட்டன. அவை பதிவாட்டிலிருந்து எடுக்கப்பட்டு விட்டன. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவர்களுடைய பாவங்களிலிருந்து அவர்களை மன்னித்து விட்டது. அதன் விளைவாக அவர்கள் எழுந்து இன்றிரவு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்று கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிட்டு பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வார்களாக. பிதாவே, அதை அருளும். இந்த காலை செய்தியின் விருதுகளாக நான் அவர்களை உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உம்மிடம் சமர்ப்பிக்கிறேன். இப்பொழுது உங்கள் தலைகள் வணங்கியிருப்பதுடன் உங்களுடைய கரத்தை உயர்த்தின நீங்கள் ஒவ்வொருவரும், நீங்கள் இன்னும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெறாமல் இருந்தால் இன்றிரவு சபையில் ஆராதனைகள் நடைபெறும். இப்பொழுதே ஆயத்தமாகுங்கள். இந்த காலையில் போதகர் உங்களுடைய பெயரை இப்பொழுதே எழுதி கொள்ளட்டும். சகோதரனே, இந்த காலை உங்களுக்கு ஞானஸ்தானம் இல்லை, இருக்கிறதா? ஆம், இந்த காலையில் ஞானஸ்தானம் கொடுக்கிறோம். இந்த ஆராதனைக்கு பிறகு உடனடியாக ஞானஸ்தான ஆராதனை. மேலே வாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ள நாங்கள் உங்களுக்காக ஆடைகளை வைத்திருக்கிறோம். இப்பொழுது நீ ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறாய். தேவனுடைய வெளிச்சம் உன் இருதயத்திற்கு வந்திருக்கிறது. அது எவ்வளவு நல்லது என்று யோசித்து பாருங்கள். இயேசு என் பிதா ஒருவனை எடுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான் என்றார். நீங்கள் ஏன் உங்களுடைய கரத்தை உயர்த்தினீர்கள்? ஏனென்றால் ஏதோ ஒன்று உங்களுக்கு கூறினது. உங்களிடம் கூறின அதே ஒருவர் என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்புறவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று வாக்களித்திருக்கிறார். அதை குறித்து எந்த நிச்சயமின்மையும் இல்லை. இப்பொழுது நீங்கள் நித்திய ஜீவனை உடையவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் அதை உங்கள் முழு இதயத்தோடு விசுவாசித்தால் நீங்கள் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் சதா காலமும் ஜீவித்துக் கொண்டிருப்பீர்கள். இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வதற்கென்றும் அவருக்காக நீங்கள் கிரியை செய்யும்படிக்கு தேவனுடைய வல்லமையை அவருடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்கிறபடியால் இந்த காலையில் அதை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்களாக. வியாதியாக இருக்கிறவர்கள், ஜபித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்காக நம்மால் முடியுமா என்று நான் காணும்படியாக நான் எண்ணிக்கையை காண விரும்புகிறேன். உங்களுடைய கருத்தை உயர்த்துங்கள். பகுத்தறிவின் வரிசையை அமைக்க முடியுமா என்றும் எத்தனை பேர் என்றும் பார்க்கவே அநேகம் பேர் உள்ளனர். நாம் சரியாக அவர்களுக்காக ஜபிக்கத்தான் முடியும். அநேகர் இருக்கின்றனர். 150-200 பேர்கள் ஜபித்துக் கொள்வதற்காக இருக்கின்றனர். சரி, எத்தனை பேர் பகுத்தறிதலை கண்டிருக்கிறீர்கள்? உங்கள் கரத்தை உயர்த்துங்கள். சரி, நீங்கள் எல்லோருமே, அது உண்மை. எனவே அது என்னவென்று நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது இந்த காலையில் நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டீர்கள் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இப்பொழுது நான் சகோதரன் வுட், சகோதரன் ஃபிரெட் சாத்மேன் மற்றும் தர்மகர்த்தாக்களின் சிலரை ஒரு வினாடி அப்படியே இங்கே வரும்படி கேட்கப் போகிறேன். தர்மகர்த்தா சகோதரர்களில் சிலராகிய நீங்கள் அல்லது மூப்பர்கள் அல்லது யாராயிருந்தாலும் சற்று நேரம் இங்கே வாருங்கள். இப்பொழுது இங்கே சற்று நெருக்கமாக இருக்கப் போகிறது. நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்பொழுது உங்களைத்தான் ஜெபித்துக் கொள்ளப்படுவதற்காக என் வலது பக்கத்தில் இந்த பக்கமாக இருக்கும் ஜனங்களே, உங்களைத்தான் நீங்கள் இங்கே இந்த பக்கமாக வரும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். சகோதரனே, சகோதரன் காலின்ஸ், நீங்கள் விரும்பினால் அங்கே நில்லுங்கள், இங்கே வாருங்கள். அதனால் அவர்கள் அருகில் வந்து ஜெபித்துக் கொள்ள முடியும். நான் பீடத்தின் இந்த பக்கத்தில் உள்ள சிறு பிள்ளைகளாகிய நீங்கள் அப்படியே ஒரு சில வினாடிகள் சகோதரன் பிரணாமுக்காக, எனக்காக அல்ல ஆனால் கர்த்தராகிய இயேசுவுக்காக இந்த பக்கமாக நீங்கள் மாறி வருவீர்களா என்று கேட்டுக்கொள்ளப் போகிறேன். இப்பொழுது சகோதரரே, நீங்கள் இங்கே நில்லுங்கள். அதனால் ஜனங்களால் அந்தபடியாக கடந்து வர முடியும். பிறகு நாம் எல்லோரையும் இந்த மறுபக்கம் கொண்டு செல்வோம். இப்பொழுது இங்கே உள்ள இந்த முதல் வரிசையிலிருந்தே சகோதரன் சார்லி, சகோதரர்களே, நீங்களா என்று நான் வியக்கிறேன். டேவிட்டும் நீயும் நீங்கள் இங்கு வர விரும்புகிறீர்களா அல்லது பின்னாக நோக்கியவாறு பின்னாகவே நகர விரும்புகிறீர்களா? சரி, இப்பொழுது இந்த முதல் வரிசையில் முதலில் இங்கே இருப்பவர்கள் சரியாக அப்படி எழுந்து நில்லுங்கள். அந்த பக்கத்தில் இருந்து சரியாக துவங்கி முடிந்த பிறகு சுவற்றின் எதிரில் இருந்து தொடங்குங்கள். நாங்கள் ஜபிக்கையிலே இப்பொழுது நாங்கள் துவங்க ஆயத்தமாகும் போது இப்பொழுது இன்னும் துவங்கவில்லை. பின்னர் இங்கே இந்த பக்கம் முடியும் போது நாங்கள் உங்கள் எல்லோரையும் இந்த பக்கத்திற்கு திரும்பி போக செய்வோம். பிறகு பின்னர் அந்த பக்கத்தில் இருந்து வந்து அடுத்தபடியாக கீழே செல்லுங்கள். இப்பொழுது தர்மகர்த்தர்களும் மற்றவர்களும் உங்களை சரியான ஸ்தானத்தில் நிறுத்துவார்கள். இப்பொழுது அந்த பெண் ஊனமடைந்து எழுந்திருக்க முடியாமல் இங்கே நாற்காலியில் அமர்ந்திருக்கும் அந்த சிறிய பெண்ணை போன்றிருந்தால், இப்பொழுது நீங்கள் இருக்கிற இடத்திலேயே நீங்கள் அமர்ந்திருங்கள், நான் உங்களிடத்திற்கு வருவேன். புரிகிறதா? சிறிய எடித்தை எனக்கு தெரியும், அவள் இங்கே பின்னால் இருக்கிறாள், நாங்கள் அவளை இங்கே கொண்டு வருவோம். எழுந்திருக்க முடியாதவர்களே, நான் உங்களிடத்திற்கு வருவேன். இப்பொழுது இங்கே நின்று பேசுவது அது நமக்கு என்ன நன்மையை செய்யும்? இந்த தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்து நீங்கள் அதை கேட்காமல் போனால் அது நமக்கு என்ன நன்மையை செய்யும்? புரிகின்றதா? கேட்டு விசுவாசிக்கிறவனுக்கு, கேட்பவனுக்கு நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்களா? நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்களாகவே தேவனிடத்தில் முழு நம்பிக்கை வைத்து அது தேவனுடைய வார்த்தை எனக்காக ஜெபிக்கப்பட்ட பிறகு என் நிலைமை என்னவாயிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, எப்படியோ நான் சுகமடைந்து விட்டேன் என்று கூற ஆயத்தமா இருக்கிறீர்களா? நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? இப்பொழுது ஜனங்களில் அநேகர் ஏதோ ஒன்றிற்காக எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றனர் என்று உங்களுக்கு தெரியும். எதை போல? அந்த ஸ்திரியை போல. நான் இங்கே பின்னாலே பின்படிக்கட்டில் அவளுக்காக ஜெபித்த போது நான் அவளை நோக்கி பார்த்தேன், அப்பொழுது அது நிறைவேறினது. அவள், நல்லது, முதல் மாதமே கடந்து விட்டது, நானோ அப்படியே நான் பருமனாகவே எப்போதும் வளர்ந்து கொண்டே போகிறேன் என்று கூறியிருந்தால் என்னவாயிருக்கும்? புரிகின்றதா? இல்லை இல்லை, அவள் அப்படி கூறவில்லை. அவள் ஒரு சத்தத்தை கேட்டாள், அந்த சத்தம் அவளிடம் கூறினது. அவள் தன்னுடைய முழு இதயத்தோடு அதை விசுவாசித்தாள். அந்த கட்டி கொஞ்சம் கழித்து அமுங்கியே போய்விட்டது. இப்பொழுது அவள் சாதாரணமாகவும் குணமடைந்தவளாகவும் இருக்கிறாள். லியோ, எங்கே இருக்கிறாய்? அவர் இங்கு எங்காவது இருக்கிறாரா? அந்த ஸ்திரீனுடைய பெயர் என்னவென்பதை நான் மறந்துவிட்டேன். ஒரு கால் யாருக்காவது நினைவிருக்கும். நான் அவளுடைய முகவரியை வைத்திருக்கிறேன், நான் அதை சபைக்கு கொண்டு வருவேன். லியோ, என்ன உமக்கு அவளை நினைவிருக்கிறதா? ரெட் போர்ட் அல்லது ரெட் போர்டா? நீங்கள் எழுத விரும்பினால் நாங்கள் அவளுடைய பெயரையும் முகவரியையும் வைத்திருக்கிறோம். அவள் 30 பவுண்டை காட்டிலும் அதிக எடையுள்ள ஒரு கட்டியோடு இங்கே குணமாக்கப்பட்டாள். ஒரு கத்தியில் இருந்து ஒரு கீறலும் அவள் மேல் படவில்லை. இதோ அவள் அங்கே கட்டியுடன் இருந்த அவளுடைய புகைப்படம். இதோ அவள் எங்குமே ஒரு கீறலும் இல்லாமல் இப்பொழுது இருக்கிறாள். தேவன் அவளை குணமாக்கி அவளிடத்தில் இருந்து அதை எடுத்து போட்டார். மரிக்கும்படியாய் அவளுடைய சிறுநீரகங்களை புற்றுநோய் தின்று கொண்டிருக்கிறது என்ற மருத்துவரின் வாக்குமூலம் இதோ இருக்கிறது. அங்கே அவர் அவளை கைவிட்டு விட்டார். இப்பொழுது அவள் நன்றாகவும் குணமடைந்தவளாகவும் எந்தவித சிறுநீரக கோளாறுமே இல்லாமல் இருக்கிறாள். அவள் 10,000களில் ஒருத்தியாக இருக்கிறாள். அது என்ன? ஒரு நிச்சயமற்ற சத்தமே இல்லை. ஆனால் அதனுடைய காரியம் என்னவென்றால், நண்பனே, உன்னால் அதை கேட்க முடிகிறதா? இப்பொழுது எக்காலம் விளங்காத சத்தமிட்டால் நல்லது. சிலர் சுகமடைகின்றனர், சிலர் சுகமடைவதில்லை என்று கூறினால் அது நிச்சயமற்றது. புரிகின்றதா? அதை விசுவாசிக்காதீர்கள். இயேசு எவனாகிலும் என்றார், அது நிச்சயமானது. விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். அவர்கள் மேல் கைகளை அவர்கள் வைக்கும் போது அவர்கள் சுஸ்தமாவார்கள். இப்பொழுது நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? உங்கள் முழு இதயத்தோடு நீங்கள் அதை விசுவாசியுங்கள். நான் போதகரை கேட்டுக்கொள்ள போகிறேன். இப்பொழுது நாங்கள் சரியாக இப்பொழுது இதை தொடர்ந்து நமக்கு ஒரு ஞானஸ்தான ஆராதனை இருக்கிறது. எனவே பாருங்கள், பிறகு நமக்கு அதிகப்படியான நேரம் இருக்காது. ஆனால் நான் இங்கே உள்ள ஒவ்வொரு வியாதிஸ்தருக்காகவும் சபையோருக்காகவும் ஜபிக்கப் போகிறேன். அவர்கள் அருகில் வரும்போது நான் ஜபிக்கப் போகிறேன். நீங்கள் என்னை அவருடைய ஊழியக்காரன் என்று விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் அதை விசுவாசித்தால் அப்பொழுது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்களுக்குள் வரும். புரிகின்றதா நண்பனே? அது வரவேண்டியதா இருக்கிறது. நான் அதை கூறிக்கொண்டிருக்கவில்லை, அது எனக்கு ஒன்றுமில்லை. நான் வெறுமன நான் உங்கள் சகோதரன், நான் உங்களுக்குள்ளே எல்லோரிலும் சிறியவன். ஆனால் நான் அப்படித்தான் இருக்க வேண்டும். உங்களில் சிறியவனாய் இருக்கிறவன் நான் உங்கள் எல்லோருக்கும் வேலைக்காரனாய் இருக்க கடவன். புரிகின்றதா? அப்படித்தான் நான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் உங்கள் வேலைக்காரன், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நான் வெறுமன அவருடைய ஊழியக்காரன். நான் உங்களுக்கு பணிவிடை செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் பாருங்கள், நான் எல்லோரிலும் சிறியவன், என்னை பற்றி ஒன்றுமே இல்லை. ஆனால் பாருங்கள், யாராகிலும் ஒருவர் உங்கள் மேல் கைகளை வைக்க வேண்டும், அப்படியானால் அவர் வார்த்தையை கொண்டு வரும்படி என்னை அனுமதிப்பாரேயானால் நீங்கள் வார்த்தை என்னிடம் வருகிறதை விசுவாசிக்கிறீர்கள். உங்களில் அநேகர் என்னை ஒரு விசுவாசி என்று அழைக்கிறீர்கள். அப்படியானால் வார்த்தை என்னிடத்திற்கு வருகிறது, அது சரியா அல்லது இல்லையா என்று நீங்கள் உங்களையே நியாயந்தீர்த்துக் கொள்ளுங்கள். புரிகிறதா? தேவன் அவருடைய வார்த்தையை கொண்டு நியாயந்தீர்ப்பாராக. நல்லது, அப்படி இருக்குமானால் அப்பொழுது ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் அப்படியே இருக்கிறது, அது அப்படித்தான் இருக்க வேண்டும். புரிகிறதா? நோவா அவன் தொடர்ந்து பழைய கட்டிக்கொண்டே இருந்தான். அவர்களோ, அவன் ஒரு மூட மதாபிமானி, அங்கே மேலே ஒன்றுமே இல்லை, நீ அதை எப்படி கொண்டு வரப்போகிறாய் என்று கூறினர். எந்த வித்தியாசத்தையும் உண்டு பண்ணுகிறதில்லை. தேவனால் அதை அங்கே மேலே வைக்க முடியும் என்று அப்படியே தொடர்ந்து செயலாற்றிக் கொண்டே சென்றான். எப்படி இருக்கிறது? எப்படி உள்ளது? வேறு யாரை குறித்து நான் பேசினேன்? மோசே. எப்படி மோசே அந்த ராணுவத்தை கைப்பற்ற அங்கே சென்று கொண்டிருந்தான்? அவன் முழு எகிப்தையும் கைப்பற்ற எப்படி சென்று கொண்டிருக்கிறான்? ஒரு வயதான மனிதன், 80 வயதுள்ளவன், அவனுடைய மனைவி பிள்ளைகளோடு. எப்படி அவன் அதை செய்ய முடியும்? அவன் எப்படி அதை செய்ய போகிறான்? அது என் வேலை அல்ல. தேவன் போய் அதை கைப்பற்று என்றார். நான் போய் கொண்டிருக்கிறேன். நீ எப்படி அவர்களை பார்வோனின் கைகளில் இருந்து விடுவிக்கப் போகிறாய்? நான் நிச்சயமாக நான் உன்னோட இருப்பேன். நிச்சயமின்மையே இல்லை. விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். நிச்சயமின்மையே இல்லை. நீங்கள் அதை விசுவாசித்தால், உங்கள் மேல் கரங்கள் வைக்கப்பட்டால் நீங்கள் சுகமடைய வேண்டும். நீங்கள் அதை உங்கள் முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறீர்களா? இப்பொழுது நான் இங்கே உள்ள ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் நீங்கள் உங்கள் தலைகளை வணங்கும்படி நான் விரும்புகிறேன். நான் உங்களுக்காக மௌனமாக ஜபிக்க விரும்புகிறேன். நான் இங்குள்ள இந்த துணிகளுக்காக ஜபிக்கப் போகிறேன், ஏனெனில் நான் பரிசுத்தாவின் பிரசன்னத்தை உணர்கிறேன். பரலோக பிதாவே, நாங்கள் ஒரு ஆராதனையை முடித்துக் கொண்டு மற்றொன்றை தொடங்க ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம். இந்த காலையில் கர்த்தாவே, அநேகரும் ஏற்றுக் கொண்டிருக்கின்றனர். அநேக கரங்கள் உயர்த்தப்பட்டன. அவர்கள் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறார்கள். அதாவது கடந்து சென்ற குறுகிய நேரத்தில் ஒரு சிறு ஒளி அவர்களை கடந்து சென்றது. அவர்களுடைய மனசாட்சியின் மேல் ஒரு சிறு மூச்சு திணறல் உண்டானது. அது என்ன? அவர்கள் மரித்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டனர். ஒரு கோதுமை மணி நிலத்தில் விழுவது போன்றே முதலாவது காரியம் அது மூச்சு திணறுகிறது, அது மரித்து அழுகுகிறது. பின்னர் அதிலிருந்து ஒரு சிறிய ஜீவனின் எழுச்சி வருகிறது, அது மற்றொரு கோதுமை மணியை தோன்ற செய்கிறது. இப்பொழுது கர்த்தாவே, இந்த காலையில் அவர்கள் மேலிருந்த ஒரு சிறிய மரணத்தின் மூச்சு திணறல் நடந்து போய்விட்டது. அது கடந்து சென்ற போது ஒரு சில வினாடிகளில் அவர்கள் விழித்தெழுந்து அவர்கள் தங்களுடைய கரங்களை உயர்த்தினார்கள். தேவனுடைய வார்த்தையினாலே அவர்களே திணறடிக்கப்பட்டதை உணர்ந்தனர். ஏதோ ஒன்று, நீ ஆக்கிரமிப்புக்குட்பட்டிருக்கிறாய், நீ ஒரு பாவி, நீ மரித்து நரகத்திற்கு போவாய், நீ அழிந்து போவாய், நீ மறுபடியும் எழுந்திருக்கவே மாட்டாய் என்றது. அதாவது மரணம் அவர்கள் மேல் வந்தது. ஆனால் நான் உங்கள் இரட்சகர், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள் என்று கூறுகிற ஒரு சத்தத்தை அவர்கள் கேட்கும் வரை ஐயத்திற்கிடமின்றி அவர்கள் அந்த இடத்திலேயே மறித்து போயிருந்தனர். அவர்கள் தங்களுடைய கரங்களை உயர்த்தி, நான் அவரை என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்ற போது, அப்பொழுது ஒரு ஜீவனின் தோற்றம் அவர்களுடைய ஆத்மாவிற்குள் வந்தது. அவர்கள் மற்றொரு கிறிஸ்தவனை தோன்ற செய்ய மறுபடியும் முளைத்தெழும்பினர். தேவனே, இப்பொழுது அவர்கள் இந்த கூட்டத்தாரின் முன்பாகவே தண்ணீருக்கு சென்று அவர்களுடைய பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்று அவர்கள் உலகத்தின் காரியங்களிலிருந்து முழுவதுமாக விட்டு விலகி இப்பொழுது முதல் கிறிஸ்துவை சேவிக்கப் போகிறார்கள் என்பதை ஜனங்கள் காணும்படி செய்வார்களாக. ஏனென்றால் அவர்கள் புதிய ஜீவனுக்கென்று எழும்பும்படியாக, புதிய ஜீவனில் நடக்கும்படியாக ஞானஸ்தானத்தில் அவரோடு மறித்து அடக்கமண்ணப்படுகின்றார்கள். கர்த்தாவே, இங்கு இருக்கிற அநேக உருமாள்களை நான் என் கைகளில் பிடித்துக் கொண்டிருக்கிறேன். அவை வியாதியுள்ள ஜனங்களை சுட்டி காட்டுகின்றன. இப்பொழுது நான் இதை பலமுறை கூறியிருக்கிறேன். வேதத்தில் ஒரு சமயம் இஸ்ரவேல் கடமையின் பாதையில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு சென்று கொண்டிருந்த போது சிவந்த சமுத்திரம் அவருடைய பாதையில் குறுக்கிட்டது. தேவன் கோப கண்களோடு மேகங்களின் வழியாக அக்னி ஸ்தம்பத்தின் வழியாக கீழே நோக்கி பார்த்தார். சிவந்த சமுத்திரம் பயந்து போய் விலகி கொண்டது. ஏனெனில் தேவன் ஒரு வாக்குத்தத்தை உண்டு பண்ணியிருந்தார். விளங்காத சத்தம் அல்ல, தேவனுடைய வார்த்தை பிழையானது அல்ல என்பதை சமுத்திரம் அறிந்து கொண்டது. அது நிச்சயமானது என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். இஸ்ரவேல் அந்த வாக்குத்தத்தம் தேசத்திற்காக புறப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருந்தனர். எதுவுமே அவருடைய வழியில் நிற்க முடியவில்லை. ஏனென்றால் தேவன் அவ்வண்ணமாய் கூறியிருந்தார். எனவே சமுத்திரமானது பயந்து போய் பின்னிட்டு நகர்ந்து உலர்ந்த பாதையை அதனுடைய மையத்தினூடாக அமைத்துக் கொடுத்தது. அவர்கள் உலர்ந்த தரையின் மேல் கடந்து சென்றனர். இப்பொழுது கர்த்தாவே, அநேக கிறிஸ்தவர்கள் வியாதியாகி உள்ளனர். இதோ அவருடைய உருமாள்கள். அவர்கள் பவுலின் சரீரத்திலிருந்து உருமாள்களையும் இல்லை கச்சைகளையும் எடுத்தனர் என்று அவர்கள் வேதத்தில் கூறுகிறார்கள். நாங்கள் பரிசுத்த பவுல் அல்ல என்று நாங்கள் அறிவோம். ஆனால் நீரோ இன்னமும் அதே தேவனாய், அதே வார்த்தையோடும், அதே வாக்குத்தத்தோடும் இருக்கிறீர் என்று நாங்கள் அறிவோம். இந்த உருமாள்களை வியாதியுள்ளவர்களுக்கும் அவதியுற்றோருக்கும் நான் அனுப்பும் போது அவர்களை கட்டி போட்டுள்ள பிசாசு பயந்து போய் அவர்களை விட்டு செல்வானாக. தேவனுடைய பிள்ளைகள் நல்ல ஆரோக்கியமாகி வாக்குத்தத்துக்கு நடந்து செல்வார்களாக. அதை அருளும் கர்த்தாவே. இப்பொழுது இந்த கட்டிடத்தில் அவர்களில் அநேகர் இருக்கின்றனர். உம்முடைய போதகர் என் சகோதரன் நெவில் இந்த காலை இதோ இருக்கிறார். இதோ உம்முடைய மூப்பர்களும் தர்மகர்த்தாக்களும் இங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த சபையின் நியமிக்கப்பட்ட மனிதர்கள். கர்த்தாவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் நீ மிகவும் கிருபையாய் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீர். ஆனால் உம்முடைய ஆவி எங்கள் மத்தியில் அசைவாடுகிறதை நாங்கள் காண்கிறோம். அதற்காக நாங்கள் மிகவும் சந்தோஷமாயிருக்கிறோம். கடைசி முறையாக ஒரு எழுப்புதல் உண்டாவது போல் காணப்படுகிறது. ஓ தேவனே, நாங்கள் எகிப்திற்கு விற்கப்பட்டோம். இப்பொழுதோ நாங்கள் வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கான எங்களுடைய பாதையில் இருக்கிறோம். இப்பொழுது வெறுமன ஒரு சில நாட்கள் பயணம் மாத்திரமே, நாங்கள் யோர்தானை கடப்போம். இப்பொழுது பிதாவாகிய தேவனே, எங்களுடைய வழியில் உள்ள ஒவ்வொரு தடங்களையும் நீர் அகற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜனங்களில் அநேகர் அணிவகுத்து செல்லும் நிலையில் இல்லை. அவர்கள் வியாதியாயும் அவதியற்றும் இருப்பதனால் அவர்கள் இங்கு இருக்கிறார்கள். இந்த வியாதி எப்படி அந்த ஜனங்களை தடுத்து நிறுத்த முடியும்? அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு அணிவகுத்து செல்லும் போது ஊனமற்றவர்களாய் சக்கர நாற்காலி இருப்பவர்களை இந்த உபத்திரவங்கள் எப்படி தடுத்து நிறுத்த முடியும்? ஹல்லேலூயா. தேவனே, நாங்கள் எங்கள் கரங்களை அவர்களுடைய சரீரங்கள் மேல் வைக்கும் போது பிசாசு பயந்து போய் பின்னிட்டு செல்வானாக. அவர்கள் அணிவகுத்து செல்லும் நிலையில் இருப்பார்களாக. காலை முழுவதும் நான் பேசிக் கொண்டிருந்த அந்த ஸ்திரீக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அவளை என் மனதை விட்டு அகற்ற முடியவில்லை. பார்ப்பதற்கு அந்த ஸ்திரீ அந்த பெரிய கட்டியினால் எழும்பிக் கூட இருக்க முடியவில்லை. மருத்துவர்கள் அவளை கேலி செய்தனர். ஆனால் அவள் ஒரு சத்தத்தை கேட்டிருந்தாள், அது நிச்சயமற்றதாக இருந்தது. அது ஒரு நிச்சயமான சத்தமாக இருந்தது. அவள் அதை விசுவாசித்தாள். இப்பொழுது கர்த்தாவே, இங்கு வியாதியாயுள்ள ஒவ்வொரு நபரும் அதை கண்டு இந்த காலை அதே சத்தத்தை கேட்டு அணிவகுத்து செல்லக்கூடிய நிலையை அடைந்து கர்த்தாவே பயணத்துக்காக புறப்படுவார்களாம். அதை அருளும் கர்த்தாவே. நாங்கள் எல்லாவற்றையும் இப்பொழுதே மூட்டை கட்டிக்கொண்டு புறப்பட ஆயத்தமாயிருக்கிறோம். ஓஹோ கர்த்தாவே, நாங்கள் அணிவகுத்து செல்ல ஆயத்தமாயிருக்கிறோம். நாங்கள் வனாந்திர யாத்திரைக்காகவும் அக்கறையிலே யோர்தானை கடக்கவும் ஆயத்தமாயிருக்கிறோம். வெறுமன ஒரு சில நாட்கள் பயணத்திலேயே நாங்கள் அங்கிருப்போம். தேவனே, நாங்கள் பரிசுத்த ஆவியின் வல்லமையில் செல்வோமாக. அந்த ஒளி அக்கறையில் பிரகாசித்து அந்த வழியில் நடத்துகையில் உயிர் தெழுந்த கிறிஸ்து அந்த பரிபூர்ண நாளில் பிரகாசிப்பதை நாங்கள் காணும் போது நாங்கள் என்னென்றைக்கும் ஆயங்கிருப்போமாக. இதாவே அதை அருளும். எங்களுடைய கரங்களை அபிஷேகியும், எங்களை அபிஷேகியும், இப்பொழுது எங்களுக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவி பிரகாசிக்க செய்யும். அப்பால் உள்ள அந்த விண்வெளி வெளிச்சம், தேவனுடைய ஒளி வியாதியுள்ளவர்களுக்கும் பலவீனமான சரீரங்களுக்கும் பிரகாசிக்க அவர்கள் ஒவ்வொருவரும் சுகமாக்கப்படுவார்களாக. கர்த்தாவே, நாங்கள் பிசாசை சந்திக்க முன் வருகிறோம். நாங்கள் சிவந்த சமுத்திரத்தை சந்திக்க முன் வருகிறோம். அதாவது அந்த சிவந்த சமுத்திரத்தை போலவே அந்த வியாதி என்னும் சமுத்திரமானது இந்த ஜனங்களை அணிவகுத்து செல்வதிலிருந்து தடுத்து நிறுத்திக் கொண்டிருக்கிறது. நாங்கள் பிசாசை சந்திக்க எங்களுக்கு முன்பாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியுடன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முன் வருகிறோம். அந்த வியாதியானது பின்னிட்டு நகர வேண்டும். ஏனென்றால் நீர் உம்முடைய வார்த்தையின் வல்லமையினூடாக கீழே நோக்கி பார்க்கிறீர். அவர்கள் சுகமடைய வேண்டும். நாங்கள் சத்துருவை சந்திக்க இயேசுவின் நாமத்தில் வருகிறோம்.